நன்றி சகோதரன் நெவில், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் சற்று நேரம் நின்ற வண்ணமாய் ஜெபம் செய்வோமாக. இப்பொழுது நம்முடைய தலைகளை சற்று வணங்குவோம். இந்த ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகின்ற யாவரும் உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இது நான் என்று கூறுங்கள்.
Most holy and gracious
மிகுந்த பரிசுத்தமும் கிருபையும் இருந்த தேவனே, இந்த ஜனங்களை அவர்களுடைய வேண்டுதல்களோடு உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம். நினைவு கூற வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். கர்த்தாவே, என்னுடைய கரமும் கூட உயர்த்தப்பட்டிருக்கிறது. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய தேவைகளை நீர் அறிவீர். நீர் எங்களுக்கு கற்பித்தது போன்று உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நாங்கள் இரக்கத்திற்காகவும் ஆவியின் விடுதலைக்காகவும் இன்றிரவு ஜெபிக்கிறோம். அதை கொண்டு நாங்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு, உம்முடைய சபைக்கான இவ்வேளையின் செய்தி என்று நாங்கள் விசுவாசிக்கின்ற இந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு கொண்டு செல்லும்படியாய் செய்யும். இதாவே, கடைசி நாட்களில் வெளியே அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சபையின் ஒரு பாகமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதாவே, நாங்கள் அந்த பாகமாக இல்லை என்றால், அந்த பாகமாக நாங்கள் ஆவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். இந்த பூமியின் வாசம் பண்ணுகின்ற யாவரையும் சோதிக்கும்படியான இச்சோதனையின் வேளையிலே எங்களுக்கு கிருபையும் வல்லமையும் தந்தருளும். உலக தோற்றம் முதல் எல்லா விசுவாசிகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நித்திய ஜீவனை நாங்கள் பெற்று முடிவில் சமாதானத்துடன் உம்முடைய சன்னிதானத்தை நாங்கள் அடையும்படியாக முன்னின்று வழிநடத்த உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்தருளும். எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். நீங்கள் உட்காரலாம்.
I am indeed grateful for the privilege of
இன்றிரவு இங்கு இருக்கும்படியாய் கிடைத்த சாக்கியத்துக்காகவும், இயேசுவின் மூலமாய் எங்களுக்கு அருளப்பட்ட தேவனுடைய கிருபைக்காகவும் நான் உண்மையாகவே நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். பின்னர் இன்று காலையில் நான் அளித்த செய்தியை குறித்து நீங்கள் ஒவ்வொருவரும் அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
I am trusting to God.
அது இந்த வேளை இல்லை என்று நான் தேவனில் நம்பிக்கையாயிருக்கிறேன். புரிகின்றதா? ஆனால் செய்தியோ சத்தியமாய் இருக்கிறது. அது சம்பவிக்கும். அதற்கான வேளை இதுவாக இல்லை என்றால் ஏதாவது நேரத்தில் அது சம்பவிக்கும். அது அந்த வேளையை போன்று தோன்றுவதால் பழைய பவுலை போன்று உணர்கிறேன். அந்த வேளையிலே பவுல் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று கூறினான். பாருங்கள், செய்ய வேண்டிய யாவற்றையும். இன்று காலையில் நான் செய்த ஒரு காரியம் இருக்கின்றது. நான் அதை கூறினதற்காக வருந்துகிறேன். நான் ஒரு சகோதரின் பெயரை குறிப்பிட்டேன். அது தவறு என்று நான் நினைக்கிறேன். நான் அப்படி கூறியிருக்க கூடாது. ஒரு நபரின் பெயரையும் நான் சுட்டிக்காட்டி அறிவிப்பதில்லை. ஒரு கால அந்த ஒளிநாடா அவருடைய கைவசம் சென்றால் நான் அவரை சந்தித்து அவரிடம் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த சகோதரன் ஒரு மகத்தான மனிதன், ஒரு நல்ல மனிதன், இந்த பீடத்திலிருந்து பிரசங்கித்தவர், சகோதரன் டேவிட் டியூப்ளெசிஸ். அவரை பெயர் சொல்லி கூப்பிட வேண்டும் என்று நான் கொஞ்சமும் நினைக்கவில்லை. நான் செய்தியை குறித்து கவலை கொண்டவனாய் ஒரு கால் இதுதான் அந்த நேரமாக இருக்கும் என்று வியந்ததால் அவருடைய பெயரை குறிப்பிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. வழக்கமாக நான் அப்படி செய்வதில்லை. நான் அதை கூறினதற்காக வருந்துகிறேன். நான் சகோதரன் டேவிட் டியூப்ளெசிஸ் நேசிக்கிறேன். அவர் என்னுடைய சகோதரன். அத்தகைய அறிவுள்ள ஒருத்தருக்கு வேதத்தை குறித்து இன்னும் அதிகமாக போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அது என்னவென்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். நானும் டேவிடும் பேசின உரையாடலே. ஒருமுறை அவர் எனக்கு பதிலாக செய்தி அளித்தார். அவர் இந்த பீடத்திலிருந்து அல்லது பழைய சபையில் இருந்த அந்த பீடத்திலிருந்து செய்தியை கொடுத்திருக்கிறார். அவருடைய சகோதரன் ஜஸ்டிஸ் தென்னாப்பிரிக்காவில் என்னுடைய மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். நான் மீண்டுமாக அங்கே போகிறேன். அவர்கள் ஒரு அருமையான பெந்தேகோஸ்து குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒரு அருமையான மனிதன். நான் நினைக்கிறேன் டேவிட் ஒரு சமயம் உலக பெந்தேகோஸ்து மாநாட்டின் போது உலக பெந்தேகோஸ்து சபைகளுக்கு அவர் தலைவராயிருந்தார். அவர் தலைவர்களில் ஒருவராயிருந்தார். அதற்கு பிறகு அவர் அமெரிக்காவிற்கு வந்து சகோதரன் காட்சன் இன்சேயுடன் டெக்சஸில் குடியேறினார். பின்னர் அநேக இடங்களுக்கு சென்று பிரசங்கிக்க துவங்கினார். நம்முடைய வெளியேற பெற்ற சகோதரர் இங்குதான் தவறு செய்து விட்டார் என்று நான் கருதுகிறேன். நான் அல்லது வேறு யாரோ செய்யக்கூடியது போன்று அவர் மேன்மையான காரியங்களிலே ஈடுபடத் தொடங்கினார். அவர் பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தை குறித்தும் அவருக்கு அழைப்பு விடுத்த மற்ற அநேகரை குறித்தும் அவர் மேன்மையாக பேச துவங்கிவிட்டார். தான் சரியான காரியத்தை செய்வதாக கருதி கால்நடைகளின் தீவனத்தை எடுத்து எந்திரங்களுக்கு கொடுத்தார். பாருங்கள், அதிலே அவர் அவ்வளவாக களி கூர்ந்தார். அது மட்டுமல்லாமல் என்னுடைய கூட்டங்களை உலகம் முழுவதிலும் பொறுப்பேற்று செய்கின்றவர்கள் முழு சுவிசேஷ வர்த்தகர்கள் சங்கம். புரிகின்றதா? நான் ஜனங்களை நேசிக்கிறேன். ஆனால் அவர்கள் கடைபிடிக்கும் கோட்பாடுகளை நான் ஆமோதிப்பதில்லை. அவர்கள் ஏற்கனவே கை கொண்டிருந்த கொள்கைகளை கைவிட்டு மற்ற ஸ்தாபனங்களைப் போல் ஆகிவிட்டனர். புரிகின்றதா? அது என்ன? அவர்கள் பெந்தேகோஸ்தே கொள்கையில் நிலைத்திருக்க முயற்சிக்காமல் அதற்கு பதிலாக அவர்கள் பெந்தேகோஸ்தே கொள்கைகளை மற்ற கொள்கைகளோடு கலக்க முயற்சித்தார்கள். ஒரு அருமையான அற்புதமான சகோதரன் டியூப்ளெசிஸ் அவர்களுக்கு போதிய அளவு வேத அறிவு இருந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அதாவது புத்தியில்லாத கன்னிகைகள் என்னை வாங்க முயற்சிக்கின்றதை அவர் காணும் போது சமயம் கடந்துவிட்டது என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும். புரிகின்றதா? நினைவிருக்கட்டும், அவள் என்னை வாங்க வந்தபோது அங்கே என்னை தீர்ந்து விட்டது. அது வேத வார்த்தையின்படியாக இருக்கிறது. அவர்கள் உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு சபைக்கு கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டனர். ஆனால் அவள் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. அவள் ஒரு கால் மேலும் கீழுமாக குதித்து அந்நிய பாஷைகளில் பேசி என்னவெல்லாமோ செய்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய சொந்த வார்த்தையின்படியாய் அவள் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. அவள் புறம்பான இருளிலே கைவிடப்பட்டாள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருந்தது. அவ்வமயம் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியானவளோ உள்ளே சென்று விட்டாள். புத்தியுள்ள கன்னிகைகளின் தீவெட்டிகளிலோ எண்ணெய் இருந்தது. இன்னொரு மனிதனை நான் அறிவேன். அன்று நாள் ஏதோ காரியம் சம்பவித்தது. அது என்னவென்றால், இந்த அருமையான ஜனங்களுக்கு நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரியும். இவர்களுக்கு ஜனங்களிடையே சற்று பிடிப்பு ஏற்பட்டால் உடனே முதலாவது என்ன நடக்கிறது என்றால் தேவன் தான் அதை செய்கிறார் என்று அவர்கள்
எண்ணிக்கொள்ளுகின்றனர்.
அநேக சமயங்களில் பிசாசு அதை செய்கிறான். இயேசுவானவருக்கு ஏரோதன் முன்பாக வரவேண்டிய ஒரு தருணம் உண்டாயிருந்தது. அநேகருக்கு முன்பாக வரவேண்டிய ஒரு தருணம் அவருக்கு உண்டாயிருந்தது. அவரை வைத்து உபயோகித்து ஒரு காட்சியை காட்ட விரும்பினர். புரிகின்றதா? அதைதான் அவர்கள் பெந்தேகோஸ்திற்கு செய்ய விரும்புகின்றனர். பெந்தேகோஸ்தையினர் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து வித்தியாசமாய் இருக்கும்படியாகவே அதை விட்டு வெளியே வந்தனர். நாய் தான் கக்கினது தின்னவும் கழுவப்பட்ட பந்து சேற்றில புரளவும் திரும்பினது என்ற விஷயமாய் அவர்கள் உலக சபை ஆலோசனை சங்கத்தில் சேர்ந்து விட்டனர். புரிகின்றதா? அது மிகவும் மோசமான ஒரு செயல். அது ஒரு அவமானம். தேவன் அவருடைய சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தும் பொருட்டாக என்னை சிறியவனாகவும் தாழ்மையுள்ளனாகவும் இருக்கும்படி செய்கிறார். புரிகின்றதா? எனக்கு அதை செய்ய விருப்பமே கிடையாது. பிரகாசமான விளக்கும் இவ்வுலகின் பகட்டான விளம்பரங்களும் பகட்டும் எனக்கு வேண்டாம். தேவனின் இந்த அடைந்த சிலருடன் என்னுடைய வழியை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தையில் நான் நிலைக்கட்டும். உலக சபை ஆலோசனை சங்கம் ரோமா புரியோடு கூட இணைந்து பலமடைகிறது குறித்து பேசுகையில், அவர்களால் வார்த்தையோடு இணைந்து பலப்பட முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஸ்தாபனங்களோடு அவர்களால் அப்படி ஆக முடியும், ஆனால் வார்த்தையோடு அவர்களால் அப்படி ஆக முடியாது. புரிகின்றதா? அது உண்மை. எனவே ஒப்புரவாதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. புரிகின்றதா? ஒரு ஸ்தாபனத்தை எடுக்கும் போது அது எல்லாம் அரைவிதமாகவே இருக்கிறது. எல்லா காரியங்களும் அரைவிதமாகவே இருக்கிறது. அது பரிபூர்ணமாக அதனோடு இசைவாய் இருக்கிறது, தாயும் மகளுமாய். ஆனால் அது வாசலிடத்திற்கு வரும்போது அப்படியே ஆக முடியாது. நான் கத்தோலிக்க கொள்கைகளுக்கு எவ்வளவு எதிராக உள்ளேனோ அவ்வளவு எதிராக மெத்தடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்களோடும் இருக்கிறேன். ஏனென்றால் வார்த்தையின்படியாய் அது தாயும் மகளுமாய் இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தையின் பேரில் தான் நான் இருக்கிறேன். பாருங்கள், இந்த ஒவ்வொரு வார்த்தையின் பேரிலும் இப்பொழுது இந்த வெளியேறப்பட்ட சகோதரன், அவரும் அவருடைய மனைவியும் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். அநேகரது பத்திரிகை படித்திருப்பீர்கள். அதில் அந்த விதமாய்த்தான் மனைவி இருக்கும்படியாய் எப்படி அந்த வெளியேற பெற்ற தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் அனுமதித்திருக்க முடியும்? யாரோ அவரிடம், நீர் ஜாக்குலின் கென்னடியை போன்று இருக்கிறீர்கள் என்று கூறினார்களாம். அவள் உடனே தன் தலைமயிரை அவளை போன்று அலங்காரமாய் கத்தரித்துக் கொண்டு விட்டார். அது என்ன? அத்தகைய ஜனங்களுடன் தான் அவள் எப்பொழுதுமே தொடர்பு கொண்டிருக்கிறாள். முடிவில் என்ன நடக்கும்? ஒரு நல்ல மனிதன் ஒரு கெட்ட ஸ்திரீயை தெரிந்து கொள்ளும் போது, ஒன்று அந்த கெட்ட ஸ்திரீ நல்லவளாக மாறக்கூடும், அல்லது அந்த நல்ல மனிதன் கெட்ட மனிதனாக மாறக்கூடும். உன் கூட்டாளிகள் யார் என்று எனக்கு காட்டி அப்பொழுது நீ யார் என்று நான் கூறிவிடுவேன். புரிகின்றதா? ஒரே வித சிறகுகளை கொண்ட பறவைகள் ஒன்றாக கூடியிருக்கும். அத்தகைய பளபளப்பான காரியங்களை விட்டு விலகியிருங்கள். அன்று நாள் நான் ஒரு சுரங்கத்துக்குள் இறங்கி சென்று பார்த்தேன். அங்கே மெக்சிகோவில் அரிசோனா மலையின் உச்சியில் இருக்கிறது. நானும் சகோதரன் சாத்மனும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். நான் அங்கே உள்ளே போய் தங்கம் போன்று இருந்த ஏதோ ஒன்றை தோண்டி எடுத்தேன். அது தங்கம் அல்ல என்று சொல்வதற்கு அங்கே ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அதாவது அது தங்கத்தை காட்டிலும் அதிகமாக பளபளத்தது. அது பளபளத்தது. தங்கம் பளபளப்பாய் மின்னாறு. அது பிரகாசமாயிருக்கும். புரிகின்றதா? எனவே நாங்கள் தோண்டி எடுத்தது முட்டாளின் தங்கம் என்று அழைக்கப்படும் ஒரு கனிமப் பொருள். அதை உள்ளடக்கிக் கொண்டிருக்கும் பாறையின் மதிப்பு கூட அதற்கு கிடையாது. அது இரும்பு பைரட் என்று அழைக்கப்படும் கனிமைப் பொருள். அமிலமும் தண்ணீரும் போதிய அளவுக்கு ஊடுருவி செல்லாததினால் அது கடினப்பட்டு தங்கமாக மாறவில்லை என்று விஞ்ஞானிகள் விளக்கம் கூறுகின்றனர். ஆனால் பார்ப்பதற்கு அது தங்கத்தை காட்டிலும் பளபளப்பாயிருக்கும். இருப்பினும் தங்கத்திலுள்ள ரசாயன பொருட்கள் அதில் இல்லை. அதே விதமாகத்தான் இன்றைக்கு அநேக பாவனை கிறிஸ்தவம் இருக்கிறது. பாருங்கள், அது ஹாலிவுடை போன்று பளபளக்கும், ஆனால் சபையோ சுவிசேஷத்தோடு பிரகாசிக்கும். புரிகின்றதா? பில்லிங் யாரோ ஒரு சகோதரி எனக்கு காண்பித்தான், அவள் பிரயாசம் எடுத்து லைஃப் மேகசின் ஆபீஸுக்கு போய் பத்திரிகையில் வெளியான அன்று ஏழு தூதர்களின் மேகமாய் தோன்றின படத்தை கேட்டு வாங்கி அதை பெரிதாக்கி புகைப்படமாய் எனக்கு அனுப்பியிருந்தார். இதுதான் அந்த படம். கவனிப்பீர்களானால், தேவ தூதர்கள் செய்தியை கொண்டு வந்து பின்னர் மேலெழும்பி போகும் போது அது ஓர் கூர்ணி கோபுர வடிவில் இருப்பதை மூன்று மாதங்களுக்கு முன்பாக உங்களிடம் கூறின வண்ணமாகவே அது இருந்தது. சரிதானே? அதில் பிரத்யேகமாக காட்சியளிக்கும் தூதனானவன் அவனுடைய சட்டைகள் பின்னோக்கினவாறு இருக்கிறது. அவனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவன் இந்த வேகத்தில் தலையை இப்படி வைத்துக் கொண்டு வந்தான் என்றான். அந்த சட்டைகளை கூட உங்களால் காண முடிகிறது அல்லவா? அதோ அந்த தூதன் அங்கே இருக்கிறான். சரியாக அப்படியே அது கூறப்பட்டபடியே இருக்கிறது. தேவனால் மட்டுமே அதை செய்ய முடியும். அப்படி கூறின ஒரு ஸ்திரீயின் புகைப்படத்தையும் கூட அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வகையறுத்தலின் போது அந்த அம்மாள் மரணத்தினால் நேரிடப்பட்டிருக்கிறாள் என்று கூறும் போது கண்டிருக்கிறார்கள். அநேக சமயங்களில் அநேகர் கூறியிருக்கிறார்கள் அவர் அதை எதேச்சியாக கூறினார் என்று அவர்கள் சொல்லுகின்றனர். அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர்கள் வளர்ச்சி பெறாத ஜனங்கள். அவர்களால் அதை காண முடியாது. உன்னோடு சேர்ந்து அவர்களால் சத்தமிட முடியும், உன்னோடு சேர்ந்து அவர்களால் பேச முடியும். ஆனால் முழு ஆத்மாவோடும் சரீரத்தோடும் அதை எல்லாம் விசுவாசித்து ஆக வேண்டும் என்ற கட்டத்திற்குள் வரும்போது அவர்களால் அதை செய்ய முடிகிறதில்லை. எனவே பாருங்கள், தேவன் அதற்குள்ளா இருந்து கொண்டு சத்தியத்தை கூறுகிறார் என்றால் இதுவே சரித்திரத்தின் கடைசி நேரமாயிருக்கும். உலக சரித்திரத்தின் முடிவு காலமாய் கடைசியாய் இது இருக்கும். அது முடிந்து கொண்டிருக்கின்றதா இருக்கிறது. ஒரு நாளிலே நேரம் என்று ஒன்று இல்லாமலே இருக்க போகின்றது. தேவன் எல்லா காரியங்களையும் ஆவிக்குரிய விதமாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் சிறு பையனாய் இருந்தபோது ஒரு அக்னி ஸ்தம்பம் பார்ப்பதற்கு ஒரு நட்சத்திரம் போல இருக்கின்றது என்று கூறினேன். பழங்காலத்தவர்கள் அதை நட்சத்திரம் என்று அழைப்பார்கள். எத்தனை பேருக்கு அது தெரியும்? இங்கே நதிக்கரையில் அது தோன்றின போது அவர்கள் யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போன்று என்று கூறினது நினைவிருக்கின்றதா? முடிவில் அந்த அக்னி ஸ்தம்பமானது கீழே இறங்கி வந்தது. அதை புகைப்படமும் எடுத்தார்கள். அந்த புகைப்படத்தின் ஒரு பிரதி வழக்கமாக இங்கு எங்கே வைக்கப்பட்டிருக்கும், அது அங்கே மூலையில் இருக்கிறது என்று அவர்கள் கூறுவார்கள். என் கண்ணுக்கு தெரியவில்லை. விஞ்ஞான ரீதியாக உண்மை என்று அது நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஜனங்களை நேரிடப்பட்டிருக்கிறது என்று கூறுவதை இப்பொழுது இங்கே ஒரு ஸ்திரீயின் புகைப்படம் இருக்கிறது. அதோ இருக்கிறது வேறு எந்த ஒரு புகைப்படத்து போன்றதொன்று இந்த யந்திரத்தை எடுப்பது போன்று. அதை குறித்து ஒரு நபர் வியப்படைந்து கொண்டிருந்தார். அந்த ஸ்திரீயிடம், நீ புற்று நோயினால் மரணத்திற்கு ஏதுவாக நேரிடப்பட்டிருக்கின்றாய், அதன் மேல் ஒரு கருத்து நிழல் இருக்கிறது என்று சொன்னேன். அவள் அப்படியே திரும்பி அதை புகைப்படம் எடுத்தாள். அதை குறித்து சாட்சி கூறும்படியாய் இங்கே வந்திருக்கிறாள். ஒரு கால் இன்றும் கூட இங்கே அமர்ந்திருக்கலாம். புரிகின்றதா? அந்த கருத்த நிழல் மேலிருக்க காணப்பட்ட ஸ்திரீ அதோ அங்கே இருக்கிறார். சரி, அது உண்மை என்று நிரூபித்த விஞ்ஞான ரீதியான நிரூபணம் அங்கே இருக்கிறது. அவள் சுகமடைந்து விட்டாள் என்று அறிவிக்கப்பட்ட உடனே அவர்கள் அவளை ஒரு புகைப்படம் எடுத்தனர். அப்பொழுது அந்த கருத்த நிழல் அந்த புகைப்படத்தில் இல்லை. அப்படியானால் அந்த புகைப்பட கண்ணாடியின் மேல் விழுந்தது என்ன? சுகமடைந்து விட்டா என்று அறிவித்த உடனேயே அங்கே கண்ணாடியின் மேல் விழாமல் மறைந்து போனது என்ன? புரிகின்றதா? இப்பொழுது இங்கே நின்று கொண்டு அந்த தூதன் வருகிறான் என்று உங்களுக்கு சொன்னேன். சகோதரன் ஃப்ரெட் அதற்கு ஒரு சாட்சி. சற்று முன்பு சகோதரன் ஃப்ரெட்டை நான் இங்கே பார்த்தேன். அவர் இங்கே இருக்கிறார் என்று நினைத்தேன். இப்பொழுது என்னால் அவரை காண முடியவில்லை. ஓ, இங்கே பின்னால் இருக்கிறார். சரி, அச்சமயத்தில் அவர் நான் இருந்த இடத்திலிருந்து சுமார் ஒன்றரை அல்லது இரண்டு மைல் தூரத்திற்கு அப்பால் தான் இருந்தார். அந்த வெடிசத்தை கேட்டார். கற்பாறை பிளந்து பறக்கிறதை அவர் சரீரத்தில் உணர்ந்தார். எல்லா காரியத்தையும் கண்டுகொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார். அது சரிதானே சகோதரன் ஃப்ரெட்? செய்தியுடன் அனுப்பப்பட்ட தூதன் அங்கே இருந்தான். இங்கே கூர்ணி கோபுர வடிவில் அது காணப்படுகின்றது. நான் இங்கிருந்து செல்லும் முன்பு அது எப்படியாக இருக்கும் என்றும் அவர்கள் எப்படி நின்று கொண்டிருப்பார்கள் என்பதை எல்லாம் உங்களுக்கு கூறினேன். புகைப்படங்கள் மேல் புகைப்படங்கள் நாடு முழுவதிலும் மெக்சிகோ வரைக்கும் எடுக்கப்பட்டன. அது 30 மைல்கள் உயரத்தில் குறுக்கே 25 மைல்கள் நீளம் கொண்டதாக இருந்தது. ஈரப்பசை அல்லது ஒன்றுமே எட்ட முடியாத உயரத்தில் அது இருந்தது. ஈரப்பசையானது 8 அல்லது 9 மைல் உயரத்துக்கு மேல் போக முடியாது. ஈரப்பசையை உண்டாக்கக்கூடிய ஏதும் இல்லாத இடத்தில் அது காணப்பட்டது. புரிகின்றதா? நான் நினைக்கிறேன் அது 27 மைல் உயரத்தில் 30 மைல் குறுக்களவில் இருந்திருக்கும், அல்லது 30 மைல்கள் உயரத்தில் 27 மைல்கள் குறுக்களவாய் கொண்டதாக இருக்க வேண்டும், அல்லது அது எதுவாக இருக்க வேண்டும். லைஃப் பத்திரிகை அல்லது லுக் என்ற பத்திரிகை அதை பிரசுரித்தது. அது எந்த பத்திரிகை? லுக்கா அல்லது லைஃபா? லைஃப் பத்திரிகை. நான் நினைக்கிறேன் மே மாதம் 17ஆம் தேதியின் வெளியீடு தான் அது. விஞ்ஞான ரீதியாக அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டதாய் அது அங்கே இருக்கிறது. எனவே அது உண்மையா இல்லையா என்று நாம் கவலை கொள்ள வேண்டியதில்லை. விஞ்ஞான ரீதியாகவும் ஆவுக்குரிய விதமாகவும் முன்னதாக கூறப்பட்டது நிறைவேறிவிட்டது. எனவே ஏழு முத்திரைகளின் செய்தியானது அதன் முடிவில் அதுவே முழு வேதாகமத்தின் செய்தியாக உள்ளது. ஏழு முத்திரைகள் புதிய ஏற்பாட்டை முற்றுப்பெற செய்து அதை முத்தரிக்கிறது. அது உண்மையே. தீர்க்கதரிசன உரைகளின் மூலமாயும் விஞ்ஞான பிரகாரமாகவும் வார்த்தையின் பிரகாரமாகவும் அதுதான் உண்மை என்று நாம் அறிவோம். இவை மூன்றும் அது உண்மை என்று அதற்கு சாட்சி கொடுக்கிறது. ஆகையினால் நாம் கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம் என்று நாம் அறிவோம். நாம் அங்கு வந்துவிட்டோம். ஆனால் அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அவர் அதை நமக்கு தெரிவிக்கவும் மாட்டார். ஏனென்றால் அவருடைய வருகையானது ஒரு திருடன் வருகிற விதமாயிருக்கும். என் நண்பர்களே, என் சகோதரரே, சகோதரியே, எப்படியா இருந்தாலும் நாம் அதற்கு ஆயத்தமாயிருப்போம். நம்மை கற்புள்ளவர்களாய் காத்துக் கொள்வோமாக. புரிகின்றதா? ஏனென்றால் உலகமான தன் போக்கில் போய்கொண்டே இருக்கும். என்ன சம்பவித்தது என்றே அவர்கள் ஒருபோதும் அறியவே மாட்டார்கள். இரக்கத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கும் போது பிரசங்கிமார்கள் ரட்சிப்பை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருப்பார்கள். ஜனங்களை மனம் திரும்ப செய்து எப்பொழுதும் செய்தது போலவே செய்து கொண்டே இருப்பார்கள். மற்ற காலங்களில் அப்படி செய்தார்கள், இந்த காலத்திலும் செய்வார்கள். எடுத்துக் கொள்ளப்படுதல் சடுதியாயும் துரிதமாயும் இருக்கும். உலகம் அவர்கள் இல்லாமற் போனதை உணரவே உணராது. அது உண்மை. அதை குறித்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் வந்து அவளை அப்படியே மெல்ல நழுவி கொண்டு செல்வார். எடுத்துக் கொள்ளப்படுதலில் அவர்கள் போய்விட்டார்கள். மற்றவர்களோ அதை குறித்து ஒன்றுமே அறியாதிருப்பார்கள். எனவே ஜெபத்தில் இருங்கள், எனக்காக ஜெபியுங்கள், நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். அந்த மணிவேளை எப்பொழுது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது மிக சீக்கிரத்தில் இருக்க போகிறது என்று நாம் விசுவாசிக்கிறோம். பல பலக்கும் காரியங்களை விட்டு விலகியிருங்கள். சுவிசேஷத்தோடு சேர்ந்து நில்லுங்கள். பாருங்கள், அங்கேயே தரித்திருங்கள், ஜெபியுங்கள். தில்லி இங்கே எனக்கு ஒரு சிறு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறான். அதில் யாரோ உங்களுடைய குழந்தையை பிரதிஷ்டை செய்ய வேண்டுமா? அது சரி என்றால் அப்படியா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஆம், இரண்டு குழந்தைகள். சரி, அவர்களை இப்பொழுதே மேலே கொண்டு வாருங்கள். சகோதரி நெவில், பியானா இசைக்கும் சகோதரி, சற்று குழந்தைகள் பிரதிஷ்டைக்காக இங்கு பியானா இருக்கும் இடத்திற்கு வருவீர்களா? எதையும் நாம் விட்டுவிட விருப்பம் இல்லை. இப்பொழுது நினைவிருக்கிட்டு கர்த்தருக்கு சுத்தமானால் நாளை இரவு இந்நேரத்தில் நான் நியூயார்க் பட்டணத்தில் இருப்பேன். ஒரு நல்ல விசுவாசத்தின் போராட்டத்தை போராடும்படியாக நாங்கள் அங்கே போர்க்களத்திற்கு போகிறோம். எனவே சகோதரியை சரியாக நேராக இங்கே வாருங்கள். இங்கே முன்னால் வாருங்கள். நான் அவர்களை தூக்கிக் கொள்கிறேன். ஆம் அம்மா, நன்றி உங்களுக்கு. எத்தனை பேர் எனக்காக ஜெபிப்பீர்கள்? கர்த்தருக்கு சுத்தமாக இருந்தால் அது அவருக்கு சித்தம்தான் என்று நம்புகிறேன். சகோதரன் நெவிலுக்கும் சித்தமானால் ஒரு வாரம் ஞாயிறன்று நான் லூசியானாவுக்கு போகும் வழியிலே இங்கு வந்து சபையில் ஒரு கூட்டம் நடத்தலாம் என்று இருக்கிறேன். உங்களுடைய தயாரிக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். எனக்கு அந்த மிட்டாய்களை கொடுத்த அந்த அம்மாளை நான் பாராட்டுகிறேன். அந்த அம்மாள் யார் என்று எனக்கு தெரியாது. யாரோ எனக்கு ஒரு பெட்டி மிட்டாய்களும் ஒரு பஃப் பால்ஸ் போன்றவைகளும் அனுப்பியிருந்தார்கள். அது மிக மிக ருசியா இருந்தது. இப்பொழுதே என் வயிறு அதனால் நிரம்பி இருக்கிறது. உங்களுக்கு என் நன்றி. அந்த சிறிய காரியங்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியமானவைகள் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அவைகள் முக்கியமானவைகளே. சிறிய அடையாளங்கள். வெவ்வேறு நபர்கள் சிறு சிறு அன்பின் அடையாளங்களை கொடுத்தனர். பில்லிப்பாலுக்கு அவைகளை காண்பித்து அவைகள் கொடுத்தார்கள். அதை நான் பெற்றுக் கொண்டேன். நான் எப்படியா இதை பாராட்டுகிறேன் என்று உங்களுக்கு தெரியாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அதை நினைவு கூறுவேன். பாருங்கள் எவ்வளவு அதிகமாய் அவர் அதை நினைவு கூறுவார். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எது செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். புரிகின்றதா? யார் இரக்கங்கள் காண்பிக்கிறார்களோ அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கப்படும். இங்கே நமக்கு சில அருமையான பையன்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அங்கே இருந்து அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் என்ற பாடலை பாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி, சகோதரர்களாகிய நீங்கள் இங்கே ஒரு நிமிஷம் வாருங்கள். என்னே, இதோ முதல் குழந்தை ஒரு ஜோடி கண்களை நோக்கி பார்க்கிறது. நல்ல ஒரு விரிவான புன்னகையுடன். சிறு பெண்ணே, ஷேரன் ரோஸ். எனக்கு அது ஒரு மகத்தான பெயர். என்னுடைய சிறிய பெண் மறித்த பிறகா? அவள் பிறப்பதற்கு முன்னதாகவே அந்த பெயரை வைத்தீர்களா? அது ஒரு பெண் குழந்தையாக இருக்குமானால் நீங்கள் அதற்கு ஷேரன் ரோஸ் என்று பெயரிடுவதாக இருந்தீர்களா? அந்த குழந்தை பெண்ணாய் இருக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக இருந்தோம். இருக்கத்தான் வேண்டும். ஷேரன் ரோஸ், குட் மேன். உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? உங்களுக்கு அது தெரியுமா அல்லது தெரியாதா என்பது எனக்கு தெரியாது. என்னுடைய மனைவி ஒரு கால் இங்கே நின்று கொண்டிருப்பாளையானால் அவள் மயங்கிய போயிருப்பாள். இதே விதமான ஆடையே என்னுடைய மகள் பிரதிஷ்டை அன்று அணிந்திருந்தாள், குட்டி ஷேரன் ரோஸ். தேவன் என்னுடையதை மேலே எடுத்துக் கொண்டார். இந்த குழந்தை ஜீவனோடு இருப்பதாக. உன்னுடைய கடைசி பெயர் என்ன? நீங்கள் இந்த பட்டணத்தைச் சேர்ந்தவர்களா? சிக்காகோ. சகோதரி, சகோதரி குட்மேன், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தெரியும் என்னுடைய குட்டி ஷாரன் இப்படியே இருப்பாள் என்று. அவள் எப்படி இருந்தாள் என்பது இங்கிருக்கும் ஒருவருக்கும் நினைவிருக்காது என்று நான் நினைக்கிறேன். அவளுக்கு சிறிய பிரவுன் நிற கண்கள் அவளுடைய தாயாரை போன்றிருந்தது. உண்மையாகவே கருத்த மயிரை உடைய இனிமையான ஒரு பெண். இந்த குழந்தைக்கு என்ன வயதாகிறது? 5 மாதங்களா? என்னுடைய குழந்தையை அழைத்துக் கொண்ட போது அவள் 8 மாதமாயிருந்தாள். சற்று நேரத்துக்கு பின்னர் நான் அவளை பார்த்தேன். அந்த சம்பவம் உங்களுக்கு தான் தெரியுமே. அது உரிநாடாவில் பதிவாக்கப்பட்டதா? வீட்டில் இருக்கிறது. உங்கள் வீட்டில் அந்த உரிநாடா இருக்கிறதா? ஷேரன் ரோஸ். அது வார்த்தையிலிருந்து வந்தது. நான் அதை சாரோனின் ரோஜாவிலிருந்து அப்படியா தலைகீடாக மாற்றினேன். அவருடைய பிணத்திற்கு அது போன்ற ஒன்று ஒரு சிறியது தேவையா இருந்தது. எனவே அவர் அதை எடுத்துக்கொண்டார். புரிகின்றதா? நான் மீண்டும் அவளோடு கூட இருப்பேன். இந்த உலகத்தில் அவள் ஜீவித்திருக்க வேண்டிய ஜீவியத்தை உங்களுடைய குட்டி ஷேரன் நிறைவேற்றுவாளாக. என்னுடைய ஷேரன் மகிமையில் என்னோடு இருப்பாள் என்று நான் உணர்வது போல் இவள் மகிமையில் உங்களோடு கூட இருப்பாளாக. எப்படி இருக்கின்றாய் பாருங்கள். அன்பான தாய், இருக்கின்ற சின்ன காரியத்தை குறித்து நீங்கள் பேசுகிறீர்களே, இதை சற்று பாருங்கள். அப்படியே புன்னகை மயம். இப்பொழுது நாம் தலைகளை வணங்குவோம். அன்புள்ள தேவனே, இந்த அருமையான பொக்கிஷமாகிய ஒரு குட்டி ஷேரன் ரோஸை என் கரத்தில் வைத்திருக்கிறேன். என் இதயத்தில் நான் என்ன சிந்திக்கிறேன் என்று கர்த்தாவே நீர் அறிவீர். எனவே நான் அதை கூற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பொக்கிஷங்களை எங்கள் இருதயங்களுக்கு கொடுக்கின்ற தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவாராக. இந்த குட்மேன் குடும்பத்தாரை ஆசீர்வதியும். இந்த அருமையான பொக்கிஷத்தை தங்கள் வீடுகளில் உடையவளாக இருக்கிற இந்த பெற்றோர்கள் கனப்படுத்தப்படுவார்களாக. அது அவர்கள் வீட்டில் தடுத்திருக்கட்டும் கர்த்தாவே. நாளை என்று ஒன்று இருக்குமானால் அவளை அந்த நாளைக்காக ஒரு நல்ல கனமுள்ள ஸ்திரீயாய் ஆக்கும் கர்த்தாவே. இப்பொழுது தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய உதாரணமாக செய்யும்படியாய் நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளையின் கீழ்ப்படிதலாய், நீர் சிறு பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் எடுத்து அவர்களை ஆசீர்வதித்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை செய்யாதிருங்கள் என்று கூறினீர். உம்முடைய வேலையை உம்முடைய ஊழியர்கள் தொடர்ந்து செய்வார்கள் என்று நீர் கூறினதினால், உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பதனால் அவர்கள் இந்த சிறு குழந்தையை என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள். இதோ இங்கே உம்முடைய ஊழியக்காரர்களாய் சகோதரன் நெவிலும் சகோதரன் கேப்டும் நானுமாய் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தேவனாகிய கர்த்தாவே, தகப்பன் தாய் இவர்களின் கரத்திலிருந்து இந்த குட்டி ஷேரன் ரோஸ் குட்மேனை உம்மிடத்தில் கொடுக்கிறோம். அவளை ஒரு சேவையின் ஜீவியத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. இவள் இல்லாமல் இன்னும் 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. சகோதரன் குட்மேன் தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. சகோதரி குட்மேன் தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே குட்டி ஷேரனை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, எப்படி இருக்கின்றீர்? சரி, இப்பொழுது பார்ப்போம். ஆர்னல் ஆர்னெட். அது சரி, உங்கள் பெயரை வைத்து அழைக்கிறீர்கள், சரிதானே? வில்லியம் ஆர்னெட், ஜேம்ஸ் வில்லியம் ஆர்னெட். அது ஒரு அருமையான பையன். உங்களுக்கு தெரியும், சில காரியங்களை நாம் எல்லாரும் பொதுவாய் உடையவளாய் இருக்கிறோம். அவரும் நானும் ஏற்கனவே அப்படியாய் இருக்கிறோம். பாருங்கள், ஒரே மாதிரியாய் தலைவாருகிறோம். அவர் ஒரு அருமையான பையன். ஜிமி, நீங்கள் ஜேம்ஸ் என்பதற்கு ஜிம்மி என்று அழைக்கிறீர்கள் என்று நான் யூகிக்கிறேன். அப்படித்தானே ஜேம்ஸ்? அப்படியானால் சரி, என்னால் அவனை கையில் வைத்துக் கொள்ள முடியுமா என்று யூகிக்கிறேன். எனக்கு தெரியாது. ஜிம்மி, நாம் உண்மையான நண்பர்கள், உனக்கு தெரியுமா இல்லையா? சரி, ஜெபத்திற்காக தலை வணங்குவோம். தேவனாகிய கர்த்தாவே, நீர் இந்த வீட்டை, இந்த அருமையான சிறு பையனுடன் ஆர்னெட் வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறீர். அவனுடைய தகப்பனையும் அவனுடைய தாயாரையும் அவனுடைய பிரியமானவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் கிறிஸ்தவர்கள். எப்படியாய் அவனுடைய தகப்பனார் சிகரெட் இன்னும் பல காரியங்களில் மிகவுமாய் போராடி அதை ஜெயித்தார். ஒரு நாள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதன் மூலமாக அது வந்தது. நான் அடைந்தே தீர்வேன் என்று விடாமுயற்சியாய் இருந்த அந்த ஸ்திரீயை போன்று அவர் இருந்தார். அவருடைய வியாபாரம் அவரை கைவிட்டது. எல்லா காரியங்களும் இழந்து போவது போன்று காணப்பட்டது. இருந்த போதிலும் அவருடைய பணத்தில் ஒரு பங்கை ஒதுக்கி பேட்டிக்கு பேட்டியாக காத்திருந்து ஒரு நாள் காலை அது சம்பவித்தது. அவிதமாகவே இருக்கும் என்று அவர் விசுவாசித்தார். இப்பொழுதோ நீர் ஆசீர்வதித்த அந்த மகனை அவர் கொண்டு வருகிறார். ஓ தேவனே, அவர்களுடைய இணைப்பின் கனி. இந்த குட்டி ஜேம்ஸ் வில்லியம் ஆர்னெட்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவனுக்கு ஒரு நீண்ட ஆயுளித்தார். நாளைக்கான உபரி சுவிசேஷத்தின் தகுதியான மனிதனாக அவனை ஆக்கும். முடிவிலே வர இருக்கின்ற ராஜ்யத்திலே நாங்கள் அங்கே சேர்ந்து இருப்போமாக. நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர்கள் என்ற முறையில் எங்களுடைய கரங்களை அவன் மேல் வைத்து இந்த ஜீவியத்தின் சேவைக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு அவனை அர்ப்பணிக்கிறோம். ஆமேன். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, உம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் 2 பேர் இருக்கிறார்களா? இவர்கள் அவர்களா? சரி, நான் உன்னை தூக்குவதற்கு பதிலாக நீ என்னை தூக்கிவிடலாம் என்று நான் நம்புகிறேன். இது ஆல்ஃபர்டும் மார்த்தாவுமா? சபையார் இதை பார்க்கட்டும். குழந்தைகளை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் சிறியவர்களாய் வாலிபமாய் இருக்கும் போது அருமையாய் இருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நம்முடைய கரங்களை அவர்கள் மீதில் வைப்போம். அதே விதமாக சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய ஊழியர்களாகிய நாங்கள் இந்த பிள்ளைகளின் மேலும் இவர்களை பிரதிஷ்டைக்காய் கொண்டு வந்த பையனுடைய சகோதர சகோதரின் மேலும் எங்கள் கரங்களை வைக்கிறோம். ஒரு பிரதிஷ்டைக்காக அவர்கள் மேல் எங்கள் கரங்களை வைத்து தாய் தகப்பன்மாரிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்கு ஒரு ஜீவியத்தின் சேவைக்காக கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ஆள் மார்த்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, உங்களை மீண்டுமாய் கண்டது மிகவும் நன்றாய் இருக்கிறது. தேவனும் மூடு கூட இருப்பாராள். இந்த சிறு பையன், அப்பா, அவன் ஒரு நல்ல பையன். நான் என் தலையை இந்த விதமாய் வகுத்து வாருவேன். பார்த்தீர்களா அவனுடைய பெயர் என்ன? கீத் வாக்கர். என்ன ஒரு நல்ல பையன், எனக்கே தெரியவில்லை. ஆச்சரியமாய் இருக்கிறது. பாருங்கள், என்னமோ போன்று என்னை நோக்கி பார்க்கிறான். அது சரிதானே கீத்? ஓ, அவன் ஒரு நல்ல பையன், நிச்சயமாக. அவன் ஒரு அருமையான குட்டி பையன் இல்லையா? ஹெரல் டென்னல் கீத் வாக்கர். சர்வ வல்லமை உள்ள தேவனே, பெற்றோருடைய கரத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் கரத்திற்கு குட்டி டேரல் கீத் வாக்கரை சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு பிரதிஷ்டையாய் எங்கள் கரங்களை அவன் மேல் வைக்கிறோம். தேவ கண்டிப்பில் இந்த பிள்ளையானது வளர்க்கப்பட வேண்டும் என்று தாயும் தகப்பனும் வாஞ்சிக்கிறபடியே அவன் வளர்வானாக. நாளை என்று ஒன்று இருக்குமானால் இந்த பிரதிஷ்டையின் ஒரு தகுதியான ஒரு ஊழியக்காரனாய் அவனை ஆக்கும். ஏனென்றால் உங்களுடைய ஊழியர்களாகிய நாங்கள் இந்த குழந்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிஷ்டையாக எங்கள் கரங்களை அதன் மேல் வைத்து அர்ப்பணிக்கிறோம். ஆமேன். சகோதரன் வாக்கர் ஆசீர்வதிக்கப்படுவாராக. இது சகோதரி வாக்கரா, உண்மையாகவே அருமையாய் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு அருமையான பையன் இருக்கிறான். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். சரிதான் ஐயா? ஆம். இந்த சிறு பெண் சகோதரி கிரின்ஸ்லே உடையவள் இல்லையா? சகோதரி கிராம்ப்ளி. இதில் எனக்கு சிறிது குழப்பம். எனக்கு சகோதரன் கிராம்ஸ்லி என்ற ஒருவரை தெரியும். நான் அதையே நினைத்துக் கொண்டிருந்தேன். சகோதரன் கிராம்ப்ளி இந்த சிறு பிள்ளையை கொண்டு வருகிறார். இந்த பிள்ளை பிறந்த போது அவருடைய முகத்தில் நரம்பு ஒரு முடிச்சு சுற்றி கொண்டிருந்தது. நான் அவளுக்காக ஜெபித்தேன், அந்த முடிச்சு இல்லாமல் போயிற்று. இப்பொழுது அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களா? ஓ, அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஒரு பொல்லாத ஆவி அந்த பிள்ளையை கொண்டு போகிறது என்று பயப்படுகிறார்கள். அதை நீக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஜெபம் செய்வோமாக. கர்த்தராகிய இயேசுவே, இந்த பிள்ளையானது பீடத்தின் மேல் சாய்ந்திருக்கும் வேளையில் அதன் வாயிலிருந்து தசை வளர்ச்சி முடிச்சை நீர் நீக்கி போட்டீர். இப்பொழுதோ பொல்லாத ஆவியானது அந்த பிள்ளையின் ஜீவனை எடுக்க முயற்சிக்கிறது. நீர் பிள்ளையை எடுத்து உபயோகிப்பது என்பதில் சந்தேகமே இல்லை. அதை செய்ய திட்டமிடுகிறீர். ஆனால் சாத்தானோ அந்த திட்டத்தை உடைக்க பார்க்கிறான். ஆகையினால் அந்த பிள்ளையின் மேலிருந்து அவனையும் அவனுடைய கரத்தையும் எடுக்கும்படியாய் நாங்கள் சாத்தானுக்கு கட்டளையிடுகிறோம். தேவனுடைய மகிமைக்காக நாங்கள் அவரை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பி வைக்கிறோம். ஆமென். சகோதரன் கேம்பி, நீர் விசுவாசிக்கிறீர். விசுவாசத்தை உடையதாயிருக்க அந்த பிள்ளை மிகவும் சிறியது, ஆனால் அது அப்படியே ஆகும். நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கிறீர்களா? அவர் அற்புதமானவர். இன்றிரவு நான் 8:30 முடித்து விடுவேன் என்று எல்லோருக்கும் வாக்களித்துள்ளேன். எனவே அது எனக்கு அரை மணி நேர அவகாசம் கொடுக்கின்றது. அதை செய்ய முடியுமா என்று இப்பொழுது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை சற்று அதைவிட தாமதமாகலாம். ஆனால் இப்பொழுது நாம் துவங்குவோமாக. இன்று காலையில் சகோதரன் ராஜ் அவர்களை இங்கு காண்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மற்றவர் எங்கு போனார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இன்று காலையில் அங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவன் அப்படியே அவரை போலவே ஒரு இரண்டாவது ஆளாக இருந்தான். இவர்களில் யார் சகோதரன் ராஜ் என்று நான் முன்னும் பின்னுமாக பார்த்தேன். அவரை போய் ராஜ் என்று அழைக்கப் போனேன். நான் அப்போது செய்தியில் அவ்வளவாய் லயித்திருந்தேன். உங்களுக்கு தெரியும் சகோதரன் டாப், நீர் எப்பொழுதும் இருப்பது போலவே காணப்படுகிறீர். அந்த நிலையில் உமை கண்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் எனக்கு தொலைவில் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு மீண்டும் அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வந்தது. அதாவது அவருக்கு ஏதோ காரியம் சம்பவித்தது என்று. நான் நினைக்கிறேன் சகோதரன் டாச் அவர்களுக்கு 90-91 வயது இருக்கும் என்று. சரீரம் இழைத்து விட்டது. ஆனால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சில சமயங்களில் சரீரமானது இனி ஒருபோதும் சேர்ந்து இசைந்து இருக்க முடியாத ஒரு நிலைக்குள் வரும்போது எனக்கு தெரியும் அவன் ஒரு கரத்தை பற்றி கொண்டிருக்கிறான் என்று. ஒரு உருண்டை களிமண்ணாய் இருந்தாலும் கடைசி நாளில் அதை எழுப்புவதாக தேவன் வாக்களித்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படியாய் சகோதரன் டவ் தண்ணீரண்டை வந்தபோது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மாற்றிக் கொள்வதற்கு ஏதும் ஆஸ்திரத்திலும் இல்லாதவராக இருந்தார். ஆனால் எப்படி இருந்தாலும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள விரும்பினார். தேவன் அந்த மனிதரிடம் கிருபை உள்ளவராயிருந்தார். தேவன் அவருக்கு வாக்களித்ததை காட்டிலும் 20 ஆண்டுகள் கூடுதலாகிவிட்டன. பார்த்தீர்களா? அது கிருபை அல்லவென்றால் வேற என்ன? அன்றொரு நாள் ஒரு முழு மாரடைப்பினால் படுக்கையா இருக்கையில் அதற்கு மேலாக ஒரு இருதய பாதிப்பும் அவருக்கு ஏற்பட்டது. அந்த மனிதனை மட்டும் தேவன் சுகப்படுத்தாமல் இருந்திருப்பாரே, ஆனால் உடனே அந்த படுக்கையில் இருந்தே சுகப்படுத்தி வெளியே கொண்டு வந்தார். அவருக்கு சிகிச்சை அளித்த வைத்தியரும் மறித்து போய்விட்டார். அது சரிதானே? ஆம். அந்த வைத்தியனும் அவன் ஒரு யூத வைத்தியனாக இருந்தார். அவர்தான் இவருக்கு வைத்தியம் பார்த்தார். கூடத்தில் நின்று அவரை பற்றி என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவரும் போய்விட்டார். புரிகின்றதா? என்னே உம்முடைய அன்பு எவ்வளவு ஆழமோ கர்த்தாவே, உம்முடைய அன்பு எத்தனை பெரியது. இப்பொழுது எங்களிடம் சில கைக்குட்டைகள் இருக்கின்றன. இன்னும் சில நிமிடங்களில் அவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆனால் நான் சிறிது நேரம் விசுவாசத்தை குறித்து உங்களோடு பேசப் போகிறேன். அதற்கு பின்னர் கர்த்தரின் நடத்துதல் என்ன என்றும் நாம் பிறகு என்ன செய்ய போகிறோம் என்றும் பார்ப்போம். அதை நாம் அவரிடம் விட்டு விடுவோம். அதுதான் மேலான வழியாகும். ஓ, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருப்பது. அங்கே அந்த ப்ளூ போர்டில் இருந்து வெளியே வந்தவுடன் இன்று நான் என்னுடைய நண்பர்கள் சேரோடு பேசினேன். நீர் கூட்டத்திற்கு இருந்து போக போகிறீரா என்றேன். ஆம் என்றார். நீங்கள் ஒரு கால் 12 அல்லது 1 மணி நேரம் கார் ஓட்டி செல்ல வேண்டி இருக்கும் என்று கூறினேன். அவர்களோ காலை 6 மணி அளவில் வீடு போய் சேருவோம் என்று எதிர்பார்க்கின்றனர். நீண்ட தூரம் நினைவிருக்கட்டும். என்னை போன்று அவர்களும் மாநிலர்கள், அவர்களும் களைப்படைவார்கள். அவர்கள் அங்கே கீழே டென்னிசி மட்டுமாக போகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. என்னால் சொல்லக்கூடிய காரியங்கள் அநேகம் இருக்கின்றது. நான் எல்லா நேரத்தையும் எடுத்துக் கொள்கிறேன். ஆனால் நான் உங்களை அடிக்கடி பார்க்கப் போவதில்லை. உங்களிடம் பேசுவது எனக்கு அதிக விருப்பம். நான் உங்களிடம் இவைகளை கூறாமல் இருந்தால் நான் உங்களை குறித்தே நினைத்துக் கொண்டே இருப்பேன். பாருங்கள், சகோதரர்களிடம் இவைகளை நான் கூற விரும்புகிறேன். அவர்களில் சிலர் தங்கள் சபை ஆராதனையை ரத்து செய்துவிட்டு இங்கு வந்துள்ளனர். சகோதரன் ஜாக்சன் இன்று காலையில் இங்கு இருக்கிறார். யாரோ ஒரு சகோதரன் பேசின அந்நிய பாஷைக்கு அவர் ஒரு அருமையான வியாக்கியானத்தை அளித்தார். அது தேவன் என்பதை உறுதிப்படுத்தி அவர் கூறினார். அது தவறு என்று அவர் கூறவில்லை. அது அப்படியா இல்லை என்றும் கூறவில்லை. அதை கவனமாய் கேளுங்கள் என்று எச்சரித்தார். பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? சகோதரன் ஜூனியர் தமது சபை ஆராதனை ரத்து செய்துவிட்டு இன்று காலையில் இங்கிருந்தார். மற்ற சகோதரர்களும் சாலிஸ்பர்க் அருகில் உள்ள மற்ற சபை ஆராதனை ரத்து செய்து விட்டனர் என்று தெரிய வந்தது. சகோதரன் ரடல் இன்று காலையில் அவர் இங்கு இருந்தார். இன்றிரவு அவர்கள் இங்கு இருப்பார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. சரி, சகோதரர்கள் இங்குதான் இருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே என்னால் வெளிப்படுத்தி காட்ட முடியவில்லை. நாம் அக்கறையில் போய் சேரும் போது நான் உங்களுடன் சுமார் ஒரே நேராக 10,000 வருடங்கள் தொடர்ந்து உட்கார்ந்து பேச விரும்புகிறேன். அப்போது பாருங்கள், நாம் அவை எல்லாவற்றையும் பேசி தீர்க்கலாம். அறுப்பு முதிர்ந்து வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்கும் போது நாம் அதற்குள்ளாக தோண்டுவோம். ஒரு கால் அங்கே ஒரு பாவி உட்கார்ந்து கொண்டிருக்க வழி உண்டு. இங்கிருக்கின்ற யாராகிலும் ஒருவர் ஒரு கால் இன்றிரவு தன் முழு வழியையும் மாற்றிக் கொள்ளக்கூடும். இன்று காலையில் புத்தகங்கள் மூடப்படுவதற்கான நேரமாக இல்லாதிருக்குமானால் இன்றிரவில் மூடப்படலாம். நினைவிருக்கட்டும், அதில் எழுதப்பட்ட பெயர்கள் யாவும் மீட்கப்பட்டு விட்டால் அதற்கு மேல் ஒருவர் கூட உள்ளே வர முடியாது. நான் வேத வார்த்தைகளை வாசிப்பதற்கு முன்னர் எல்லாரும் கவனமாய் கேளுங்கள். யாரெல்லாம் மீட்கப்படுவார்களோ அவர்களுடைய பெயர்களை எல்லாம் தேவன் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே உலகத்தின் சிருஷ்டிப்புக்கு முன்னுமையே எழுதிவிட்டார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? அது வேத வார்த்தையின்படியா இருக்கிறது. அந்திகிறிஸ்துவானவன் கடைசி நாட்களில் உண்மையான காரியத்தை போன்றே, உண்மையான சபையை போன்றே, எல்லா காரியங்களும் யூதாசை போன்றே அவ்வளவு நெருக்கமாயிருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவான நிலையில் அவ்வளவு கூடுமானதாய் காணப்படும். அது சரிதானே? தேவன் ஒருவரை அனுப்பாமல் போனால் யாருமே இயேசுவிடம் வர முடியாது. தேவன் அவருக்கு தந்திருந்த யாவும் அவரிடத்தில் வரும். அவர் அந்த புத்தகத்தை எடுக்கும் போது கடைசி பெயர் மீட்கப்பட்டிருக்கும். பாருங்கள், லூத்தரின் காலத்தில் இருந்த யாவரையும் அவர் வெளியே எடுத்து விட்டார். வெஸ்லியின் காலத்தில் இருந்த யாவரையும் அவர் வெளியே எடுத்து விட்டார். மற்ற காலங்களிலும் பெந்தேகோஸ்தே காலத்திலும் இருந்த யாவரையும் அவர் வெளியே எடுத்து விட்டார். அவர்களுடைய காரியம் இங்கே முடிந்து விட்டது. அவர்களுடன் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட போவதில்லை. அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட போகிறார்கள். பின்னர் உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்ட கடைசி பெயர் வந்த பிறகு, கடைசி பெயர் மீட்டுக் கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய கிரியை முடிவு பெறுகின்றது. அவர் தாம் மீட்டுக் கொண்டதை உரிமை கோரும்படியாய் வருகிறார். அது நம்முடைய இருதயத்தில் ரத்தம் கசிய செய்கிறது. ஆனால் அது மட்டும் இன்னொரு 1000 வருஷத்திற்கு நீடிக்குமானால் அங்கே ஒரு ஆத்மாவும் மீட்கப்பட முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத ஒருவரும் மீட்கப்பட முடியாது. அவர்கள் யார் எனக்கு தெரியாது, வேறு ஒருவருக்கும் தெரியாது, தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம் எல்லோரின் பெயர்களும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளன என்று நான் நம்புகிறேன். என்னுடைய பெயர் புத்தகத்தில் இருந்தால் நான் அங்கே இருப்பது நிச்சயம். என்னுடைய பெயர் அதில் இல்லை என்றால் நான் இங்கே இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். அதெல்லாம் தேவனை பொறுத்ததா இருக்கிறது. ஆகையால் விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலயம் புரிகின்றதா? இப்பொழுது எல்லா பயபக்தியோடும் உத்தமத்தோடும் நம் வார்த்தையை அணுகுவோமாக. இது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று நான் கருதுகிறேன். அவ்வளவான அர்த்தமற்ற காரியங்களை நாம் நிறுத்துவோமாக. பயபக்தியுடனும் உத்தமத்தோடும் இருங்கள். கூட்டங்களை தொலைக்காட்சியில் சில சமயங்களில் காண்பிக்கப்பட்ட போது அந்த பாவ அறிக்கைகளை நான் கவனித்திருக்கிறேன். பில்லி கிராமுக்கு விரோதமாக என்னிடத்தில் எதுவும் கிடையாது. ஆனால் அங்கே கலிபோர்னியாவில் அன்றிரவு அந்த மனிதன் ஒரு அற்புதமான செய்தியை பிரசங்கித்தார். சமீபத்தில் நான் பேசின அதே காரியத்தை அவர் பேசினார். அதாவது தானியேலில் இருந்து நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்பது. எத்தனை பேர் பார்த்தீர்கள்? உங்களில் அநேகர் நினைக்கிறேன். அவர்கள் அறிக்கை செய்வதற்காக வரிசையில் வந்து கொண்டிருக்கும் போது அவர்களை நீங்கள் கவனித்தீர்களா? அவர்கள் சூயங்கம்மை மென்று கொண்டு ஒருவரை ஒருவர் குத்திக் கொண்டு வந்தார்கள். மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையே நிலைமையில் நடந்து போவது அதுவல்ல. அது பாவத்திற்காக மனஸ்தாபப்படுவதோ இல்ல மனம் திரும்புவதோ அல்ல. புரிகின்றதா? அது வெறுமென ஒரு தீர்மானத்தை எடுத்தல் என்று பில்லி கிரஹாம் சொன்னாரே, அதுதான் அது. ஒரு குளிர்ந்து போன உலர்ந்த கண்களான ஒப்புதலும் தீர்மானமும் ஒன்றுமில்லாததாயும் ஒரு காரியம் இல்லாததுமாயும் இருக்கிறது. நீங்கள் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு அதிலிருந்து திரும்ப வேண்டும். பில்லி கிரஹாம் இப்படி கூறியிருக்கிறார். ஒப்பு கொடுத்த 30,000 பேர்களில் 30 பேர் கூட நிலைப்பதில்லை என்று. அன்று நாள் நியூயார்க் பட்டணத்திற்கு என்ன நேர்ந்தது என்று சொன்னார். அங்கே நான் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தினேனே, என்ன சம்பவித்தது? அப்படியானால் பாவமானது முன்பிருந்ததை காட்டிலும் மோசமாகி கொண்டு தான் போகிறது. அது தொடர்ந்து இன்னும் மோசமாகி கொண்டே போகும். ஒரு தேசிய மனம் திரும்புதல் இருக்க போவதில்லை. தேசம் அந்த காலத்தை கடந்துவிட்டது. இப்பொழுது தனிப்பட்ட நபர்களின் காலம். இன்னும் இதுவும் முடியவில்லை என்றால் சீக்கிரத்தில் முடிவடைந்துவிடும். வாலிப பிள்ளைகளே, இது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரன் பிரன்ஹாம் கூறுவதில் எவ்வளவு தூரம் சரி என்று. இது சகோதரன் பிரன்ஹாம் அல்ல, நான் சொன்னது சரியா அல்லது தவறா என்று. பாவமானது நாளுக்கு நாள் மோசமாகி போய் ஒரு நாளில் வானமே பற்றி எரிகிற அளவுக்கு வந்து வானம் விடுந்து பூமியினில் விடுந்து பூமியானது பயங்கர தீயினால் எரி. ஆனால் மீட்கப்பட்டவர்கள் அப்பொழுது இங்கே இருக்க மாட்டார்கள். அவர்கள் போய்விட்டு இருப்பார்கள். பரிசுத்த மார்க்கு எழுதின புத்தகம் 11 யோவான் 4:4 மத்தேயு 20:20 நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவதாக பரிசுத்த மார்க்கு 11:12 முதல் 24 வரையும் வாசிக்கையில் நாம் நன்றாக கூர்ந்து கவனிப்போம். இது ஒரு சிறிய சாட்சிக்கும் புத்திமதியான சில வார்த்தைகளுக்கும் அடிப்படையாக அமைந்திருக்கும். அதற்கு பின்னர் கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம். எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து வார்த்தை வாசிக்கப்படுகையிலே ஜெபத்தோடு இருங்கள். மார்க்கு 11:12 முதல் மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் கொய்களாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார்.
And the scribes and the chief priests heard it.
அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆயிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அடுத்த நாள் அவர்கள் வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். ஒருவன் உன்னிடத்தில் கனியை புசியான் என்று அத்திமரத்திடம் அவர் கூறி 24 மணி நேரத்துக்குள் ஒரு அற்புதம் சம்பவித்தது. அதை கூறின நேரத்திலே ஒன்றுமே சம்பவியாதது போன்று இருந்தது, ஆனால் அதற்கு பிறகு சம்பவித்தது. அடுத்த நாள் பட்டு போயிரு.
பேதுரு
நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள்.
For verily I say unto you, that whosoever shall say unto this mountain, Be thou removed,
எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்திற்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றான். அது நிபந்தனைகளின் பேரில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நான் 1 யோவான் 4:4 வாசிக்க விரும்புகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவைகளை ஜெயித்தீர்கள். ஏனெனில், நன்றாக கவனியுங்கள், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அதை மறுபடியும் வாசிக்கட்டுமா? பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவைகளை ஜெயித்தீர்கள். அவன் அந்திகிறிஸ்துவை குறித்து பேசுகிறான். ஏனெனில், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
இரண்டு பிரதிபெயர்கள் பாருங்கள். அவன் தனிப்பட்ட பிரதிபெயர். உலகத்தில் இருக்கிற அவன் உங்களில் இருக்கிற அவர். உலகத்தில் இருக்கிற அவனிலும் உங்களில் இருக்கிற அவர் பெரியவராயிருக்கிறார்.
இப்பொழுது மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த வசனங்களில் இருந்து இன்றிரவு பேசுவதற்கு ஒரு பொருளை எடுக்கிறேன். உங்களில் இருக்கிறவர் என்பதே பேச போகும் பொருள். ஒரு ஜெப ஆராதனைக்கு வேண்டிய விசுவாசத்தை உங்களில் எழுப்ப இதனை ஆதாரமாக கொண்டு பேச போகிறேன், முடிந்த அளவிற்கு சீக்கிரமாக. இப்பொழுது அது நான் உங்களுக்கு கூறினது போலவே இருக்கிறது. சம்பவித்த காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்துக் கூற விரும்புகிறேன். இங்கே சபைக்கு வரும் வரைக்கும் நான் இந்த சம்பவித்தவைகளை கூறும்படியாய் வழக்கமாக காத்திருப்பேன். பின்னர் மற்றவர்கள் அதை கேட்க விரும்பினால் அவர்கள் அதை ஒலிநாடாக்கள் மூலமாய் கேட்கலாம். ஆனால் நான் இங்கே வரும் வரைக்கும் காத்திருப்பேன். இப்பொழுது நான் உங்களிடத்தில் கூறப்போகும் சம்பவம், இச்சம்பவத்துக்கு சாட்சிகளான பல கிறிஸ்தவ சகோதரர்கள் இங்கு இருக்கின்றனர். அங்கிருந்தவர்களில் ஒருவர் சகோதரன் பேங்க்ஸ் வுட்ஸ் ஆவார். அப்பொழுது இருந்த இன்னொருவர் சகோதரன் டேவிட் வுட்ஸ் ஆவார். இங்கிருக்கின்ற இன்னொருவர் சகோதரன் ஈவான்ஸும் அவருடைய மகன் ரொனால்டும் ஆவார். அங்கிருந்த இன்னொருவர் நமது மதிப்பிற்குரிய மூப்பனார் சகோதரன் வீலர் ஆவார். அங்கிருந்த இன்னொருவர் சகோதரன் மேன் ஆவார். நியூ ஆல்பனியில் இருந்து வந்த சகோதரன் மேன் இங்கு இருக்கின்றாரா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் சமீபத்தில் ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு மெத்தடிஸ்ட் பிரசங்கியார் அவர். அவரும் கூட இச்சம்பவம் நடந்த போது அங்கிருந்தார். அநேக வருஷங்களாக எனக்குள்ளாய் அது இருந்தது. என்னுடைய இருதயத்தில் எனக்கு ஆழ்ந்த பாரம் உண்டாயிருந்தது. நான் ஏதோ தவறு செய்துவிட்டது போன்றதான ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. என்னுடைய ஜீவியத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன். மீண்டும் மீண்டும் மீண்டுமாக ஆராய்ந்து என்ன தவறு என்று காணும்படியாய் முயன்றேன். கர்த்தாவே, நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை எனக்கு வெளிப்படுத்தும், நான் போய் அதை சரி செய்து கொள்ளுகிறேன் என்றேன்.
ஆனால் ஒன்றும் எனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. நான் யாரையாவது புண்படுத்தி விட்டேனா? ஏதாவது காரியத்தை செய்ய தவறி போனேனா? போதுமான அளவிற்கு வாசித்தேனா? போதுமான அளவு ஜெபித்தேனா? நான் வேதம் வாசித்து ஜெபிக்கிறேன். நான் எனக்கு வெளிப்படுத்தி காட்டும் என்று கேட்பேன். நான் யாருக்காவது தீங்கிழைத்தேனா? அப்படி நான் செய்திருந்தால் நான் அதை சரி செய்து கொள்கிறேன். எனக்கு அதை காட்டும். எனக்கு இந்த பாரம் வேண்டாம் என்றேன். ஊழியத்தை முடித்து வந்ததிலிருந்து கடந்த 5 வருடங்களாக என்னுடைய இருதயத்தில் பெரிய பாரம் தொங்கிக் கொண்டிருந்தது. நான் மலைகளுக்கு சென்றேன், நான் கடலோரத்திற்கு சென்றேன், நான் எல்லா இடத்திற்கும் சென்றேன். ஜெபித்தேன். அது எனக்கு உதவி செய்யவில்லை. நான் ஏதாவது செய்திருக்கிறேனா என்று எல்லா காரியங்களையும் நான் சிந்தித்து பார்த்தேன். ஆனாலும் அது என்னை விட்டு நீங்கவில்லை. நான் கட்டப்பட்டிருந்தவனை போல் இருந்தேன். இன்று காலையில் இந்த செய்தி என்னிடத்தில் வந்தபோது இந்த பாரம் என்னை விட்டு நீங்கி போனது. இது மிகவும் வினோதமாக இருக்கிறது. பாருங்கள், இது என்னை விட்டு நீங்காதபடி பற்றி பிடித்துக் கொண்டிருந்தது தேவனா? எனக்கு தெரியவில்லை. பாருங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் என் சிந்தையில் இருந்தது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் உள்ளடக்கிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் என்ன இருக்கும் என்று சற்று யூகித்து பாருங்கள். பாருங்கள், என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் ஜனங்களுக்கு அதை அறிவிக்க சிலர் அதை தவறாக புரிந்து கொண்டு சிலர் இந்த வழியாகவும் சிலர் அந்த வழியாகவும் செல்வார்கள் என்பதையும் அறிந்து உணரக்கூடியவனின் இருதயம் எப்படி இருக்கும் என்பதை உங்களால் யூகித்து பார்க்க முடியும். அது எப்படியா இருக்கும் என்று உங்களுக்கே தெரியும். சிலர் விசுவாசிப்பார்கள், சிலர் விசுவாசிக்க மாட்டார்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தாங்கத்தான் வேண்டும். புண்படுத்தாமல் உங்களால் எப்படி அதை கூற முடியும்? அது தொட்டு உணர்த்தத்தக்கதாக உங்களால் எப்படி கூற முடியும்? அவர்களை குறைபடுத்த அல்ல, நீங்கள் அவர்களை நேசிக்கின்றபடியால் தான் கூறுகிறீர்கள் என்பதை காட்டும்படியாய் உங்களால் எப்படி கூற முடியும்? நீங்கள் கண்டிப்புள்ளவர்களாயும் உறுதி உள்ளவர்களாயும் அதே நேரத்தில் நேசிக்கிறவர்களாயும் இருக்கிறீர்கள் என்பதை எப்படி காட்ட முடியும்? ஓ, நீங்கள் எப்படி அதை எடுத்துரைக்கப் போகிறீர்கள்? அப்படி எடுத்துரைக்கவில்லை என்றாலும் எனக்கு ஐயோ. புரிகின்றதா? அங்கேதான் சிரமமே இருக்கிறது. பார்த்தீர்களா? அது உங்களை நரம்பு தளர்ச்சி உள்ளவனாகவும் சரீர பலவீனம் உள்ளவனாகவும் வைத்துக் கொண்டிருப்பதில் வியப்பொன்றும் இல்லை. என்னுடன் வருஷாபருஷம் காலரோடா மலையில் வேட்டைக்கு வரும் ஒரு கூட்ட சகோதரர்களை சந்திக்கும்படியாய் நான் அரிசோனாவில் இருந்து இங்கு வந்துள்ளேன். நான் ஏன் வேட்டைக்கு போக வேண்டும்? அபிதம் செய்ய என்னை தூண்டுகிறது எது என்று சிலருக்கு கேள்விகள் எழுகின்றன. பாருங்கள், இங்கே நீங்கள் நிறைக்கப்படுகிறீர்கள், நானும் வெளியே கொட்டுகிறேன். நான் வெளியே கொட்டத்தக்கதாக நான் அங்கே நிரப்பப்படுகிறேன். புரிகின்றதா? நான் வேட்டையாடி சுடுவதற்காக அங்கே போகவில்லை. என்னோடு வேட்டைக்கு வருகின்ற ஒவ்வொருவருக்கும் தெரியும் நூற்றுக்கணக்கானவற்றை நான் கடந்து போகிறேன். ஆனால் அவர்களை நான் தொடுவதில்லை, நான் அவர்களை சுடுவதில்லை. இங்கே சமீபத்தில் கிறிஸ்தவ வியாபார புருஷர்களுக்காக நான் வேட்டையாடி சுட ஆரம்பித்தேன். நான் வேட்டைக்கு போகும்போது, பில்லி எனக்கு ஒரு காளை கொண்டு வா, எனக்கு ஒரு பசு கொண்டு வா, எனக்கு ஒரு மானை கொண்டு வா, எனக்கு இதை கொண்டு வா, எனக்கு அரை கொண்டு வா என்பார்கள். நான் வேட்டைக்கு சென்று இடது வலது பக்கமாக சுட்டுத் தள்ளுவேன். நான் காணவும் அதை சுடும்படியாகவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். குறி தவறாமல் சுட உதவினார். அவர்களோ உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய வியாபாரத்தை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அதன் பிறகு இனி அபிதமாக செய்யக்கூடாது என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். நான் வருத்தப்பட்டேன், எனவே இனி அபிதமா செய்ய மாட்டேன் என்று அவருக்கு வாக்களித்தேன். செய்ய மாட்டேன், ஆயினும் யாருக்கோ ஒரு அவசர நிலை தேவைப்பட்டால் நான் அதை செய்வேன். ஆனால் அவர்களுக்கு அது அத்தியாவசியமாய் இல்லை என்றால் அதை செய்ய மாட்டேன் என்று கூறினேன். அந்த மனிதர்களுக்கு மாட்டிறைச்சி இன்னும் மற்றவை வேண்டும் என்றால் வாங்குவதற்கு அவர்களிடம் ஏராளமான பணம் இருக்கின்றது. எனவே நான் ஏன் அதை செய்ய வேண்டும்? உனக்கு அது தேவையில்லை என்றால் அந்த பிராணிகளை உயிர் வாழும்படியாய் விட்டுவை. எனவே நான் தனிமையாக இருப்பதற்காகவே போகிறேன். என்னோடு கூட வேட்டைக்கு வருகிற எந்த ஒரு மனிதனுக்கும் நான் மற்றவர்களுடன் வேட்டையாடுவதில்லை என்பது தெரியும். நான் தனிமையாக இருக்கும்படிக்கே நான் மட்டுமாய் போவேன். நான் அவர்களோடு போவேன். இரவில் ஒரு ஐக்கியம் கொள்ளவும் சற்று நின்றவாறு ஜெபிக்க முதலானவைகளுக்காக வருவார்கள். ஆனால் இன்னும் பல போதகர்கள் அங்கே இருந்தார்கள். இந்த வருடம் மலைகளின் மேல் சகோதரன் பால்மர் இருந்தார். சற்று முன்பு அவரை பார்த்தேன் என்று நினைக்கிறேன். அதோ அவர் இருக்கிறார், அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சகோதரன் பாப் லாம்பர்ட் அவர் இன்று காலையில் இங்கு இருந்தார். அவர் எங்கோ சத்தமிடுவதை நான் கேட்டேன். இன்னும் அவர் இங்கே தான் இருக்கிறார் என யூகிக்கிறேன். அடுத்து மார்டின் பையன்கள் வருவார்கள், அவர்களும் இங்கே இருக்கிறார் என யூகிக்கிறேன். அவர்கள் மார்டின் பையன்களா? சகோதரன் மார்டின், அன்று நாள் தொலைபேசியில் என்னுடன் நீங்கள் பேசினீர்கள், அது நன்றாக இருந்தது. அந்த பையன் சுகமடைந்தான், அந்த ஊழியக்கார சகோதரன். அன்று நாள் தொலைபேசியில் ஒருவருக்காக நான் ஜெபித்தேனே, அந்த நபர் இங்கு இருக்கிறாரா? அவருடைய பெயர் எனக்கு மறந்து போயிற்று. அவர் அர்கன்சாஸில் இருந்து வந்தவர். அவருடைய மனைவி தொலைபேசியில் என்னை அழைத்தால் அவருடைய உடல் வீங்கி கடுமையான ஜுரத்துடன் மறிக்கும் தருவாயில் இருந்தார். லிட்டில் ராக் அல்லது ஹாட் ஸ்பிரிங்ஸ் கூட்டங்களில் அதே மனிதன் உட்கார்ந்திருந்தார். கூட்டத்தின் மத்தியில் தேவன் அவனை பெயர் சொல்லி அழைத்தாரே, அதே மனிதன் தான். பார்ப்பதற்கு ஒரு நல்ல அருமையான மனிதன். அவர் இங்கு இருப்பார், ஆனால் இப்பொழுது அவர் எழுமை நிற்க மாட்டார் என்று யூகிக்கிறேன். ஆனால் அவருடைய பெயரை நான் மறந்து விட்டேன். அவருடைய பெயர் என் ஞாபகத்துக்கு வரவில்லை. சகோதரன் பிளேர் பிளேர். சரி, இப்பொழுது லிட்டில் ராக் கூட்டத்தில் ஹாட் ஸ்பிரிங்ஸில் நடந்ததே, அந்த கூட்டம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கின்றது? கூட்டத்தில் அமர்ந்திருந்த அந்த வாலிபனை பரிசுத்த ஆவியானவர் பெயர் சொல்லி அழைத்து, என்னை ஒரு கள்ள தீர்க்குதரிசி என்று அவன் கூறுவதற்கு அவன் என்னை விட்டு விலங்குபடி செய்ய பிசாசு முயற்சிக்கிறான் என்று கூறினார். அது உண்மை என்று அந்த மனிதன் சாட்சி கூறினான். பிசாசு என்ன செய்தார் என்று பார்த்தீர்களா? அந்த மனிதன் வைத்தியரிடம் செல்வதில்லை, அதில் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் சாத்தானுக்கு தெரியும் இந்த வியாதி அவனை தாக்க போகிறது என்று, எனவே அவனை அந்த வியாதியிலேயே கொண்டு போடலாம் என்பதை அறிந்திருந்தான். பார்த்தீர்களா? ஆகவே அவன் என்னை விட்டு விலகுபடி செய்ய முயற்சித்தான். பரிசுத்த ஆவியானவர் கிருபையினாலே அவனை வெளியே அழைத்து அதை செய்யக்கூடாது என்று அவனுக்கு கூறினார். அந்த மனிதன் ஒரு அணியனா இருந்தபடினாலே அதை செய்ய வேண்டாம் என்று அவனிடம் கூறினார். அந்த ஒரு நாள் அவருடைய மனைவியினை தொலைபேசியில் அழைத்து, சகோதரன் பிரண்ணம் அவர் மறித்துக் கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறேன். உடலெல்லாம் வீங்கி போய் இருக்கிறது, கடுமையான ஜுரம், சுய புத்தியில் இல்லை. அவர் சொன்ன கடைசி காரியம், சகோதரன் பிரண்ணாமை கூப்பிடு என்பதுதான் என்றார். நான் அவரிடம், உன்னுடைய பையில் ஏதாவது வைத்திருக்கின்றாயா, ஒரு கைகுட்டை இருக்கின்றதா என்றேன். அவள் இல்லை என்றாள். நான் அப்பொழுது டூசோன் அரிசானாவில் இருந்தேன், அவளோ அர்கன்சாஸில் இருந்தாள். உன்னிடம் வேறு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டேன். அவள் என்னிடம் ஒரு கழுத்து குட்டை தான் இருக்கிறது என்றாள். நான் சொன்னேன், இப்பொழுது ஒரு கரத்தை அந்த கழுத்து குட்டையின் மேலும் ஒரு கரத்தால் தொலைபேசியை பிடித்துக் கொள்ளுகிறேன். நான் ஜெபித்து தேவனிடம் இறக்கமாயிருந்து சத்துருவை துரத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவள் போய் அந்த கழுத்து குட்டையை அவன் மேல் வைத்தாள். அடுத்த நாள் காலை அவர் தொலைபேசியில் சுமார் 24 மணி நேரம் அல்லது குறைவாக நேரத்துக்குள்ளாக என்னை அழைத்தார். நம்முடைய வெளியேற பெற்ற சகோதரன் இன்றிரவு இன்னும் நான் அவரை காணவில்லை. சகோதரன் ராய் ராபர்ட்சன், உடனேயே உங்களுக்கு தெரியும், சகோதரன் ராய் ராபர்ட்சன் ஒரு ராணுவ மனிதன் என்று. இங்கு இருப்பாரானால் அவர் புரிந்து கொள்வார், ஏனென்றால் நான் அதை குற்றமாக கூறவில்லை. ஆனால் எல்லா காரியங்களிலும் கண்டிப்புள்ளவர். ராணுவத்தில் ஒரு சார்ஜென்டாக பணியாற்றியவர். ராணுவத்தில் மனிதர்களை கையாளுகிற விதத்தை போன்று நாம் மனிதர்களை கையாள பழகிக் கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் எனக்கல்ல, வேறு யாருக்கோ என்று கூறுபவர். ஆனால் கர்த்தர் அவரை காப்பாற்றினால் இல்லையே அவர் மறித்து போயிருப்பார். அவர் மறித்து விடுவார் என்பதனால் அவரை அப்படியே அதிக நேரம் வைத்து விட்டார்கள். கர்த்தர் அவரை சுகப்படுத்தினார். அது முதல் அவர் தேவனை பின்தொடர்கிறார். இந்த ஆவிக்குரிய காரியங்கள், தரிசனங்கள் முதலானவர்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர் அறியாதிருந்தார். சமீபத்தில் சகோதரன் ராய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனத்தை அநேகர் அறிவீர்கள். இது நான் அங்கே போவதற்கு முன்பாக கண்டது. அதாவது, அந்த ஒளியில் மலையின் மேல் நான் நின்று கொண்டிருந்த போது என்னிடத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து கொண்டிருந்தது தரிசனத்தில் அவர் கண்டாராம். அந்த தரிசனம் சகோதரன் ராயிடமிருந்து எல்லா சந்தேகத்தையும் நீக்கி போட்டது. அந்த ஒரு நாள் இரவு அவர் அவ்வளவாய் பாதிக்கப்பட்டு வியாதியான நிலைக்குள்ளாகி கடுமையான ஜுரம் கண்டது. வைத்தியர்கள் அவருக்கு மருந்து முதலாளிகளை கொடுத்தார்கள். அது அவருக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. தன்னை இனி அசைக்க முடியாத அளவிற்கு அந்த நிலைமைக்கு அவர் வந்துவிட்டார். அவருடைய கால்கள் முதலாளிகள் திமிர்வாதத்தை போன்று அசைவற்று போயிற்று. அவர் ராணுவத்தில் இருந்த போது ஒரு ஜெர்மன் 88 துப்பாக்கியினால் அவர்கள் சுடப்பட்டார்கள். அவருடன் குழுவில் இருந்த ஜனங்களில் அவரை தவிர மற்றெல்லாரும் கொல்லப்பட்டார்கள். அங்கே அவர்கள் சின்ன பின்னமாக ஆக்கப்பட்டார்கள். என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பெருந்தன்மையான மனைவி ஆகிய சகோதரி ராபர்ட்சனிடம் நான் சொன்னேன், அங்கே உம்மிடம் ஏதாவது வைத்திருக்கிறீர்களா என்றேன். அதற்கு அவள், நீங்கள் ஒரு சமயம் ஜெபித்துக் கொடுத்த ஒரு கைகுட்டை என்னிடம் இருக்கிறது என்றால் போய் அதை எடுத்துக் கொண்டு வா என்றேன். நான் டூசானில் இருந்தேன். அந்த கைகுட்டையின் மேல் அவள் கரத்தை வைக்க நான் ஜெபித்து கடிந்து கொண்டு, சகோதரி ராபர்ட்சன், அது போய்விட போகிறது என்று கூறினேன். அது போய்விட போகிறது, அதை கூறு என்று ஏதோ காரியம் அங்கே என்னிடம் கூறிற்று. அரை மணி நேரத்திற்குள்ளாக ஜுரம் அவரை விட்டு நீங்கிட்டு சாப்பிடுவதற்கு எதையோ தேடிக்கொண்டு அடுப்பங்கரையில் இருந்தார். நான் என்ன கூற முயற்சிக்கிறேன் என்றால், உங்களுடைய நம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். என்னை குறித்து தீதாக பேச அவனுக்கு இடம் கொடாதிருங்கள், ஏனென்றால் அது அதிகமாயுள்ளது. ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கையை உடையவளாய் இருங்கள், ஏனென்றால் அதை இழந்து விடுவீர்களானால் அது சம்பவிக்காது. ஒரு மனிதன் என்ற முறையில் என்னை நோக்கி பார்க்க வேண்டாம். நான் ஒரு மனிதன், தவறுகளால் நிறைந்தவன். ஆனால் அவரை குறித்து நான் என்ன சொல்கிறேன் என்பதை நோக்கி பாருங்கள். அது அவர், நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டியவர் அவரே. நாங்கள் கொலராடோ மலையின் மேல் இருக்கும் போது நாங்கள் திரும்பி போனோம். மிகவும் வறட்சியாய் அப்போது இருந்தது. வேட்டை பொருள் கிடைப்பது அரிதாயிருந்தது. சகோதரன் வீலரை தேவன் ஆசீர்வதித்து ஒரு நல்ல பரிசை அளித்தார். அதை குறித்து நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தோம். அதுதான் அவர் முதல் முறையாக காட்டுக்கு வேட்டையாட வந்தது. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அதற்கு பின்னர் நான் ஒரு பெரிய பரிசை சுட்டேன். நான் இதை 20 வருட காலமாக தேடிக்கொண்டிருந்தேன். சகோதரன் பேங்க்ஸும் நானும் அதன் பின்னே அதிக நேரம் தொடர்ந்தோம். நான் என் துப்பாக்கியை உஷ்ணப்பிரதேசத்தில் உபயோகித்துக் கொண்டிருந்தேன். இங்கே குளிர் பிரதேசத்துக்கு வந்தவுடன் அதில் கண்ணாடி பதித்திருந்தும் அது உப்பி போயிற்று. அதனால் குறியானது சில அங்கல வித்தியாசத்தில் மரங்களுக்கிடையே நின்று கொண்டிருந்த மிருகத்தை சுட்டது. குண்டு படக்கூடாது இடத்தில் பட்டது. அது சற்று கீழே பாய்ந்திருக்க கூடுமானால் எவ்வித வலியுமின்றி ஒரு நொடியில் அது மறுத்து போயிருக்கும். ஆனால் அது சற்று உயரத்தில் தாக்கியதால் அது குதித்து இதை போன்று விழுந்தது. பில்லி அப்போது என்னுடன் இருந்தான். அவன் குண்டு நன்றாக பாய்ந்து விட்டது என்று கூறினான். நானும் கூட அப்படித்தான் நினைத்தேன். அங்கே போய் பார்த்த போதோ அது அபிதமாய் இல்லை. அவன் சொன்னான், இது மரத்தை சுட்டீர் என்று. நான் மேலும் கீழுமாக பார்த்தேன். அங்கு மரத்தில் எந்த அடையாளமும் காணப்படவில்லை. பின்னர் நான் அதை தேடிக்கொண்டே போனேன். அதற்கு பின்னர் அங்கே எச்சரிக்கை சின்னல் கொடுக்கப்பட்டது. பார்க்க போனால் சுமார் ஒரு 100 பேர்கள் எங்களுக்கு சற்று தூரத்தில் உயரத்தில் நின்று கொண்டிருந்தனர். சகோதரன் பால்மரும் மற்றவர்களும் அதற்கு சாட்சி. சகோதரன் ஈவான்ஸும் அவரும் அங்கு இருந்தார்கள். சகோதரன் வெல் ஈவான்ஸ், அவருடைய மகன் ரோனியும் சற்று முன்பு அவர்களை நான் கூப்பிட்டேன் என்று நினைக்கிறேன். பெரிய கூட்டமாய் பலர் அங்கே எங்களுக்கு உயர சென்றிருந்தனர். அங்கே அதை பசுமுகாம் என்று அழைப்பார்கள். அங்கே மாட்டு பையன்கள் தங்கி சவாரி செய்து மாடுகளை பிரித்து வைப்பார்கள். நான் அந்த முகாமில் தங்கி மாடுகளை மேய்த்து அவைகளை தனித்து பிரித்து வைப்பது வழக்கம். ஆக அங்கே சுமார் 100 பேர்கள் இருந்தனர். பனி புயல் வருகிறது என்று எச்சரிப்பு அடையாளம் கொடுத்தவுடன் அங்கிருந்து உடனே எல்லாரும் புறப்பட்டு போக வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும். அதன் காரணமாகத்தான் சகோதரன் பால்மரும் மற்றவர்களும் முன்கூட்டியே போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய காரில் மூவகை வேகத்தில் செல்லக்கூடிய வசதி மட்டும் இருந்தது. எனவே அவர்கள் வெளியேற வேண்டியது அவசியமாயிருந்தது. ஏனென்றால் வானிலை மோசமானால் அங்கே ஒரு கால் வாரங்கள் தங்கி இருக்க வேண்டி வரும். எனவே பனி புயல் வர போகின்றது என்று செய்தி எங்கள் வானொலி மூலமாக முன்னறிவித்து கொடுத்துவிடும். பார்க்க போனால் அங்கிருக்கின்ற யாவரும் வண்டி வண்டியாய் உடனே வெளியேறி விடுவார்கள். அவர்கள் அப்பொழுதே போய்விட்டார்கள். ஏனென்றால் வெளியே போவதற்கு அவர்களுக்கு வழி தெரியும். ஆனால் என்னுடைய சகோதரிடம் 2 மான்வேட்டை அனுமதி சீட்டுகள் இருந்தது. அவர்கள் திரும்பி போக விரும்பவில்லை. ஆகவே நான் சொன்னேன், நாம் தங்கி போகலாம் என்று. ஆனால் இன்னும் 6 நாட்களில் எனக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. எனவே நான் டூசானுக்கு திரும்பி போயாக வேண்டும். எனக்கு திருமணமாகி 22 வருஷங்களாகி இருக்கும். ஒவ்வொரு விவாக நாளன்றும் 20 வருஷ காலமாக அங்கே நான் உயரே போவதுண்டு. அங்கே எனக்கு ஒரு சிறிய இடம் உண்டு. நான் எப்பொழுதும் அங்கே வெளியே நடந்து ஜெபிப்பது உண்டு. நான் அவளை கொண்டு போன அந்த இடம் போன்று இருந்தது. உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சிறிய காரியத்தை செய்தேன். ஒரு தேனிலவுக்கும் ஒரு வேட்டைக்குமாய் சேர்த்து என்னிடத்தில் போதிய அளவு பணம் இல்லை. எனவே நான் என் மனைவியை ஒரு தேனிலவிற்காக வேட்டைக்கு கூட்டிக் கொண்டு போனேன். எனவே நாங்கள் நியூயார்க்கு வந்தோம். எனக்கு நினைவிருக்கிறது, அந்த இடத்தை அடைய என் மனைவி மரத்துண்டுகளுக்கு மேல் நடந்து செல்ல வேண்டி நான் உதவி செய்து கொண்டிருந்தது. அங்கே எனக்கு ஒரு சிறிய இடம் இருக்கின்றது. விவாக நாள் என்று நான் அங்கே போகும் போதெல்லாம் அவளை நான் எப்பொழுதும் நினைப்பதுண்டு. வேட்டைக்காலம் அங்கே அக்டோபர் 23 என்று துவங்கும். 23 வருஷங்களாக அந்த நாட்களில் நான் என் வீட்டில் இருந்தேனே இல்லை. அங்கே உயரத்தான் இருப்பேன். ஆக அந்த நாள் என்னுடைய விவாக நாள். அன்றிரவு நான் அந்த நெருப்பண்டையில், சகோதரன் மேன், சகோதரர்களாகிய நீங்கள் இங்கு தங்க விரும்பினால் நினைவிருக்கட்டும், நாம் ஒரு கால் 1 மாதம் இங்கேயே தங்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் ஒரே ஒரு இரவில் நான் 20 உயரத்துக்கு பனி உறைந்ததை கண்டேன். நீங்கள் அங்கே போவீர்களானால் அங்கே நன்றாய் உணர்ந்திருக்கிறதை காண்பீர்கள். அடுத்த நாள் காலையில் இவ்வளவு உயரத்துக்கு ஒரு கால் உங்கள் கூடாரத்துக்கு மேலே பனி உறைந்திருக்கலாம். எனவே நான் சொன்னேன், அப்படியானால் அது உருகு மட்டுமாய் நீங்கள் அங்கே இருக்க வேண்டியதாயிருக்கும். நீங்கள் பாலைவனத்திற்கு பின்னால் சுமார் 15 அல்லது 20 மைல்கள் தொலைவில் இருக்கிறீர்கள். அப்படியாய் ஒரு அவசர நிலை ஏற்பட்டால் உங்களை வெளியே கொண்டு போக ஹெலிகாப்டரை அனுப்புவார்கள். ஆனால் சாதாரணமாக யாரும் பனியினால் மடிந்து போவதில்லை. பனி உருகும் வரையிலும் காத்திருக்க வேண்டும். எனவே பனி புயல் வருகின்றது என்ற எச்சரிக்கையை வானொலியில் கேட்ட மாத்திரத்தில் யாவரும் அங்கே இருந்து பறந்து விட்டனர். நாங்கள் அங்கே இருந்தோம். நான் சொன்னேன், ஒரு தீர்மானத்துக்கு வாருங்கள். நீங்கள் இங்கே தங்கி இருக்க விரும்பினால் உங்களோடு சேர்ந்து வேட்டையாட நான் இங்கே இருக்கிறேன். மனநாள் என்று வாழ்த்து கூறி சந்தோஷத்தோட மனைவியிடம் பேசி விடுகிறேன். ஆனால் நாம் பொருட்கள் வாங்கி வர வேண்டும். ஏனென்றால் நாம் இங்கேயே தங்க வேண்டி வரும். எங்களிடத்தில் ரொட்டி தீண்டு விட்டது. பான்கேக் பணியாரத்தை இனி காணக்கூட நான் விரும்பவில்லை. ஏனென்றால் கனடாவில் 21 நாட்களாக நான் அதையே சாப்பிட்டு சலித்து போய்விட்டேன். எனவே நான் ரொட்டி வாங்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆகவே அவர்கள் தங்கி போக தீர்மானித்து விட்டார்கள். ஆக அங்கே செல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நானும் சகோதரன் மேனும் கீழே இறங்கி போய் ஆதார பொருட்களை வாங்கிக் கொண்டு வந்தோம். நான் மனைவியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அங்கே பதில் ஒன்றும் வரவில்லை. ஒருவரும் பதிலுரைக்கவும் இல்லை. எனவே 1 மணி நேரம் காத்திருந்து எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு திரும்பவும் தொலைபேசியில் அடைத்தேன். அங்கே ஒன்றும் பதில் வரவில்லை. எனவே நான் சகோதரி ஈவான்ஸை கூப்பிட வேண்டியதாக இருந்தது. நான் நினைக்கிறேன், சகோதரி ஈவான்ஸ் இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள் என்று. சகோதரன் சகோதரி ஈவான்ஸ் இருவரும் இங்கே இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். எனவே நான் சகோதரன் ஈவான்ஸுக்காக சகோதரி ஈவான்ஸை தொலைபேசியில் கூப்பிட்டேன். அவளிடம் கூறினேன், அவள் நான் சகோதரி பிரண்ணாமை தொலைபேசியில் கூப்பிட்டு கூறிவிடுகிறேன் என்றால் ஒரு சந்தோஷ விவாக நாள் வாழ்த்து உங்களுக்கு, அது தெரியும். அவள் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகார பொருட்களை வாங்கும்படி கடைக்கு போயிருந்தார். பின்னர் நாங்கள் திரும்ப வந்தோம். அடுத்த நாள் காலையில் மேகங்களை தவிர வானத்தில் வேறொன்றையும் காணவில்லை. மழை காலத்தின் போது மழையே பெய்யாத காரணத்தால் எல்லாம் உலர்ந்திருந்தது. இந்த வறட்சியின் காரணத்தால் அவர்கள் வேட்டை காலத்தை இன்னும் சில நாட்களுக்கு நீடித்திருந்தார்கள். அன்று காலையில் நான் சகோதரனிடம், முதல் துளி மழையோ முதல் துளி பனியோ முதல் துளி கல்மழையோ என்னவா இருந்தாலும் விழுந்ததும் உடனே அதிவேகமாக முகாமுக்குள் சென்று விடுங்கள். ஏனென்றால் ஒரு 15 நிமிடங்களுக்குள் உங்களுடைய கரத்தையே உங்களால் பார்க்க முடியாதபடி ஆகிவிடும். புரிகின்றதா? அது அப்படியே சுழற்றி சுழற்றி அடிக்கும். எவ்வளவுதான் அந்த தேசத்தை நீங்கள் நன்றாய் அறிந்திருந்தாலும் சரி, அங்கேயே நீங்கள் சிக்கிக் கொள்வீர்களானால் மடிந்து போவீர்கள். ஏனென்றால் சில சமயங்களில் உங்களால் மூச்சு விட முடியாது. அந்த விதமாய் கல்மழை பெய்யும், நீங்கள் அங்கேயே மறுத்து போவீர்கள். எனவே கல்மழை பெய்ய துவக்கின மாத்திரத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் மிக துரிதமாக உங்கள் முகாமிற்கு போய்விடுங்கள் என்று கூறினேன். சரி, நான் சொன்னேன், நீங்கள் அங்கே மேலாக போய் அந்த கணவாயில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். நான் இன்னும் உயரமாய் மலையின் மேலிருந்து பாறைகளை புரட்டி குன்றின் மேல் உருட்டுகிறேன். அப்பொழுது மான்கள் பயந்து கீழ் நோக்கி ஓடி வரும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று. எனவே நான் உயர ஏற ஆரம்பித்தேன். நாங்கள் சேனம் என்று அழைக்கும் இடத்தை அடைந்த நேரத்தில் குவேக்கர் நாப் என்று அழைக்கப்படும் ஒரு இடம் அங்கே இருக்கின்றது. அந்த இடத்தை அடைய நான் எப்போதும் அங்கே ஒரு இடத்தை கடந்து போவேன். இந்த சிறிய சேனம் என்ற இடத்தை அடைந்த நேரத்தில் மேகங்கள் கருமை கருமையாக துவங்கியது. அங்கே மேலே உயர ஒரு கார் கூட இல்லை, முகாமில் மாட்டு பயன்களும் இல்லை. எனவே அது இன்னும் மோசமாகிக் கொண்டே போனது. சில நிமிஷங்களில் மழை ஆரம்பித்து விட்டது. நான் என் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு என்னுடைய கோட்டுக்குள் வைத்து மறைத்துக் கொண்டு தூரப்பார்வை கண்ணாடி மங்காதபடி துப்பாக்கி குழாய் நனையாதபடி பார்த்துக் கொண்டு, ஏனென்றால் திரும்பி வருகின்ற போது ஒரு கரடியோ அல்லது எதையாவது சந்திக்க நேரிடுமோ என்று துப்பாக்கியின் தூரப்பார்வை கண்ணாடியை இவ்வண்ணமாய் பிடித்துக் கொண்டு சிறிது நேரம் ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்தேன். நான் அங்கே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், கர்த்தாவே, அந்த மகத்தான யெகோவா நீர்தான், நான் உண்மை நேசிக்கிறேன் என்று. எத்தனை அனுபவங்கள் எனக்கு இருக்கின்றன. நான் சகோதரன் பால்மருக்கும் சகோதரருக்கும் அந்த இடத்தை சுட்டிக்காட்டினேன். கழுகு அங்கே வந்து இளைப்பாறி அங்கிருந்து மேலெழும்புவதை நான் பார்த்தேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் அங்குதான் நடந்தது. அங்கு இருப்பது என்பது என் மனதிற்கு உகந்ததாக இருக்கும். அங்கே உயர மலைகளின் மேல் எனக்கும் என் கர்த்தருடன் அநேக அனுபவங்கள் உண்டாயிருந்தது. அங்கே போனால் அவரை காணாமல் இருக்க முடியாது. அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். எனவே நான் அங்கே உட்கார்ந்தேன். கல்மழை பெய்ய துவங்கியது. காற்று முறுக்கி வீச துவங்கியது. இதுபோன்று எனக்கு கீழே இறங்கி போக வழி தெரியுமாதலால் இப்பொழுது அதை செய்வது நல்லது என்று நான் சொல்லிக் கொண்டேன். நான் கீழே நோக்கி பார்த்தேன். என்னால் அடிவாரத்தை பார்க்க முடியவில்லை. மேகங்கள் அப்படியே சுழன்று வீச துவங்கியது. கல்மழை பெய்தது. இதோ பனிப்புயல் வந்துவிட்டது. அநேக முன்னறிவிக்கப்பட்ட பனிப்புயல் வரப்போகிறது என்ற எச்சரிக்கை நிறைவேறிவிட்டது. சகோதரன் டாம் இங்கு இருக்கிறாரா? சகோதரன் டாம் சிம்சன் கனடாவில் இருந்து வருகிறவர். வழியில் எச்சரிப்பை கேட்டார். தேசத்தின் வேறு பக்கமாக போகும்படியாய் அறிவுரை கூறப்பட்டது. ஏனென்றால் பனிப்புயல் வரலாம் என்ற காரணத்தினால். சகோதரன் டாம் எங்கே இருக்கின்றீர்? நான் அதை நினைக்கிறேன். ஆம், இங்கே இருக்கிறார். பனிப்புயல் வந்து கொண்டிருந்தது. எல்லோரும் அதற்காக ஆயத்தமானார்கள். நான் துப்பாக்கியை மீண்டுமா என் சட்டைக்குள் இந்த விதமாக என் சிகப்பு சட்டைக்குள் வைத்துக் கொண்டு மலையில் கீழே இறங்க துவங்கினேன். நான் நடக்க துவங்கி ஒரு 6 மைல் தூரம் சேனம் என்ற இடத்திலிருந்து வந்தவுடன், ஓ என்ன பெரிய பனித்துளிகள் இந்த விதமாய் கொட்ட காற்று சுழற்றி மேலே அந்த மலையின் மேல் அடித்து வீசியது. அடிவாரத்தை என்னால் பார்க்கவே முடியவில்லை. எனக்கு முன்னால் சுமார் ஒரு 20-30 அடி தூரம் மட்டுமே பார்க்க முடிந்தது. ஹாக்பேக் என்று அழைக்கப்படும் இடம் மட்டுமாய் வந்துள்ளேன் என்று எனக்கு தெரியும். அதற்கு பின்னர் நான் ஓடைக்கு வந்து அதற்கு பின்னர் எனக்கு அந்த ஓடையை பின்பற்றியே இன்னும் மோசமாக ஆகிவிட்டால் போய்விடலாம் என்று எனக்கு தெரியும். எனவே நான் கீழ் நோக்கி நடக்க துவங்கி ஏறக்குறைய பாதி தூரம் வந்துவிட்டேன். நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பது போல் ஏதோ என்னிடம் அவ்வளவு தெளிவாய் நில், திரும்பி போ என்று கூறினது. நான் நினைத்தேன், நான் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன்? என்னுடைய சிந்தனையாகவே அது ஒரு கால் இருக்கலாம் என்று. என்னால் இன்னொரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அன்று காலையில் டேவிட் எனக்கு ஒரு சாண்ட்விச்சை செய்து கொடுத்திருந்தான். ஒரு சமயம் வெங்காயமும் தேனும் கலந்து அவன் தகப்பனுக்கு அவன் சாண்ட்விச் செய்து கொடுத்தான். என்னோடும் நல்லதனமாய் இருக்கவும் செய்தான். அதை நாங்கள் யாவருமாக முடித்துவிட்டோம். எனவே அவன் எனக்கு ஒரு வெலோனியை செய்து கொடுத்தான். அது என்ன எப்படி என்று எனக்கு ஒன்றும் தெரியாது. அதை என் தட்டிப்பையில் வைத்திருந்தேன். என்னுடைய துணியினால் அதுவும் ஈரமாகிவிட்டது. நான் நினைத்தேன், சரி நின்று இதை சாப்பிடுவோம், அதற்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று. எனவே நான் ஒரு சாண்ட்விச்சை எடுத்து சுமார் 10 மணி இருக்கும் சாப்பிட துவங்கினேன். நான் அந்த சாண்ட்விச்சை சாப்பிடுகையில் இப்பொழுது எனக்கு எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தேன். நான் போக துவங்கினேன். ஆனால் ஏதோ என்னிடத்தில், நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கே திரும்பி போ என்று. உயிரின் ஊடாக இன்னும் 1/2 மைல் தூரத்திற்கு திரும்பி போவதா? அல்லது இன்னும் மலையின் மேலாக அந்த அடர்த்தியான மரங்கள் இருக்கின்ற இடம் மட்டுமாய் போவதால் உன்னால் அந்த ஆர்கன் இருக்கின்ற தூரம் மட்டும்தானே பார்க்க முடிகிறது? எனக்கும் வயதாகி கொண்டே போகின்றது. 33 ஆண்டு காலமாக நான் ஒரு கிறிஸ்துவனாக இருந்து வந்துள்ளேன். என்னவாயிருந்தாலும் சரி, எவ்வளவு ஏளனமாய் காணப்பட்டாலும் சரி, ஆண்டவர் கூறுவதையே செய், ஆண்டவர் சொன்னபடியே செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன். நான் அப்படியே திரும்பி சேனம் என்ற அந்த இடம் மட்டுமாய் என் வழியை உணர்ந்து கொண்டே திரும்பி சென்றேன். ஓ, கல்மடை மேலும் கனக்கு துவங்கியது. இன்னும் அதிகம் அதிகமாக இருட்டிக் கொண்டு போனது. நான் அப்படியே உட்கார்ந்து கொண்டு என்னுடைய கோட்டை இந்த விதமாக தூரப்பார்வை கண்ணாடியின் மேல் போட்டு மூடியவாறு உட்கார்ந்தேன். நான் நினைத்தேன், நான் இங்கே என்ன செய்கிறேன்? நான் ஏன் இது மட்டுமாய் வந்தேன்? நான் சில நிமிஷங்கள் காத்திருந்தேன். மறுபடியும் மேல் நோக்கி நடக்கலானேன். நான் எப்பொழுதும் எப்படி காதுகளில் கேட்பேனோ அவ்வளவு தெரிவாய் ஒரு சத்தம்
என்னிடம்,
வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் நான் தான், மழையை பெய்யவும் காற்றை வீசவும் செய்கிறவர் நான் தான் என்று கூற கேட்டேன். உடனே நான் என் தொப்பியை கழற்றினேன். நான் சொன்னேன், மகத்தானே யெகோவாவே, அது நீர்தானா என்றேன். அதற்கு அவர், கடலின் மேல் காற்றை அமர பண்ணினவர் நான் தான், அலைகளை அடங்கி போக பண்ணினவர் நான் தான், வானங்களையும் பூமியையும் நான் சிருஷ்டித்தேன், அணில்கள் தோன்ற வேண்டும் என்று நீ சொல் என்று உன்னிடம் கூறினது நான் அல்லவா? அவைகள் உடனே அங்கு தோன்றவில்லையா? நானே தேவன் என்று சொன்னார். ஒரு சத்தம் உங்களோடு பேசும்போது வேத வார்த்தைகளை கவனியுங்கள். அது வேத வார்த்தையின்படியே இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அது எவ்வளவுதான் தெளிவாயிருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. அதை விட்டு நீங்கள் விலகியிருங்கள். நான் ஆம் ஆண்டவரே என்றேன். அவர் சொன்னார், அந்த காற்றுகளோடும் புயலோடும் பேசு, அது அப்பாலே போய்விடும் என்றார். இப்பொழுது இந்த வேதாகமும் என் முன் இருக்கிறது. என்னுடைய ஜீவன் அதற்குள் இருக்கிறது. நான் எழுப்பி நின்று, ஆண்டவரே, நான் உம்முடைய சத்தத்தை சந்தேகிக்கவில்லை என்று சொல்லி, மேகமே, பனியே, மழையே, கல்மழையே, நீங்கள் வந்தது எனக்கு விருப்பமில்லை, உங்களுடைய இடங்களுக்கு திரும்பி போங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். உடனடியாக சூரியன் வர வேண்டும், 4 நாட்களுக்கு பிரகாசிக்க வேண்டும். எங்களுடைய வேட்டை முடிந்து என்னுடைய சகோதரோடு கூட திரும்பி போக மாட்டாய், பிரகாசிக்க வேண்டும் என்று கூறினேன். அது வேகமாய் பீரிட்டு வந்தது. அப்படியே என்பது போன்று போய்விட்டது. அது உஷ் என்று போக துவங்கி முடிவிலே நின்று விட்டது. நான் அப்படியே அசையாமல் நின்றேன். மேலே அங்கிருந்த சகோதரர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று வியந்து கொண்டிருந்தனர். கல்மழையும் மழையும் நின்று விட்டது. மலைகளின் ஊடாக இருந்து காற்று அப்படியே சுழன்று கொண்டே வந்து மேகங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய்விட்டது. ஒன்று இந்த பக்கமாக வந்து கிழக்காகவும் வடக்காகவும் மேற்காகவும் தெற்காகவும் போனது. சில நிமிஷங்களுக்குள்ளாக சூரியன் வெப்பமாயும் அருமையாயும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அது உண்மை, அது உண்மை என்று தேவன் அறிவார். நான் அங்கேயே இருந்து அப்படியே நின்று சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தேன். தலையில் இருந்த தொப்பியை கழற்றி விட்டு பார்த்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். சரீரம் முழுவதுமாய் விரைத்து போயிற்று. நான் நினைத்தேன், அந்த சிருஷ்டிப்பின் தேவனே, அவருடைய கரங்களில் எல்லாம் இருக்கின்றது, அவர் என்னிடம் என்ன கூறுகின்றார் என்று நினைத்தேன். நான் என் துப்பாக்கியை எடுத்து தூர பார்வை கண்ணால் துடைத்து விட்டு திரும்பி கீழே நடக்கலானேன். அப்பொழுது ஏதோ காரியம் என்னிடத்தில், நீ ஏன் என்னுடன் கூட இந்த வனாந்திரத்தின் ஊடாக சுற்றி நடக்க கூடாது என்றது. நான் சொன்னேன், ஆம் ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடு அதை செய்வேன். நான் செய்யக்கூடிய மகத்தான காரியங்களில் உம்மோடு கூட நடப்பது ஒன்றாயிரு. எனவே நான் என் துப்பாக்கியை தோளின் மேல் மாட்டிக்கொண்டு நான் அங்கே ஊடாக நடக்க ஆரம்பித்தேன். இதுவரை கோடரி அதன் மேல் விழாததான கன்னி மரங்களின் ஊடாக நான் நடந்து கொண்டிருந்தேன். நான் அந்த விதமாக தொடர்ந்து வேட்டைக்காரர்களின் ஒற்றையடி பாதையின் வழியாக நடந்து போய்கொண்டே இருந்தேன். நேற்று எங்களுடைய விவாக நாள் நான் என் மனைவியுடன் வழக்கமாக போகும் அந்த இடம் மட்டுமாய் போய் அங்கே நின்று மேடாவுக்கு ஒரு வாழ்த்து கூறுவது போல ஒரு சில நிமிடங்கள் கௌரவிக்கலாம் என்று எண்ணினேன். அங்கே உயர ஒரு உருளையான வடிவில் ஒரு கூட்ட சத்தமிடும் பாம்புகள் இருந்தது. என்னுடைய விவாக நாளை கௌரவித்து நினைவு கூறு மண்டமாய் அது மட்டுமாய் போய் சில நிமிடங்கள் அங்கே நிற்கலாம் என்று நினைத்தேன். அதற்கு பின்னர் இந்த பக்கமாக கீழே இறங்கி கோரல் உச்சி பக்கமாக அந்த கருத்த மரங்களை சுற்றி கடந்து போவேன், நடந்து கொண்டே களி கூறுவேன் என்று எண்ணினேன். அப்பொழுது நான், பிதாவே, நீ என்னோடு நடக்கிறீர் என்று நான் அறிவேன். என்ன ஒரு சாக்கியம்! நான் உடன் நடந்து செல்ல தேவனை காட்டிலும் மகத்தானவர் ஒருவரும் இல்லை என்று கூறினேன். அந்த வெப்பமான சூரிய வெளிச்சம், நான் மலைகளை விட்டு கீழே இறங்கி வந்தும் சூரிய வெளிச்சம் இருந்தது. நான் பெட்ரோல் பங்கில் வண்டியை நிறுத்தி என்ன ஒரு அழகான நாள் என்று கூறினேன். நான்கு நாட்கள் கடந்தும் தேசத்தின் அந்த பகுதியில் மழை பெய்யவே இல்லை. ஒவ்வொரு நாளும் சூரியன் பிரகாசித்தது. சகோதரர்களே, சரிதானே? பார்த்தீர்களா, வானத்தில் ஒரு மேகம் கூட இல்லை. நான் ஒரு பெட்ரோல் பங்க் வரை வந்து நிச்சயமாக ஒரு அழகான நாள் என்று சொன்னேன். ஆமையா என்றார்கள் அவர்கள். பயங்கர வறட்சியா இருந்தது என்றேன். அதற்கு அங்கே வேலை பார்க்கும் ஒருவன், இது வினோதமான காரியம், உங்களுக்கு தெரியவா ஒரு பெரிய பனிப்புயல் வருகிறது என்று முன்னறிவித்தனர், ஆனால் திடீரென்று நின்று விட்டது என்றான். நானும் என் மகன் வில்லியுமாய் புதிய மெக்சிகோவிற்கு வந்தோம். நாங்கள் காலையில் புறப்பட்டோம். எனவே ஏதாவது வாங்கலாம் என்று ஒரு கடைக்கு போய், உண்மையாகவே ஒரு அருமையான நாளாக இருக்கிறது என்றேன். ஆம், அருமையாகத்தான் இருக்கிறது என்றான் கடைக்காரன். மிகவும் வறட்சியாக இருந்தது போல் இருக்கிறதே என்றேன். ஆம், அப்படித்தான் இருந்தது என்றான். நீர் நிறுத்தி சேர்ந்தவரா என்றேன். அதற்கு அவர், இல்லை, நான் விஸ்கான்சன் இருந்து வருகிறேன், அப்படி என்னவோ சொன்னான். நான் இங்கே 20 வருட காலமாக இருக்கிறேன், எனவே இதையே என்னுடைய ஊராக அழைக்கலாம் என்றார். அப்படியானால் நீர் ஒரு சுதேசி என்று நான் கூறலாம் என்றேன். ஆமையா என்றார். பயங்கரமான தூசி படிந்தது போல் காணப்படுகிறது என்றேன். அதற்கு அவர், உங்களுக்கு தான் தெரியுமே, வினோதமான காரியம் சம்பவித்தது. ஒரு பயங்கர பனிப்புயல் வரும் என்றும் அதிக பனி கொட்டும் என்றும் முன்னறிவிக்கப்பட்டது. பார்க்க போனால் அந்த பனிப்புயல் துவங்கிவிட்டது, ஆனால் சடிதியாய் நின்று போயிற்று என்றார். இவ்வளவு அமைதியாய் இருக்கிறதே, நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் என்று நான் சொன்னேன். நான் வீட்டிற்கு வந்தேன். சகோதரன் டாம் சொன்னார், நான் அந்த வழியாய் போகக்கூடாது, ஒரு பயங்கரமான பனிப்புயல் வருகிறது என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஒரு துளி மழையோ எதுவொன்றும் இல்லாமல் அவர் நாட்டினூடாக கடந்து வந்தார். அவர் இன்னமும் தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், அவர் எப்பொழுதும் இருந்தது போலவே இப்பவும் இருக்கிறார். புரிகின்றதா? அங்கே மேலாக நான் மனையின் மேல் நடந்து கொண்டே இருந்தேன். ஒலிநாடாவின் இந்த பகுதியின் மனைவிடம் கிடைக்காமல் இருந்தால் நல்லது. புரிகின்றதா? ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற போகிறேன். இதை கூற வேண்டும் என்பதற்காக அல்ல, நான் உண்மையை உங்களுக்கு கூறுகிறேன். பாருங்கள், செய்யக்கூடிய முறையான வழி அதுதான். எங்களுடைய விவாக நாளன்று நான் அங்கே போகின்றதை குறித்து என் மனைவி குறை கூறுவதில்லை என்று அடிக்கடி நான் வியந்துண்டு. என் மனதில் நான் என்ன முடிவு செய்துள்ளேன் என்று உங்களுக்கு தெரியுமா? வீட்டிற்கு ஜனங்கள் வந்த வண்ணமாகவே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நான் எப்பொழுதுமே பயந்த சுகமும் உள்ளவன். நான் பேசுவதெல்லாம், நான் பேச விரும்புவதெல்லாம் தேவன், வேதம் அல்லது ஏதோ காரியமாகவே இருக்கும். அவள் ஒரு கால் அதை ஒரு சிறிய ஓய்வாய் கருதி வேட்டைக்கு போவதற்காக அவள் என்னை சில நாட்களுக்கு அனுப்பி வைத்து இப்படிப்பட்டவைகள் இல்லாமல் அவளுக்கு ஓய்வாய் இருக்கலாம் என்று நான் நினைத்தேன். அந்த விதமான பாதி எண்ணம் கொண்டவனாய் நான் அங்கே போவேன். நான் அவரிடம் மன்னிப்பு கேட்பேன். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்காக நான் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். ஏனென்றால் நான் அங்கே போய்கொண்டே இப்படி எண்ணினேன், அவள் இப்படி நினைப்பாளோ என்ன? அவள் வீட்டு வேலை செய்பவள், உங்களுக்கு சமையல் அறையிலோ அல்லது வேறு எங்கேயோ அவள் வேலை செய்து கொண்டே இருப்பாள். உங்கள் யாருக்காவது அவளை தெரியுமா? அவள் துணி துவைக்கும் யந்திரம் எல்லா நேரத்திலும் வேலை செய்து கொண்டே இருக்கும். எனவே நான் வெளியே அவளை இழுத்துக் கொண்டு வந்து அப்படி எப்போதும் துவைத்துக் கொண்டே இருக்க கூடாது, என்னிடம் பேசு. பார், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னிடம் ஏதோ காரியம் சொல்ல வேண்டி இருக்கிறது, நீயும் என்னை நேசிக்கிறாய் என்று சொல்லேன் என்பேன். அதற்கு அவள், உனக்கு தெரியும், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு மீண்டும் மும்முரமாக துவைக்க ஆரம்பித்து விடுவார். நீ அதை செய்வதை நான் விரும்பவில்லை, நீ இங்கே உள்ளே வந்து என் பக்கத்தில் அமர்ந்த இடத்திலே பேசுவதை நான் விரும்புகிறேன் என்று கூறுவேன். அவள் அதற்கு, ஓ பில், எனக்கு செய்வதற்கு நிறைய வேலை இருக்கிறது என்பாள். நான், சரி, இப்படி வேட்டைக்கு மலைக்கு போகும் போது அவளுடைய வேலையை செய்வதற்கு அதிக நேரம் கிடைக்கும் போலும் என்று எண்ணினேன். அங்கே நடந்து போய்கொண்டே அதை சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், என்னுடைய வேதாகமத்தை இங்கே வைத்திருக்கிறேன், அதனால் நான் வேதாகமத்துக்கு முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் காணுகிறீர்கள். நான் அப்படியாய் நடந்து போய்கொண்டிருக்கையிலே ஏதோ காரியம் எனக்கு சம்பவித்தது. முதலாவதாக என்னுடைய முதலாவது தேனிலவுக்கு நான் அவளை கொண்டு போனதை நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அவள் ஒரு நல்ல அழகான கருத்த மயிரும் பழுப்பு நிற கண்களும் உடையவளுமானவள். நான் இந்த இடத்தை வந்து அடையும்படியாக அவளை தூக்கி கொண்டு மரத்துண்டுகளில் ஏறி இறங்கி தூக்கி விடுவேன். இந்த இடத்தில் தான் சில கரடியை கொண்டிருக்கிறேன். அவளுக்கு அந்த இடத்தில் ஒன்றை சுட்டு காட்ட விரும்பினேன். சமயம் அவள் என்னுடைய மாட்டுக்கார பையனின் காலணிகளை அணிந்திருந்தாள். அது சுமார் 22 அல்லது 21 வருடங்களுக்கு முன்னர். 22 வருடங்களுக்கு முன்னர் அது எப்பொழுதோ நினைக்கிறேன், நாங்கள் 1941 நடந்து கொண்டோம். இந்த மரத்துண்டுகளை தாண்டுவதற்கு நான் அவளை அப்படியே தூக்கிக் கொள்வேன். இப்பொழுது பாவம், அவள் என்னை சகித்துக் கொள்கிறார், நரைத்தும் போய்விட்டது என்று எண்ணினேன். ஆம், இப்படி சிந்தித்துக் கொண்டு நடக்கலானேன். நான் சில தினங்களாக முகச்சவரம் பண்ணக் கொள்ளவில்லை. மயிர் வளர்ச்சியை பார்த்து எனக்கும் கூட நரைத்து விட்டதை கண்டேன். நாடி வளர்ந்து நரைத்திருக்கிறதை கண்டு, வயதானவனே, உன் காலமும் முடிவடைய போகின்றது. பார், நீ ஏதாவது காரியத்தை செய்ய வேண்டியதா இருந்தால் நீ துரிதப்படுத்துவது நல்லதா இருக்கும், உனக்கும் கூட வயதாகிக் கொண்டே போகிறது என்று எண்ணினேன். புரிகின்றதா? ஆக அப்படியாக நடந்து போய்க் கொண்டிருக்கையிலே ஏதோ காரியம் சம்பவித்தது. திடீரென்று என் நடத்தையிலும் எல்லா விதத்திலும் நான் ஒரு வாலிபனானேன். நான் ஒரு வாலிபனை போல சிந்தித்தேன். நான் கீழாக பார்த்துக் கொண்டிருந்தவள் தலை நிமிர்ந்து பார்த்தேன். நான் சாதாரணமாய் அவளை காண்பது போல அவ்வளவு தெளிவாய் அவளுடைய கரங்களை விரித்தவாறு எனக்கு முன்பாக அவள் நின்று கொண்டிருந்தாள். நான் அப்படியே நின்று என் முகத்தை நன்றாக உராய்த்து பார்த்து பின்னர் பார்த்தேன். மேடா, தேனே, நீயா அது என்றேன். நான் இங்கே நோக்கி பார்த்து இப்போது என்ன சம்பவித்தது? ஆம், நான் அவரோடு நடந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று எண்ணினேன். உடனே அந்த நிலை மாறியது. நான் திரும்பவும் என் கிழ நிலைமைக்கு வந்து விட்டேன். அந்த தரிசனம் என்னை விட்டு கடந்து போயிற்று. நான் அப்படியே நின்று என் தொப்பியை கழற்றினேன். அதை என் இருதயத்தின் மேல் வைத்து, இயேசுவே, அநேக வருடங்களாக இருதயம் பாரப்பட்டிருந்தது. நான் பாரமடைந்திருக்கிறேன் என்று நான் உம்மிடம் கூற வேண்டியதில்லை. நான் மனஸ்தாபப்பட்டேன். எனக்கு தெரிந்து எல்லாவற்றையும் நான் செய்தேன். இந்த வாரம் ஏன் என்னை விட்டு அகலவில்லை என்று நான் கூறினேன். நான் தொடர்ந்து நடக்கலானேன். எனக்கு முன்பாக சுமார் 30 அல்லது 40 தூரத்தில் உள்ள குன்றின் மேல் ஏறினேன். நான் அந்த குன்றின் மேல் ஏறினவுடன் மிகவும் பலவீனமாக நான் இருப்பதை உணர்ந்தேன். அங்கே ஒரு 10 அங்குலத்தில் செடிகள் டா வடிவில் வளர்ந்திருந்தது, மேலாக போய்க் கொண்டிருந்தது. நான் அந்த இடத்தை அடைந்தவுடன் அவ்வளவு பலவீனமாக உணர்ந்தேன், தள்ளாட துவங்கினேன். நான் மீண்டும் என் தொப்பியை அணிந்து கொண்டு ஒரு மரத்தில் என் தலையை சாய்த்து வைத்துக் கொண்டேன். என் தலையை சாய்த்து வைத்துக் கொள்வதற்கு அது சரியாக பொருத்தமாயிருந்தது. உண்மையாகவே அது புன்னை மரத்தை போல் இருந்தது. நான் சரியாக அதன் மேல் சாய்ந்து கொண்டிருந்தேன். என் தலை தொங்கினவாறு இருக்க அங்கே நின்று கொண்டிருந்தேன். சூரிய வெளிச்சம் என் முதுகின் மேல் வெப்பமாய் விழுந்தது. அந்த மழையையும் அந்த காற்றையும் போக்கின அதே தேவன்தான் அது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். என்பது போன்ற ஏதோ சத்தத்தை நான் கேட்டேன். அது என்னவா இருக்கும் என்று எண்ணினேன். தண்ணீர் எல்லாம் உலர்ந்து போயிட்டு சூரியன் பிரகாசிக்கிறான். அப்படியானால் அந்த ஸ்பாட் சத்தம் என்ன? நான் கீழ்நோக்கி பார்த்தேன். அது வேறொன்றும் இல்லை, என்னுடைய சொந்த கண்களிலிருந்து வடிந்த கண்ணீரே. என்னுடைய நரைத்த தாடியினூடாக தேவன் உலர்த்தின அந்த இலைகளின் மீது விழுந்து எனக்கு முன்பாக அந்த சத்தத்தை உண்டாக்கி கொண்டிருந்தது. அந்த மரத்தின் மீது சாய்ந்தவாறு நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். என்னுடைய இந்த கரம் கீழே தொங்கிக் கொண்டு என்னுடைய தலை அந்த மரத்தின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தது. இன்னொரு கரம் துப்பாக்கியின் பட்டியை பிடித்துக் கொண்டிருக்க நான் நின்றவாறு அங்கே அழுது கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், தேவனே, உம்முடைய ஊழியக்காரனா இருக்க நான் தகுதி இல்லாதவன். மன்னிக்கவும், நான் அநேக தவறுகளை செய்திருக்கிறேன். நான் தவறு செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை. கர்த்தாவே, நீர் எனக்கு அவ்வளவு நல்லவராக இருந்து வந்தீர். என் கண்கள் மூடினவாறு இருக்க அப்பொழுது ஏதோ ஸ்டாம்ப் 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 என்று போகும் சத்தம் கேட்டது. கண்களை திறந்து பார்த்தேன். எனக்கு முன்பாக 3 மான்கள் நின்று கொண்டிருந்தன. நான் நினைத்தேன், அது சகோதரன் ஈவான்ஸ்கான மான், அது சகோதரன் வுட்டிற்கான மான். அந்த 3 அங்கே இருக்கிறது. சரியாய் நான் தேடிக்கொண்டு இருந்தது என்று எண்ணினேன். நான் நேராக எழும்பி நின்று என் துப்பாக்கியை எடுக்க கரத்தை நீட்டினேன். உடனே நான் சொன்னேன், என்னால் அதை செய்ய முடியாது, நான் அதை செய்ய மாட்டேன் என்று நான் தேவனுக்கு வாக்களித்திருந்தேன். புரிகின்றதா? நான் அவதும் செய்ய மாட்டேன் என்று தேவனுக்கு வாக்களித்திருந்தேன். ஆனால் ஏதோ இடத்தில் அதோ அது அங்கே இருக்கின்றதே என்றது. ஆம், அதைத்தானே ஒரு சமயம் ஒரு மனிதன் தாவீதிடம் கூறினான் என்று நான் நினைத்தேன். தேவன் அவனை உன்னுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்தார் என்றார். உங்களுக்கு தெரியும் சவுல் ராஜா என்று. யோவாப் தாவீதிடம், அவனை கொன்று போடும், அதோ அவன் படுத்து கிடக்கிறான் என்றார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொல்லாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்று தாவீது கூறினான். அந்த மான்கள் அங்கே நின்று கொண்டு என்னை பார்த்துக் கொண்டிருந்தது. அவைகளால் தப்பி போட முடியாது. அவைகள் விலகி போட அவைகளுக்கு வழியே கிடையாது. அவைகள் 30 கிலோ தூரத்தில் கூட இல்லை. இங்கே அவைகள் நின்று கொண்டிருக்க என்னிடம் துப்பாக்கி இருக்க அங்கே அந்த 3 மான்களும் இருந்தது. இல்லை, என்னால் அதை செய்ய முடியாது, என்னால் செய்யவே முடியாது. அது ஒரு பெரிய தாய்மானும் 2 பெரிய குட்டிகளும். எனவே என்னால் அந்த துப்பாக்கியை எடுக்க முடியவில்லை. நான் சொன்னேன், என்னால் முடியாது என்று. நான் அசையவே இல்லை, நான் அங்கேயே இருந்தேன். என்னால் அதை செய்ய முடியாது, ஏனென்றால் நான் செய்ய மாட்டேன் என்று தேவனிடம் வாக்களித்திருந்தேன். அந்த சகோதரர்களுக்கு இந்த மான்கள் தேவையில்லை. பார்த்தீர்களா? என்னால் அதை செய்ய முடியாது, என்னால் முடியவே முடியாது என்றேன். அந்த தாய்மான் நடந்து என்னிடம் வந்தது. இப்பொழுது கவனியுங்கள், அங்கே சுமார் 100 மனிதர்கள் 51 மான்களை 4 அல்லது 5 நாட்களாக சுட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒரு சிவப்பு தொப்பியும் சிவப்பு சட்டையும் அணிந்திருந்தேன். சிவப்பு நிறத்தை கண்ட மாத்திரத்தில் அவைகள் ஓடி மறைந்துவிடும். ஆனால் அவைகளோ அங்கேயே நின்று கொண்டு 3 மான்களும் என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தன. நான் சொன்னேன், தாயே, உன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு காட்டுக்குள் போய்விடு. நீ என்னுடைய கரத்துக்குள் இருக்கின்றாய். உன்னுடைய ஜீவன் என் கரங்களில் இருக்கிறது. ஆனால் நான் உன்னை புண்படுத்தப் போவதில்லை. நான் அபிதம் செய்ய மாட்டேன் என்று தேவனிடம் வாக்களித்துள்ளேன். பாருங்கள், அந்த மான் இன்னும் நெருங்கி வந்தது. அது என்னையே நோக்கி பார்த்தது. அந்த 3 சேர்ந்து இன்னும் நெருங்கி வந்தது. என் கையில் இருந்து புல்லை சாப்பிடும் அளவிற்கு அவ்வளவு நெருக்கமாய் வந்துவிட்டன. காற்று அவைகளின் மேல் வீசிக்கொண்டிருந்தது. ஆகவே அவை 3 அப்படியே சுற்றி திரும்பி சற்று தூரம் பின்னாக நடந்தது. இதோ அவைகள் மீண்டும் என் அருகே வந்துவிட்டது. நான் அசையவே இல்லை, அப்படியே அங்கேயே நின்றேன். நான் சொன்னேன், காற்றுக்குள்ளாக போய்விடு, நானும் கூட காட்டை விரும்புகிறவன், போய் ஜீவி. இதோ பார், உன்னுடைய ஜீவன் என் கரத்தில் இருக்கிறது. ஆனால் நான் உன்னை விட்டு விடுகிறேன். நீ தப்பி போக முடியாது, உன்னால் அது முடியாது என்று உனக்கே தெரியும் என்றேன். மூன்று நொடிகளில் அவை எல்லாவற்றையும் என்னால் கொன்று போட முடியும். இருப்பினும் என்னால் அவ்வளவு வேகமாக சுட முடியும். என் பக்கத்தில் நின்று கொண்டு அவைகளால் தப்பி போகவே முடியாது. புரிகின்றதா? நான் உன்னை தப்ப விடுகிறேன், போய் ஜீவி என்றேன். நான் அங்கேயே நின்றேன். அவைகள் கடந்து போயின, காட்டுக்குள்ளாக நடந்து போய்விட்டன. இந்த விதமாக நான் என் முகத்தை துடைத்தேன். அப்பொழுது ஏதோ காரியம் சம்பவித்தது. ஒரு சத்தம் அப்பொழுது பேசினது, அவ்வளவு தெளிவாக. ஒரு மேகத்திலிருந்து அல்ல, நீல வானத்திலிருந்து பேசினது. இவையெல்லாம் ஒரு சிறிய நேரத்துக்குள் சம்பவித்தது. ஒரு சத்தம் என்னோடு பேசி, உன் வாக்களித்தலை நீ நினைவு கூர்ந்தாய் அல்லவா என்றது. நான் ஆம் ஆண்டவரே என்றேன். அவர் சொன்னார், நானும் என்னுடையதை நினைவு கூறுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். அந்த பாரமின் இருதயத்தை விட்டு நீங்கினது. அது முதல் அது வரவே இல்லை, அது வராமலேயே இருக்கட்டும். பின்னர் நான் டூசானுக்கு வந்தேன். வினோதமான, கீழே வந்தது முதல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எனக்கு நிகழ்ந்ததே கிடையாது. நேரம் சமீபமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே ஏதோ காரியம் சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை நம்மால் மட்டும் ஏற்றுக்கொள்ள கூடுமானால், இப்பொழுது ஒரு நிமிஷம் பொறுங்கள். இந்த வேத வாக்கியங்கள் என்ன என்பதை மட்டும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தால், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. இருப்பினும் நாம் அதை விசுவாசிக்கிறோம் என்று கூறுகிறோம். அது சத்தியம் என்று நாம் அறிவோம். ஆனால் நாம் உண்மையாகவே அதை புரிந்து கொள்ளுகிறதில்லை. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரியதா இருக்க உங்களில் என்ன இருக்கிறது? அது அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவே. கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அந்த தேவனே உங்களுக்குள்ளாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்படியாய் அவர் உங்களுக்குள் இருப்பாரானால், அதற்கு பிறகு இனி அது நீயாக இருக்க முடியாது. அது உனக்குள்ளாக ஜீவிக்கின்ற அவராகவே இருக்கும். புரிகின்றதா? இதை குறித்து நீங்கள் சிந்திப்பது அது உங்களுடைய சிந்தனை அல்ல. அது அதை குறித்து அவர் என்ன கூறுகிறாரோ அது அருவாயிருக்கிறது. பார்த்தீர்களா? அப்படியானால் அவர் உங்களுக்குள் இருப்பாரானால், அவர் சொன்னதை அவர் அப்படியே முற்றிலுமாக நிராகரிக்க மாட்டார். அவரால் அதை செய்யவே முடியாது. ஆனால் தாம் சொன்னதை அவர் காத்துக் கொள்வார். தம்மை ஒருவர் மூலமாக ரூபகாரப்படுத்தும்படியாக அந்த நபரை கண்டுபிடிக்க அவர் முயன்று கொண்டிருக்கிறார். அதனால் அவர் எல்லாரிடத்திலும் அமிதமாகவே செய்ய வேண்டும் என்று அர்த்தமில்லை. இஸ்ரவேலரை வழிநடத்திக் கொண்டு போன நேரத்திலே அங்கே ஒரு நபர் தான் இருந்தார். அந்த நபர் மோசேயே. மற்ற யாவரும் செய்தியை பின்பற்றி போக வேண்டியவர்களாக இருந்தார்கள். புரிகின்றதா? அதே போல பாவனை செய்ய சிலர் எழும்ப முயற்சித்தார்கள். ஆனால் தேவன் சொன்னார், உன்னை வேறு பிரித்துக் கொள் என்று கூறி அவர்களை அப்படியே விழுங்கி போட செய்தார். பார்த்தீர்களா? பாருங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது போலவே உங்களுக்குள் தேவன் இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய அனைத்தையும் அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஊற்றிவிட்டார். கிறிஸ்துவனுடைய அனைத்தையும் அவர் சபைக்குள்ளாக ஊற்றிவிட்டார். பாருங்கள், அதுதான் உனக்குள்ளாக இருக்கும் தேவனாய் இருக்கிறது. உங்களில் இருக்கிறவர் ஆவார். காற்று மலைகளும் அவருக்கு கீழ்ப்படிந்ததில், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது ஏனென்றால் அது அவர் மூலமாய் வந்த தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. அவர் ஒரு மனிதனாய் இருந்தார், ஆனால் அவர் மாம்சமாக ஆக்கப்பட்ட வார்த்தையாயிருந்தார். புரிகின்றதா? அவர் பேசின போது அது மனித உதவிகளின் மூலமாக பேசின தேவனாயிருந்தது. புரிகின்றதா? காற்று மலைகளும் கீழ்ப்படிந்ததில் வியப்பொன்றும் இல்லை. சிருஷ்டிகர்த்தர் தாமே காற்றையும் அலைகளையும் சிருஷ்டித்தவரே அவருக்குள்ளாயிருந்தார். இப்பொழுது அதை சிந்தியுங்கள். முடிக்கின்ற இந்த சமயத்திற்கு நான் வரும் முன்னதாக ஆழ்ந்து சிந்தியுங்கள். அவருடைய வார்த்தையில் பிசாசுகள் செயலற்று போனதில் வியப்பொன்றும் இல்லை. அது அவருக்குள்ளா இருந்த தேவனாய் இருந்தது. அது கிறிஸ்துவுக்குள்ளா இருந்த தேவனாய் இருந்தது. பிசாசுகள் அசைவற்று போயின. தூசியாய் மாறிக்கொண்டிருந்த மரித்தவர்களால் அங்கே இருக்க முடியாமற் போனதில் வியப்பொன்றும் இல்லை. ஏனென்றால் அவர் வார்த்தையாயிருந்தார். லாதரு மறித்து 4 நாட்கள் ஆகிவிட்டன. அந்த நேரத்துக்குள் முகம் மூக்கு முதலானவர்கள் குழி விழுந்து போகும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் அந்த லாசருவை நோக்கி, லாசருவே வெளியே வா என்றார். மறித்து போய் 4 நாட்களான ஒரு மனிதன் எழும்பி காலூன்றி நின்றான். ஏன்? அதை சொன்னது தேவன். கிறிஸ்துக்குள்ளா இருந்தவர் தேவனாயிருந்தார். மறித்தவர்களால் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. அது கிறிஸ்துவில் உள்ள தேவன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், காற்றுக்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். அது வாயு. தேவன் அலைகளை சிருஷ்டித்தார். அது தண்ணீர். ஆனால் பிசாசு அதற்குள்ளாக புகுந்த போது அழிவை கொண்டு வரும்படியாக அதை அப்படியே உருளவும் சுழலவும் செய்தான். தேவனுடைய குமாரர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். ஆனால் பிசாசு அவர்களுக்குள்ளாய் புகுந்த போது பாருங்கள், அது தொந்தரவாய் போகிறது. இப்பொழுது பிசாசுக்கள் இந்த காற்றுக்குள்ளாய் புகுந்து கொண்டுதான் அந்த புயலை அங்கே அனுப்பினது. காற்று சிருஷ்டித்து சிருஷ்டிகிறால் நான் உன்னை சிருஷ்டித்து இடத்திற்கு திரும்பி போ என்று அவரால் கூற முடியாதா? அன்று அந்த கடலோட மலையின் மேல் நின்று கொண்டிருந்த அதே சிருஷ்டிகர்த்தர் அவர் அல்லவா? புரிகின்றதா? ஒரு துண்டு மீனை எடுத்து அதில் ஒரு துண்டை பிட்டேறு இன்னொரு துண்டு உடனே வளரும்படியா செய்தவர் அவரே அல்லவா? அந்த விடமாயில வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. அவர் அப்படியே கட்டளையிட்டு இருக்கலாம். அந்த அணுகளை சிருஷ்டித்தவரும் அதே சிருஷ்டிகர்த்தர் அல்லவா? அப்படியானால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அவரே நமக்குள்ளாக இருக்கிறார். பாருங்கள், ஏனென்றால் அவர் செய்த அதே கிரியைகளை அதே காரியத்தை அதுவும் செய்கிறது. மரித்தோர் அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக அவருடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்க முடியாது. கவனியங்கள், நம்மிடத்தில் மறித்து போன 5 பேர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள் என்பதற்கு அதிகாரப்பூர்வமான வாக்குமூலங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. தேவன் தரிசனங்களை தந்து அவர்களிடத்தில் சென்று அவர்களை உயிரோடு எழுப்பும்படி செய்தார். அவர்களில் ஒருவர் இதோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கே இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்திலேயே அவர் மறித்து போனவர். அவர் இன்றிரவு இங்கே உயிரோடு இருக்கிறார். அங்கே மாரடைப்பால் கீழே விழுந்தார் அவருடைய மனைவி, ஒரு நர்ஸ். நாங்கள் கீழே இறங்கி போனோம், அவருடைய கண்கள் நிலைத்து போய்விட்டது, ஜீவன் போய்விட்டது. இதோ இங்கே அவர் உயிரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் இங்கே இருக்கிறவர், நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். புரிகின்றதா? அவர் பெரியவராயிருக்கிறார். அது சிருஷ்டி கர்த்தராகிய தேவனாக இருக்கிறார். ஆற்றுகளும் மலைகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும். பிசாசுகள் அசைவற்று போகின்றன. இயற்கையாகவும் அவருக்கு கீழ்ப்படுகிறது. ஏனென்றால் இயற்கையினை சிருஷ்டித்த கர்த்தர் அவர். ஓ, நாம் அதை சிந்தித்து பார்க்கும் போது பிசாசின் வல்லமை அது போக்குவதாயிருக்கிறது. அப்பொழுது இந்த காரியங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்கிறோம். உங்களுக்கு புரிகின்றதா? அது என்னவாயிருக்கிறது? அது ஒரு மனிதன் அல்ல. மனிதனால் அது செய்ய முடியாது. மனிதன் சிருஷ்டிப்பின் ஒரு பகுதியாயிருக்கிறான். பார்த்தீர்களா? ஆனால் சிருஷ்டிகர்த்தருக்கு காற்றுகளும் அலைகளுமாய் கீழ்படுகிறது. சிருஷ்டிகர்த்தரால் மட்டுமே அதை செய்ய முடியும். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய அவன் உலகத்தில் இருக்கிறான். உங்களுக்குள் இருக்கிறவரோ காற்றுகளை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறார். காற்றுக்குள்ளாயிருக்கும் சாத்தானை வெளியே போகும்படி அவரால் கடிந்து கொள்ள முடியும். அப்பொழுது அங்கே அமைதல் உண்டாகிறது. புயலுக்குள்ளாயிருக்கும் சாத்தானை வெளியே போகும்படி அவரால் அவனை கடிந்து கொள்ள முடியும். அப்பொழுது அங்கே புயல் இல்லாமல் போகிறது. அவரே சிருஷ்டிகர்த்தர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். புரிகின்றதா? பிசாசு உலகத்தை சார்ந்தவன். உலகம் அவனுக்கு சொந்தமானது. அது எப்பொழுதும் அவனுடையதாகவே இருந்தது. அதிகாரியின் மகனாகிய விடிவெள்ளியே, ஓ லூசிபர், நீ ஏன் வானத்திலிருந்து விழுந்தாய்? பாருங்கள், இந்த உலகம் அவனுக்கு சொந்தமானது. அவன் வானத்திலிருந்து உதைத்து கீழே தள்ளப்பட்ட போது அவன் திரும்பி உலகத்துக்கு வந்தான். இவன் தான் கிறிஸ்துவிடத்தில், இந்த ராஜ்யங்கள் எல்லாம் என்னுடையவைகள், என் விருப்பத்தின்படியே அவைகளுக்கு நான் செய்கிறேன் என்று கூறினவன். அவைகள் அவனுடையவைகள், உலகத்தில் இருக்கிறவன் என்பது அவன் தான். யோவானும் அவனுடைய சீஷர்களிடத்தில் வரபோகும் அந்த கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவன் இப்பொழுதே கீழ்ப்படியாமின் பிள்ளையிடத்தில் கிரியை செய்து வருகிறான். ஆனால் திருப்பிள்ளைகளே, நீங்கள் இங்கு உலகத்தார் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்களாயிருக்கிறீர்கள். உலகத்தில் இருக்கிறவரையிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அது உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவே. வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த அவர் இயேசு கிறிஸ்து என்னும் நபருக்குள் வெளிப்பட்டார். கிறிஸ்துவுக்குள்ளா இருந்து கொண்டு தேவன் உலகத்தை தம்முடன் ஒப்புரவாக்கிக் கொண்டார். நீங்கள் சகோதரனாம் இருந்த போதிலும் அது தேவ குமாரன் அல்லவா என்று கூறுகிறதாக வைத்துக் கொண்டால், சரி, அப்படியானால் அவர் நித்தியமானவரா, நித்திய தேவனா என்பதை கண்டறிவோம். சூரியனை காட்டிலும் யோசுவாவில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். யோசுவா உங்களையும் என்னையும் போன்று பாவத்திலே பிறந்த ஒரு மனிதனாயிருக்கிறார். தேவனுடைய கட்டளையின்படியாய் ஓடிக்கொண்டிருக்கும் சூரியனை காட்டிலும் யோசுவாவில் இருந்தவர் பெரியவராயிருந்தார். சூரியனை பிரகாசிக்கவும் சுழலும்படியாகவும் தேவன் அதற்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அது தேவனுடைய நியமங்களினால் ஆளுகை செய்யப்படுகிறது. ஆனால் தேவனுடைய நியமங்களை காட்டிலும் யோசுவாவுக்குள் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். ஏனெனில் சிருஷ்டிகர்த்தரே யோசுவாவுக்குள் இருந்த காரணத்தினால் யோசுவா நிமிர்ந்து சூரியனை பார்த்து, நீ இருக்கின்ற இடத்திலேயே அப்படியே தரித்து நில் என்றும், சந்திரனை பார்த்து, நீ இருக்கின்ற இடத்திலேயே தரித்து நில், நான் என் வேலையெல்லாம் செய்து முடியுமட்டாய் நில் என்று கட்டளையிட்ட போது சிருஷ்டிகர்த்தர் அவனுக்குள் இருந்தார். சூரியனும் சந்திரனும் அவனுக்கு கீழ்ப்படிந்தன. ஏனென்றால் சூரியனையும் சந்திரனையும் காட்டிலும் யோசுவாவுக்குள்ளா இருந்தவர் பெரியவராயிருந்தார். யோசுவாவில் இருந்தவர், எகிப்தை காட்டிலும் மோசேயில் இருந்தவர் பெரியவர். எகிப்து உலகத்தில் வல்லமை உள்ள சேனையாக இருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் உலகத்தை ஜெயித்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் எகிப்து காட்டிலும் மோசேயில் இருந்தவர் பெரியவர். ஏனென்றால் மோசே எகிப்தை மேற்கொண்டான். இயற்கையை காட்டிலும் மோசேயில் இருந்தவர் பெரியவராக இருந்தார். தேவன் தம்முடைய வார்த்தை எடுத்து மோசேக்கு கொடுத்து, நீ வெளியே போய் அந்த சூரியனை பிரகாசியாமல் இரு என்று கட்டளையிடு என்று கூறினார் என்று நீங்கள் எப்பொழுதாவது நினைத்து பார்த்ததுண்டா? சூரியன் முழுவதுமா இருளடைந்தது. சரிதானே? சூரியனை பிரகாசிக்க செய்யவும் மேகங்களை திரும்பி போக பண்ணவும் அவராலே முடியும், அல்லது சூரியனை இருளடைய செய்யவும் அவரால் முடியும். அவர் தேவன். அவர் விருப்பமானபடியா எதையும் செய்ய முடியும். அவர் விசுவாசிக்கும் பிள்ளைக்குள்ளா இருக்கிறார். ஆமென். அதுதான் காரியம். அங்கே ஒரு வண்டு கூட காணப்படவே இல்லை. ஒரு காலம் அப்போது குளிர்காலமாக இருந்தபடினால் அங்கே வண்டுகள் இல்லாமற் போயிருக்கலாம். ஆனால் தேவனே மோசேயிடம், போய் என்னுடைய வார்த்தைகளை பேசி என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் உன்னுடைய சிந்தையில் வைப்பேன் என்று கூறினார். நீ அங்கே போய் பூமியின் தூளை அள்ளி ஆகாயத்திலிருந்து தூளை தூவு என்று கூறினார். வண்டுகள் வர கடவுள் என்று மோசே சொன்னார். ஒரு சில மணி நேரங்களுக்குள் பல அங்குல உயரத்திற்கு வண்டுகள் தரையெல்லாம் ஊர்ந்து போக துவங்கின. அது சரிதானே? சிருஷ்டிகர்த்தர், அங்கே தவளைகள் ஒன்றும் இல்லை. எனவே மோசே தன் கோலை நீட்டி தவளைகள் உண்டாக கடுவது என்றான். அவைகள் எல்லா இடங்களிலும் குவியல் குவியலாக உண்டாகி அந்தேசமே நாற்றம் எடுத்தது. அவன் சிவந்த சமுத்திர தண்டையிலே வந்தபோது அது அவனுடைய வழியிலே குறிக்க நின்றது. தேவன் சொன்னார், சமுத்திரத்திலுடன் பேசு என்று. மோசே சமுத்திரத்திடம் பேசினார். அந்த சமுத்திரத்தை காட்டிலும் மோசேக்குள் இருந்தவர் பெரியவராயிருந்தார். அது சரிதானே? ஓ என்னே, இப்பொழுது பாருங்கள், உலகத்தில் இருக்கிறவரையிலும் மோசேக்குள்ளாக இருந்தவர் பெரியவராயிருந்தார். உலகத்தில் உள்ள எல்லா இயற்கையை காட்டிலும் மோசேக்குள்ளாக இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். இயற்கைக்கு கட்டளை கொடுத்தான். தேவன் சொல்ல சொன்ன யாவற்றையும் அவன் கூறினான். அது ஆண்டு விதமாகவே ஆயிற்று. அதே தேவன் இன்றிரவு நம்முடன் இருக்கிறார். நம்மோடு மட்டுமல்ல, நமக்குள்ளாகவும் இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்தார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். நாம் எது குறித்து பயப்பட வேண்டும்? உலகத்தை குறித்தா? அன்று நாள் இங்கு எங்கேயோ டைனோசர் மிருகத்தின் ஒரு பல்லை கண்டுபிடித்தார்களா? நீங்கள் யாவரும் அதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று யூகிக்கிறேன். அங்கு எங்கோ நயாகரான் நீர்வீழ்ச்சி அண்டை கண்டார்களாம். அதன் எடை 6 பவுண்டு என்றார்கள். நான் நினைத்தேன் அது ஒரு மனிதனுடையது என்று கூறுவார்கள் என்று. ஆனால் ஏதோ பண்டைய காலத்து மிருகத்தினுடையது என்று முடிவு செய்தார்கள். அந்த மிருகங்கள் ஒரு காலத்தில் பூமியின் மேல் ஜீவித்ததாம். அவைகள் இப்பொழுது எங்கே போயின? உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட டைனோசரஸ் மிருகங்களை தோன்ற வேண்டும் என்று சர்வவல்ல தேவனால் கட்டளையிட அந்த மணி நேரத்தில் 40 மைல் ஆழத்துக்கு அவைகள் காணப்படும் என்று. இந்த உலகத்தை வண்டுகளை கொண்டு அழிக்க தேவனால் முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? அவரால் வண்டுகளை அழைக்க முடியும். அவைகள் மறிக்கும் போது எங்கு போகின்றது? வீட்டு ஈக்கு என்ன நேரிடுகிறது? வெட்டி கிளிக்கு என்ன நேரிடுகிறது? குளிர்காலம் வந்து உஷ்ணமானி 0 கீழே 40 டிகிரி போகும் போது யாவும் போய்விடுகிறது. அடுத்த வசந்த காலத்தில் எங்கு பார்த்தாலும் வந்து விடுகிறது. அவைகள் எங்கிருந்து வருகிறது? அவர் பேசி உண்டாக்கக்கூடிய சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார். அவர் தேவனாக இருக்கிறார். இயற்கை அவர் வார்த்தைக்கு கீழ்படுகிறது. நம்முடைய சகோதரர்களில் அநேகர் உணர்ச்சி வசப்பட்டு தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய சொல்லுகிறார் என்று நிச்சயித்துக் கொண்டு தேவன் அப்படி சொல்லாமல் இருக்கும் போதே கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று கூறிவிடுகின்றனர். அவை அவ்விதம் சம்பவியாமல் இருப்பதற்கு அதுதான் காரணம். ஆனால் உண்மையாகவே தேவன் சொல்லுகிறதா இருக்குமானால் அது அந்த விதமாய் சம்பவித்தே ஆக வேண்டும். புரிகின்றதா? தேவன் பேசும் போது சம்பவித்தாக வேண்டும். எகிப்தில் இருந்தவனை காட்டிலும் மோசேக்குள் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். ஆர்வனால் செய்யக்கூடிய எல்லா மந்திர ஜாலங்களை காட்டிலும் மோசேயில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். அந்த மந்திரவாதிகளுக்குள் இருந்தவனை காட்டிலும் மோசேயில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். பார்த்தீர்களா? எல்லா இயற்கையை காட்டிலும் மோசேயில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். மகத்தானவர். சிங்கங்களை காட்டிலும் தானியேலில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். அந்த பசியோடு இருந்த சிங்கங்களை அவரால் தடுத்து நிறுத்த முடிந்தது. எனவே எந்த காரியத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த காரியமும் அவன் தடுத்து நிறுத்தினதை காட்டிலும் பெரியதாக இருந்தது. எனவே சிங்கங்கள் பசியோடு தானியேலை தின்னும்படி ஓடி வந்தது. அந்த சிங்கங்களுக்குள்ளா இருந்தவனை காட்டிலும் தானியேலுக்குள்ளா இருந்தவர் பெரியவராய் இருந்தார். சிங்கமான முதன்முதலாக சிருஷ்டிக்கப்பட்ட போது அது மனிதனுக்கு ஒரு நண்பனாய் இருந்தது. ஆனால் பிசாசோ அதை விரோதியாய் மாற்றினது. அது உண்மை. 1000 வருட அரசாட்சியில் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருங்கே புசிக்கும். மாட்டை போன்று சிங்கம் புல்லை தின்னும், அதனுடன் சேர்ந்து படுத்துக் கொள்ளும். 1000 வருட அரசாட்சியில் அவைகள் சேதப்படுத்துவதோ தீங்கிழைக்கவோ செய்யாது. அப்பொழுது பிசாசு இல்லாமல் இருப்பான். காட்டு விலங்குகள் அடித்து கிழித்து புசிக்கும்படியாய் அந்த விதமாய் செய்யும்படியாய் செய்வது பிசாசின் வேலையாயிருக்கிறது. அது செய்கிறது சாத்தானே. ஆனால் சிங்கத்தில் இருந்தவர் காட்டிலும் தானியேலில் இருந்தவர் பெரியவராயிருந்தார். பாருங்கள், சிங்கத்தில் இருந்தவரிலும் தீர்க்கதரிசிக்குள் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். அந்த அக்கினியில் இருந்தவரை காட்டிலும் அந்த எபிரேய பிள்ளைகளுக்குள் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் அக்கினிக்குள்ளாக தூக்கி எறியப்பட்டார்கள். அவர் அவர்களுக்குள் இருந்தால், அவர்களோடு இருந்தார். அந்த அக்கினி சூளையானது 7 மடங்கு சூடாக்கப்பட்ட போதும் அந்த அக்கினி அவர்களை தாங்காதபடி பாதுகாத்தார். உலகத்தில் இருந்தவனை காட்டிலும் அந்த எபிரேய பிள்ளைகளோடு கூட இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். இருந்ததை காட்டிலும் இன்னும் 7 மடங்கு சூளையை சூடாக்கும்படி சொன்ன நேபுகாத்நேச்சார் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். இவர்களை அடித்து போட வேண்டும் என்று பிசாசினால் ஏவப்பட்டார். ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உறுதியாக நின்றார்கள். எனவே இருந்ததை காட்டிலும் 7 மடங்கு அதிகமான சூளையை சூடாக்கி அதில் அவர்களை தூக்கி எறிந்தான். ஆனால் அந்த அக்கினால் அவர்களை எரித்து போட கூடாமற் போயிற்று. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்கள் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். முற்றிலுமாக ஓ என்னே, வெண்கலம் போல இருந்த வானத்தை காட்டிலும் எலியாவில் இருந்தவர் பெரியவராயிருந்தார். ஏனெனில் 3.5 வருடங்களாக மழையை கொடாமல் இருந்த அந்த வெண்கலம் போன்றிருந்த வானத்திலிருந்து அவனால் மழையை கொண்டு வர முடிந்தது. மரணத்தை காட்டிலும் எலியாவில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். ஏனென்றால் அவனுக்கு மறிக்க வேண்டியதான வேலை வந்தபோது தேவன் அந்த வயதான களைத்து போன தீர்க்கதரிசியை பார்த்தார். யெஜபேலின் வர்ணம் பூசிக்கொள்ளுதல் நவீன காரியங்கள் முதலானவைகளுக்கு அவன் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருந்தான். அவன் களைத்து போயிருந்தான். ஏனோக்கை போன்று அவன் நடந்து வீட்டிற்கு போகும்படி தேவன் அனுமதியாமல் ஒரு ரதத்தை அவனுக்கு அனுப்பி அவனை வீட்டுக்கு தூக்கி கொண்டு போனான். எருசலேமிலும் யூதேயாவிலும் மலைகளிலும் இருந்தவரை காட்டிலும் எலியாவுக்குள் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். மரணத்தை காட்டிலும் எலியாவில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். பிரேதக்குடியை காட்டிலும் எலியாவில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் பிரேதக்குடிக்கு தப்பி, மரணத்திற்கு தப்பி வீட்டுக்கு ஒரு ரதத்தில் ஏறி சென்றார். பாருங்கள், அவர் மகத்துவமானவராய் இருந்தார். அவர் தான் எலியாவுக்குள் இருந்தார். நீங்கள் சொல்லலாமோ, சரி, அவர் ஒரு மகத்தான மனிதன் தான் என்று. ஒரு நிமிஷம் பாருங்கள், உங்களையும் மனையும் போல அவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் என்று வேதம் கூறுகின்றது. அது சரியே. ஆனால் அவன் ஜெபித்த போது அவன் எதை கேட்டானோ அதை பெற்றுக் கொண்டான், விசுவாசித்தான். ஏசு நம்மிடம் என்ன சொல்லி இருக்கிறார்? அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறார். அவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருடங்கள் மழை பெய்யாமல் இருந்தது.
அருங்கள்,
இயற்கையை காட்டிலும் எலியாவில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். அப்படியானால் தாரியஸ்திரை சுகப்படுத்துவதை குறித்து என்ன புரிகின்றதா? யாரியை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். பார்த்தீர்களா? ஏனென்றால் வியாதியானது தேவனுடைய நியமங்களின் இடையே தொந்தரவை கொண்டு வருகிற ஒன்றாயிருக்கிறது. உன்னுடைய ஜீவியத்தின் திட்டங்களின் இடையே தொந்தரவை கொண்டு வருகிற சாத்தானை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர், அதாவது சுகமளிப்பவரும் சுத்திகர்த்தருமானவர் பெரியவராயிருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். பாருங்கள், எலியாவில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். காலத்தை காட்டிலும் ஏசாயாவில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். அதில் தீர்க்கதரிசிகள் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் வருங்காலத்தை கண்டவர்களாயிருந்தார்கள். பேதகுடி, மரணம், தோல் கிருமிகள் இவைகளை காட்டிலும் யோவில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். ஏனென்றால் ஒரு தரிசனத்தின் மூலமாய் அவர் கர்த்தருடைய வருகையை கண்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் என்று கூறினான். பார்த்தீர்களா? மரணத்தை காட்டிலும் யோவில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். அவர் பெரியவராயிருக்கிறார். ஏனென்றால் மரணமானது யோபை விழுங்க முயற்சித்தது. ஆனால் அதனால் செய்யக்கூடாமற் போயிற்று. அதனால் அதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நான் மீண்டும் உயிரோடு எழும்புவேன் என்று அவன் கூறி எழுப்பினான். அவன் அதை செய்தான். கவனியுங்கள், இன்னும் தொடர்ந்து தியானிக்க நேரம் நமக்கு இருந்தால் நலமாயிருக்கும். உங்களில் இருக்கிற கிறிஸ்து என்பதை பற்றி அன்றொரு நாள் குறிப்பிட்டு நான் கேட்ட அந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் செய்த ஏதோ காரியத்தின் பேரில் சார்ந்திருக்க வேண்டாம். உதாரணமாக, எனக்கு ஏதோ நடங்குவது போல உணர்ந்து நான் அந்நிய பாஷைகளில் பேசினேன், நான் ஆவியில் நடனமாடினேன் என்பது போன்று. அதற்கு எதிராக ஒன்றுமில்லை, அதெல்லாம் சரிதான். பாருங்கள், ஆனால் அதன் பேரில் சார்ந்திருக்க வேண்டாம். புரிகின்றதா? உங்களுடைய ஜீவியம் எதுவாக இருக்க வேண்டும், அதுதான் காரியம். நீங்களும் எதுவும் ஒன்றாக இருக்க வேண்டும். பாருங்கள், அப்பொழுது இது தன்னை தானே வெளிப்படுத்தி காட்டும். மனப்பூர்வமாய் ஷேக்ஸ்பியரின் ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று கூறி ஷேக்ஸ்பியரின் ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஷேக்ஸ்பியரின் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். நிச்சயம் நிச்சயம் செய்வீர்கள். நீங்கள் கவிதைகளையும் நாடகங்களையும் முதலானவைகளையும் எழுதுவீர்கள். ஏனென்றால் ஷேக்ஸ்பியர் ஒரு கலைஞன், ஒரு மகத்தான எழுத்தாளர், கவிதை எழுதுபவன். ஷேக்ஸ்பியர் உங்களில் ஜீவிப்பானால் நீங்கள் ஷேக்ஸ்பியரின் கிரியைகளை செய்வீர்கள். சரிதானே? பெத்துவன் உங்களில் ஜீவிப்பானால் எப்படி இருக்கும்? பெத்துவின் ஆவிவுகளில் இருந்தால் என்னவாயிருக்கும்? நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? பெத்துவனை போன்று நீங்கள் பாடல்களை எழுதி இசையமைப்பீர்கள். நீங்கள் பெத்துவனை போன்று பாடல்களை எழுதுவீர்கள். ஏனென்றால் உங்கள் ஜீவியமே பெத்துவனாயிருக்கும். பெத்துவனே அப்படியே அவதாரம் எடுத்து வந்தது போல இருப்பீர்கள். பெத்துவன் உங்களில் வாசமாயிருந்தால் பெத்துவனின் கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். ஏனென்றால் பெத்துவன் உங்களுக்குள் ஜீவிக்கிறார். அது சரிதானே?
But he that is in you,
ஆனால் உங்களில் இருக்கிறவரோ கிறிஸ்துவாயிருக்கிறார். கிறிஸ்து உங்களில் இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்வீர்கள். கிறிஸ்து உங்களில் ஜீவித்தால், பரிசுத்த யோவான் 14:12 அவர் அபிதமாய் கூறியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று. நீங்கள் கிறிஸ்துவில் இருந்தால் அல்லது கிறிஸ்து உங்களில் ஜீவித்தால், அப்படியானால் கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். சரிதானே? வார்த்தை அவருடைய தீர்க்கதரிசனத்துக்கு வருகிறது. புரிகின்றதா? கிறிஸ்து உங்களில் ஜீவித்தால் கிறிஸ்துவின் கிரியைகள் உங்கள் மூலமாய் செய்யப்படும். கிறிஸ்துவின் ஜீவியன் உங்கள் மூலமாய் ஜீவிக்கப்படும். அவர் செய்த கிரியைகள், அவர் ஜீவித்த ஜீவியம், எல்லா காரியங்களும் உங்களுக்குள்ளாக ஜீவிக்கும். ஷேக்ஸ்பியர் அல்லது பெத்தோவன் அல்லது வேறு யார் உங்களுக்கு ஜீவித்தாலும் அவர்கள் நடப்பது போன்றே காரியங்கள் நடக்கும். அது அவருடைய ஜீவன். நீங்கள் இன்னும் உங்கள் சொந்த ஜீவித்து செய்து கொண்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய கிரியை தான் செய்து கொண்டிருப்பீர்கள். புரிகின்றதா? ஆனால் கிறிஸ்து உங்களில் வாசம் செய்து நீங்கள் கிறிஸ்துவின் ஜீவித்து ஜீவித்தால், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். தேவனுடைய வாக்கு திட்டங்களை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற சந்தேகமும் தொல்லையும் உங்களுக்குள் இருந்தால் கிறிஸ்து உங்களில் இல்லை என அர்த்தமாகின்றது. பாருங்கள், நீங்கள் வெறுமென உணர்ச்சி வசப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் கிறிஸ்து அவரின் ஜீவன் உனக்குள்ளா ஜீவித்துக் கொண்டிருந்தால் அவருடைய வார்த்தையை அவர் அடையாளம் கண்டு கொண்டு அவருடைய வாக்களிக்கப்பட்டவைகளை அவர் செய்து காட்டுவார். புரிகின்றதா? அவர் செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அது நிறைவேறும் என்று விசுவாசித்தால் நீங்கள் கேட்பது அருளப்படும். என் பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குமாரன் தாமாய் ஒன்று செய்ய மாட்டார், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அவர் செய்வார். புரிகின்றதா? என்ன செய்ய வேண்டும் என்று பிதா காண்பிக்கும் போது குமாரன் அங்கே நடந்து போய் எவ்வித தோல்வியும் இன்றி அப்படியே ஆக கடவுது என்று கூற அப்படி ஆயிற்று. அதே கிறிஸ்து தான் உனக்குள்ளாக ஜீவிக்கிறார், நம்மில் வாசம் செய்கிறார். அப்பொழுது நாம் அவருடைய கிரியைகளை செய்வோம். ஏனென்றால் கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையின் வாக்கு தத்துவம் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று அவர் கூறினார். அங்கே மத்தேயு அல்லது 28:20 சற்று முன்பு நான் கேட்டேன், பாருங்கள். அவர் சொன்னார், நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்குள் இருப்பேன் என்று. நான் கிறிஸ்துவாகிய நபர் பரிசுத்த ஆவியின் வடிவில் வந்து உங்களுக்குள் வாசம் பண்ணுவார். இப்பொழுது நீங்கள் இனி நீங்களாய் இருக்க மாட்டீர்கள், நான் உங்களுக்குள்ளா இருப்பேன் என்றார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். பார்த்தீர்களா? எபிரேயர் 13:8 கூறுகின்றது, அவர் நேற்று மீண்டும் இன்று மாறாதவராயிருக்கிறார் என்று. தண்ணீர் நியாய தீர்ப்பை காட்டிலும் நோவாவில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். அக்கினி நியாய தீர்ப்பை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் நியாய தீர்ப்பின் கிரயத்தை செலுத்தி நியாய தீர்ப்பை உனக்காக ஜெயித்து விட்டார். புரிகின்றதா? அதை குறித்து ஒரு பயமும் இல்லை. பாருங்கள், நீங்கள் அதற்குள்ளாக இருக்கிறீர்களாம். விசுவாசியாத உலகத்தை அழித்து போட்ட நியாய தீர்ப்பின் தண்ணீரில் இருந்தவனை காட்டிலும் நோவாவில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். ஏனென்றால் நோவா விசுவாசித்தான். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் அவனிடத்தில் பேசினவரை விசுவாசிக்கிற நோவாவிடத்தில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். நோவா எல்லா நியாய தீர்ப்பிலிருந்தும் தப்பிக்கொண்டான். ஏனென்றால் அதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை பெரியதா இருந்தபடினால் அவன் நியாய தீர்ப்புக்கு மேலாக உயர்த்தப்பட்டான். பெரியவர் நாம் எப்படியாய் இதிலே தொடர்ந்து தியானித்தால் நலமாயிருக்கும். புரிகின்றதா? தாவீதின் ஆற்று திருடி கொண்டு போன கரடியை காட்டிலும் தாவீதில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். உள்ளே வந்து தாவீதின் ஆட்டு குட்டிகளில் ஒன்றை தூக்கி கொண்டு போன சிங்கத்தை காட்டிலும் தாவீதில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். எதிராளியான கோலியாத்தை காட்டிலும் தாவீதில் இருந்தவர் பெரியவராயிருக்கிறார். 14 உயரமும் 14 நீள விரல்களும் உடைய அந்த பெலிஸ்தியன் நெசவுக்காரன் படைமதத்தை போன்ற ஈட்டியும் தேகம் முழுவதும் 3 அங்கல கனத்தால் எஃகு அல்லது பித்தளையினால் செய்யப்பட்ட கவசத்தை அணிந்தவனாயிருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட அவனுக்குள்ளா இருந்ததை காட்டிலும் தாவீதில் இருந்தவர் பெரியவராயிருந்தார். அவனிடத்தில் பலமும் தசைகளும் இருந்தது. அவன் ஒரு போர் வீரன். அவனுடைய ஈட்டின் முனையினால் தாவீதை தூக்கி தொங்க வைத்து பறவைகளுக்கு ஆகாரமாக கொடுப்பேன் என்று அவன் கூறினான். தாவீது சொன்னான், நீ ஒரு பெலிஸ்திய என்ற முறையில் ஒரு பெலிஸ்திய பெயரில் என்னை சந்தி, நீ ஒரு பெலிஸ்திய தேவனின் பெயரால் என்னை நீ சபித்தாய், நீ என்ன செய்ய போகிறாய் என்பதன் பெயரில் பெருமை எடுத்துக் கொண்டாய், நீ கவசத்தோடும் ஈட்டியோடும் என்னை சந்திக்கின்றாய், ஆனால் நானும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால உன்னை சந்திக்கிறேன், இன்றைக்கு நான் உன்னுடைய தோள்களுக்கு மேலாகிருந்து உன்னுடைய தலையை எடுத்து போடுவேன் என்று கூறினான். அவன் அப்படியே செய்தான். ஏனென்றால் அந்த தைரியத்துக்காக தாவீதை ஊக்குவித்தவர் பெரியவராயிருக்கிறார். அந்த சக்கர நாற்காலியை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். உங்களை சுமந்து கொண்டிருக்கும் அந்த செச்சனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அந்த புற்றுநோயை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். உங்கள் துன்பங்களை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். பிசாசு உங்கள் மேல் சுமத்தக்கூடிய எந்த காரியத்தை காட்டிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அவர் பெரியவராயிருக்கிறார். ஆம், தாவீதுக்குள் இருந்தவர் பெரியவராயிருந்தார். தாவீதுக்குள் இருந்தவர், அவர் நமக்குள் இருக்கிறார். அது கிறிஸ்துவே. நமக்காக எல்லா சத்துருக்களையும் ஜெயித்தவர் அவரே. அவர் இந்த பூமியின் மேல் இருந்த போது அவர் பாவத்தை ஜெயித்தார், அவர் வியாதியை ஜெயித்தார், அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் பாதாளத்தை ஜெயித்தார், அவர் பிரேத குடியை ஜெயித்தார். இப்பொழுது நமக்குள்ளாக அவர் ஜெயம் கொண்டவராக ஜீவிக்கிறார். அவர் வியாதியை, பாதாளத்தை, மரணத்தை, பிரேத குடியை ஜெயித்து நம்மிடம் வந்து அமர்ந்து அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்தார். இத்தகைய பொய்யான வயல்முறுத்தல்களை உங்கள் பேரில் சுமத்தக்கூடியவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். ஆம், இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அந்த விதமாகத்தான் இந்த அற்புதங்கள் நிகழ்கின்றன. அந்த விதமாகத்தான் அந்த காற்று அன்று நின்று போயிற்று. ஒரு மனிதனால செய்ய முடியுமா? இல்லை ஐயா, அது கூடாத காரியம். அந்த காற்று அலைகள் கிழித்துக் கொண்டு வீச நான் நின்று கொண்டு அங்கே அழுது கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கிருந்தவர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள், நாங்கள் காணும்படியா உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள், உங்கள் கரங்களை உயர்த்துங்கள், எல்லார் கரங்களும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் காலராடோ மலையின் மேல் இருந்தவர்கள் சரியா, அங்கு இருந்தவர்களின் சகோதரன் பிரெண்ட் ஒருவர் மட்டும்தான் இருக்கிறார் என்று யூகிக்கிறேன். சகோதரன் மேனிங் இருக்கிறார் என்று நினைத்தேன். சகோதரன் நீவன்ஸ் இங்கு இருக்கிறாரா? சகோதரன் நீவன்ஸ் அந்த நேரத்தில் அங்கு இருந்தார். ஆம், சரியா? ஆம், கவனியங்கள், அது உண்மை இல்லையா? அது அந்த வண்ணமாக சம்பவிக்கவில்லையா? மழை பெய்யாமல் நின்று போனது, காற்று வீசாமல் அடங்கி போனது, என்ன காரணம்? என்னோட வார்த்தையின் காரணமாகவா? இல்லை, அவர் என்னை பேசும்படி கூறின காரணத்தினால். எந்த இயற்கையை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். கடலின் மேல் அலைகளை அமைதியாக இருக்கவும் காற்று அதன் இடத்திற்கு திரும்பி போகும்படியாகவும் செய்த அவர் தேவன். அவர் அல்லவா சூரியனை இருட்டி போக பண்ணவும் சூரியனை பிரகாசிக்கவும் பண்ணக்கூடிய அவர் அதே தேவன். அவர் அல்லவா? அப்படியானால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அக்காரணத்தினால் தான் இந்த உண்மையான அற்புதங்களை நடப்பிக்க முடிகிறது. ஏனென்றால் அது தேவனுடைய ஒரு வாக்குத்தத்தமாயிருக்கிறது. நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். பரிசுத்த யோவான் 14:12, காற்றையும் அலைகளையும் அடக்கின கிறிஸ்துவாகிய அவரே அவைகளின் சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறார். அப்போது இருந்ததை போலவே இப்போதும் அவர் பெரிய சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறார். அவர் நேற்று மின்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். அவர் வியாதியை சொத்தப்படுத்தி பாவத்தை அழித்து அவை எல்லாவற்றையும் உனக்காக மாற்றி அவர் உனக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக உன்னிடத்தில் வந்தார். அவர் வந்து நமக்குள்ளாக ஜீவிக்கும்படியாக இவை யாவற்றையும் அவர் ஜெயித்தார். இந்த காரியங்கள் யாவற்றையும் ஏற்கனவே ஜெயித்துவிட்டு ஜெயங்கொண்டவராயிருக்கிறார். வேத வார்த்தைகளில் அதை நிரூபித்து திரும்பி வந்து யாவற்றையும் ஜெயித்து அவர் நேற்று மின்றும் என்று மறந்தவராய் இருக்கிறார் என்பதை உனக்கு நிரூபித்து 1900 ஆண்டுகளுக்கு பின்னரும் அன்றைக்கு மரணம், பாதாளம், வியாதி, பேதக்குடி ஆகிய இவைகளை ஜெயித்தது போலவே இன்றைக்கும் நமது மத்தியில் இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்து, இந்த அவர், அவர்தான் உனக்குள்ளாக இருக்கிற அவராக இருக்கிறார். அவர் கிறிஸ்துவாயிருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனில உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார் என்று யோவான் சொன்னது போன்று அது கிறிஸ்து. உலகம் அனைத்தை காட்டிலும் அவர் பெரியவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் அதை நமக்காக ஜெயித்து விட்டார். அந்த காரியங்கள் யாவற்றை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். ஏனென்றால் நமக்காக அவர் அதை ஜெயித்தார். நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவராலே நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். அவர் மறுபடியுமாய் திரும்பி வந்து நம் மூலமாய் இந்த கிரியைகளை நடப்பித்து அவர் நேற்று மின்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நமக்கு நிரூபிக்கும்படியாகவே அப்படி செய்தார். அவர் பூமியில் இருந்த போது ஜனங்கள் மத்தியில் அவர் நின்ற போது தாம் மேசியா என்று அவர் நிரூபித்தார். அவர்களுடைய இருதயங்களில் இருக்கும் சிந்தனைகளை அவரால் வகையறுக்க முடிந்தது. வேதம் கூறுகின்றது, மோசே கூறினான் அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பார் என்று. அது சரிதானே? அவர் இருதயத்தின் ரகசியங்களை அறிந்திருந்தார். ஜனங்கள் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்களுடைய தவறுகள் என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்படிப்பட்டவர்கள் சம்பவிக்க நாம் கண்டிருக்கிறோமா? அடுத்தடுத்து செய்யப்படுகின்றன. நேராக மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களில் சிலர் ஒரு நாளாய் மறுத்து அல்லது அரை நாளாய் மறுத்து கிடந்தவர்கள். காலையில் மறுத்து போய் இரவெல்லாம் பிரயாணம் செய்து அவர்களை இங்கே கொண்டு வந்து அடுத்த நாள் மத்தியானம் அல்லது பிற்பகல் ஜெபக்கூட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஒரு மறித்த சிறு குழந்தை விரைத்து போய் தாயின் கரங்களிலேயே படுத்து கிடந்தது. தேவனாகிய கர்த்தர் தீய வார்த்தையை பேசி அந்த குழந்தை வெப்பமாகி அழ ஆரம்பித்து விட்டது. அது மீண்டும் ஜீவனோடு தாயின் கரங்களில் குழுக்கப்பட்டது. திருமதி சார்ஸ் கிளப் அச்சம்பவம் நிகழ்வதை நேரில் நின்று கொண்டு பார்த்தவர்கள் அக்காரணத்தினால் தான் அவளுடைய குழந்தைக்காக அவள் அழுது என்னை ஜெர்மனிக்கு விமானம் மூலம் வரும்படி கேட்டுக் கொண்டார். ஆனால் கர்த்தரோ, அது என்னுடைய கரமாய் இருக்கிறது, அதை கடிந்து கொள்ளாது என்று கூறினார். பாருங்கள், உங்களுக்கு நன்றாய் தெரியுமே. அவர் மோசையிடம் கண்மனிடம் பேசு, அதை அடிக்காது என்று கூறினார். அதற்கு அர்த்தம் பேசு அடிக்காது என்பதாகும். பாருங்கள், அவர் செய்ய சொல்லும் காரியத்திற்கு கீழ்படிய வேண்டும். எந்த மனிதனும் தானாகவே எதையும் செய்ய முடியாது. அவர் முதலாவதாக தேவன் சொல்ல அதை கேட்க வேண்டும். அவர் ஜீவிக்கிறார் என்று தேவனுடைய வாக்கு அளிக்கிறது. அவர் ஜீவிக்கின்ற காரணத்தினால் நீங்கள் ஜீவிக்கிறீர்கள். நான் செய்கின்ற கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். அதே காரியங்களை செய்வீர்கள், இன்னும் அதிகமாகவே அதை செய்வீர்கள். ஏனென்றால் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன். அவர் எல்லா காரியங்களையும் ஜெயித்திருக்கிறார். அதை நிறுத்தினது அவர்தான். அந்த அணில்களை உண்டாக்கினவர் அவர்தான். அந்த காரியங்கள் இரண்டு முறை சம்பவித்தது. ஒரு சமயம் அது நீங்கள் இருக்கும் இடத்தில் சம்பவித்தது. இரண்டாவது முறையாக இங்கு சகோதரன் பிரெட், சகோதரன் பேங்க், இன்னும் மற்றவர்கள் நம்மோடு கூட இருந்த போதும் சம்பவித்தது. என்னுடைய ஒவ்வொரு பக்கத்திலுமாய் 15 மந்திரவாதிகள் நின்று கொண்டு இருந்த போது ஜெர்மானியில் சம்பவித்தது. பில்லி பாலும் சகோதரன் ஆர்கன் பிரைட்டும் என்னை பார்க்க அவர்களுக்கு அனுமதி கொடுக்காத காரணத்தினால் அப்படி செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த கூடாரமே கிழிந்து செதறி போக பண்ணுவோம் என்று. அங்கே அவர்கள் உட்கார்ந்து கொண்டு அவருடைய மந்திரங்களை சொல்லி அவர்களுடைய தேவனாகிய பிசாசை அடைக்க அவன் ஒரு புயலோடு கூட வந்தான். சுமார் 30,000-40,000 ஜெர்மானியர்கள் அக்கூடாரத்துக்குள் இருந்தார்கள். அந்த கூடாரமோ மேலும் கீழுமாக போக துவங்கியது. அவர்கள் ஒரு பறவையின் சிறகை எடுத்து கத்தரியால் அதை வெட்டி அதை இந்த வனமாய் கூடாரத்துக்கு நேராக குறிவைத்து அவர்களுடைய மந்திரங்களை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் 3 தூய வார்த்தைகளை கூறினார்கள். அதாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவி லூலு, பிதா குமாரன் பரிசுத்தாவி லூலு என்பதே. அந்த விதமாக அவர்கள் ஓதிக்கொண்டே இருக்க உண்மையாகவே புயல் வந்தது. நிச்சயமாக வானமண்டலங்களின் அதிகார பிரபுவாகிய சாத்தான் இருந்தான். அவர்கள் புயல் வரும்படியாய் அழைத்தார்கள். அந்த மகத்தான கூடாரம் ஒரு பட்டண பகுதியையே உள்ளடக்கிக் கொள்ளக்கூடியதொன்று. அது 2x4 என்ற விதமாக அமைக்கப்பட்டு கேன்வஸ் துணியினால் மூடப்பட்டிருந்தது. காற்றாவது கூடாரத்துக்கு அடியில் நுழைந்து இந்த விதமாக அப்படியே அது தூக்கிற்று. காற்று அப்படி வீச மின்னல் மின்ன நான் தொடர்ந்து பேசிக் கொண்டே இருந்தேன். அவர்களோ இன்னும் பயங்கரமாக மந்திரம் ஓதுவதை தொடர்ந்து செய்தார்கள். அந்த பரிசுத்த வார்த்தைகளையே திரும்பி 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 உச்சரித்துக் கொண்டே போனார்கள். அந்த 3 பரிசுத்த வார்த்தைகள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்பதை 2 பக்கத்திலும் இருந்து கொண்டு உச்சரித்துக் கொண்டே இருந்தனர். அதற்கு பின்னர் அவர்கள் வணங்கினவாறு இருக்க பிசாசுகள் அவனை சூழ்ந்திருந்தது கட்டப்படாமல் இருக்கிறதை நான் கண்டேன். நான் சகோதரன் லோஸ்டரிடம் இதை மொழிபெயர்க்க வேண்டாம் என்று கூறினேன். நான் சொன்னேன், சகோதரன் ஆண்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள் என்று. நான் சொன்னேன், தேவனாகிய கர்த்தாவே, வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தவரே, நீர் என்னை இங்கு அனுப்பினீர். நான் இந்த ஜெர்மானிய பூமியின் மேல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடியை எடுத்து வைத்தேன். ஏனென்றால் நீர் என்னை அனுப்பினீர். அந்த மேகங்களுக்கு என் மேல் எந்தவித அதிகாரமும் இல்லை. அதற்கு கிடையாது. ஏனென்றால் நான் அபிஷேகிக்கப்பட்டு ஜனங்களின் ரட்சிப்புக்காக இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறேன். மேகமே, இங்கே கலைந்து போகும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்றேன். பேங் 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 என்று முழங்கிக் கொண்டிருந்த இடிகள் என்று உருண்டோடி கூடாரத்துக்கு மேலாக ஓடி கலைந்து சூரியன் வெளிவந்து பிரகாசித்தது. 10 நிமிடங்களுக்குள்ளாக சுமார் 10,000 பேர்கள் பீடித்து சுற்றிக் கொண்டு இறக்கத்திற்காக கெஞ்சி தேவனுடைய வல்லமையை காணும்படி விரும்பினர். ஏன்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். புரிகின்றதா? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். இந்த காரியத்தில் துன்பங்களை பார்த்து சகோதரனை சகோதரியே, நாம் கவலை கொள்ள ஒன்றுமே இல்லை. மகத்தானது தேவனாயிருக்கிறது. அவர் உங்களில் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது 9:15 தான் இருக்கிறது. இந்த ஜனங்கள் யாவரும் அதிக தூரம் கார் ஓட்டி செல்ல வேண்டும் என்று நான் அறிவேன். சற்று நேரம் நாம் தலைவணங்குவோமாக. ஓ பிதாவாகிய தேவனே, காலரோடாவை பற்றி உமக்கு தெரியும். இந்த காரியங்கள் யாவும் உண்மை என்று நீர் அறிவீர். இதை உம்முடைய மகிமைக்காகவும் இந்த ஜனங்களதை அறியும்படியாகவும் கூறுகிறேன். எல்லாவித விஞ்ஞான ரீதியாகவும் அந்த புகைப்படமும் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளும் நிரூபிக்கப்பட்டாயிற்று. கர்த்தாவே, நான் இதை தெளிவாக ஜனங்களிடத்தில் எடுத்துக் கூறினேன் என்றும் எப்பொழுதும் அதை செய்வேன் என்றும் நீர் அறிந்திருக்கிறீர். அது ஏனென்றால் அதை நீர் வாக்களித்திருக்கிறீர். உண்மை ஒரு மனிதன் மூலமாக வெளிப்படுத்தி மற்றவர்கள் நீர் ஜீவிக்கின்றதை காண செய்யும்படியாக அந்த மனிதனை தேடும் முயற்சியில் நீர் இங்கே இருக்கிறீர். நீர் அதே நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறீர். இரக்கமாயிருந்து வழிகாட்டி எங்களுடைய எண்ணங்களின் எங்களை சரியாக நடத்தும்படி நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். யாதினாலும் துன்பத்தினாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். உம்மிடத்திலிருந்து உதவியை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் ஒரு கால் மறித்து போகும் நிலையில் இருக்கிறவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர்களில் அநேகர் ஒரு கால் வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் பாதையின் முடிவு கட்டத்தில் இருக்கலாம். நீர் தேவனாய் இருக்கிறீர். நீர் அதே நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. கர்த்தாவே இருக்கும் என்று நாங்கள் குறிப்பிட்ட இந்த மூன்றாவது இழுப்பு என்னவென்று எங்களுக்கு தெரியாது. எனக்கு என்னவென்று தெரியவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் அறிவோம். அதாவது முதலாவது இழுப்பானது பரிபூர்ணம், இரண்டாவது இழுப்பு ஐந்தாக இருப்பதனால் அது கிருபை. தேவனே, நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் இன்றிரவு என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களில் இருக்கிறவர் என்று நாங்கள் பிரசங்கித்துள்ளோம். நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று நீர் கூறியிருக்கிறீர். பிதாவானவர் உமக்கு காண்பியாமல் நீர் ஒன்றையும் செய்கிறதில்லை என்று கூறினீர். அப்போஸ்தலனாகிய பேதுரு யார் என்றும் அவருடைய தகப்பனாரின் பெயர் என்னவென்றும் உம்மால் கூற முடிந்த போதும் நீர் என்ன செய்தீர் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். நாத்தான்வேலிடத்தில் அவனுடைய நோக்கம் என்னவென்றும், அவன் எப்படி அங்கே வந்தான் என்றும், அதற்கு முன்னர் அவன் எங்கிருந்தான் என்றும், அவன் என்ன செய்தான் என்றும் கூறினீர். எனக்கண்டையில் அந்த ஸ்திரீனிடத்தில் அவளுடைய பாவங்களையும் அவள் யார் என்றும், ஆறு புருஷரோடு விசாரத்தில் ஜீவித்தாள் என்றும் கூறினீர். அவளுக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் என்றும், அப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருந்தவனும் அவளுடைய புருஷன் அல்லவென்றும் கூறினீர். நீர் இன்னமும் அதே தேவனாயிருக்கிறீர். ஆர்த்திமேயு குருடான நிலைமையில் அங்கே நின்றான். ஆனால் அப்படி இருந்தும் அவன் இருதயத்துக்குள் அவனால் காண முடியும் என்ற ஒரு பார்வை இருந்தது. அதாவது இயேசு கிறிஸ்துவாகிய குமாரத்துவத்தில் அது யெகோவாவாகவே வெளிப்பட்டதாக இருக்குமானால் அவனுடைய சத்தமிடுவதை அவரால் அறிந்து கொள்ள முடியும் என்பது உடையவனாயிருந்தான். அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான். அது உம்மை நிறுத்தினது. நீர் திரும்பி அவனை சுகப்படுத்தினீர். ஓ பிதாவே, அவனுடைய விசுவாசம் அவன் ரட்சித்தது என்று சொல்லிக் கொண்டிருந்தீர். அநேக ஆண்டுகளாக நிற்காத உதிர போக்கினால், ஜீவியத்தின் மாற்றத்தினால் அந்த சிறிய ஸ்திரீ ரத்த சோகை கொண்டவளாய் இருந்தாள். அவளுடைய ஆஸ்தியெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவரால் சுகப்படுத்த முடியாமல் போயிற்று. அவள் உம்முடைய கூட்டங்கள் ஒன்றுக்கு வந்தால் நீர் அங்கே கலிலேயாவில் உள்ள ஒரு மனிதனிடத்தில் யவரின் வீட்டுக்கு போகிற வழியில் பேசிக் கொண்டிருந்தீர். இந்த சிறிய ஸ்திரீ தன் உள்ளத்திலே எந்த வேத வார்த்தையின் அடிப்படையும் இல்லாமல், என்னால் மட்டும் அவருடைய வஸ்திரத்தை தொட முடிந்தால் நான் பூரணமாக சுகமடைவேன் என்று உள்ளத்தில் சொல்லிக் கொண்டாள். அவள் உம்முடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவளுடைய இருதயத்தின் வாஞ்சையை பெற்றுக் கொண்டாள். நீர் அவளிடத்தில் உன் விசுவாசமே இதை செய்தது என்றும், அவளுடைய தேவையையும் அவள் சுகமாக்கப்பட்டதையும் கூறினீர். நீர் உன்னதத்தில் வீட்டிலிருந்து என்னென்றைக்குமாய் ஜீவித்துக் கொண்டு எங்களுக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற பிரதான ஆசாரியராய் இருக்கின்ற என்று வார்த்தையில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. மட்டுமல்லாமல் எங்களுடைய பலவீனங்கள் குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியராய் நீர் இருக்கிறீர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மகா பிரதான ஆச்சாரியராகிய உம்மை தொட்டு சுகமடையும் சாக்கியத்தை நீர் இன்றிரவு இங்கிருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் அளிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு அருள் செய்யும். தேவனுடைய மகிமைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். ஜெப அட்டைகள் இருக்கின்றதா? பில்லியிடம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தேன். யாரிடமா ஜெப அட்டைகள் இருக்கின்றதா? சரி, அதெல்லாம் சரிதான். அவைகளை கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி இருந்தேன். ஒரு கால் நேரம் அதிகமாகிவிடலாம் என்று நினைத்து கூறினேன். ஓ, நான் அதிக நேரம் பேசுகிறேன். 8:30 முடிக்க முயற்சிக்கிறேன் என்று நான் கூறின போது நீங்கள் சிரித்தீர்கள். அதன் அர்த்தம் என்ன என்று நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன். புரிகின்றதா? நான் என்ன செய்ய முயற்சிக்கிறேனோ நண்பனே, நான் எப்பொழுதும் முயற்சிக்கிறேன். சகோதரன் பிரண்ணாம் இதை செய்தான் என்று மற்றவர்கள் சொல்வதாக அல்ல. சகோதரன் பிரண்ணாமால் ஒன்று செய்ய முடியாது. புரிகின்றதா? அதை செய்வது இயேசு கிறிஸ்து. எனக்குள்ளாக இருக்கிறவர் உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்க மட்டும்தான் வேண்டும். சரிதானே? பார்த்தீர்களா? உங்களுடைய வியாதியை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். இங்கே சரீரத்தில் வியாதியாக இருக்கின்ற எத்தனை பேருக்கு என்ன தெரியாது. ஆனால் பிரதான ஆசாரியரை தொடுவதற்கு போதுமான விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறது என்று கூறுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். சரி, பார்க்க போனால் எல்லா இடங்களிலும் கரங்கள். இங்குள்ளவர்களில் எத்தனை பேருக்கு என்ன தெரியும்? உங்களுடைய தேவை என்னவென்று எனக்கு தெரியாது என்று தெரியும். தேவன் உங்களை தொட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். புரிகின்றதா? புரிகின்றதா? சரி, வெளிப்படையாக கூறினால் இந்த நேரத்தில் இங்கே வந்திருப்பவர்களில் ஒருவருக்காவது என்ன வியாதி உண்டு என்பது எனக்கு தெரியாது. இங்கே உட்கார்ந்திருக்கின்ற இந்த பையனை எனக்கு தெரியும். அநேக முறை இவனுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். அவனுடைய பெயர் எனக்கு ஞாபகம் வரவில்லை. ஆனால் அவன் கென்டக்கியில் இருந்து வருகிறான். எல்லா நேரத்திலும் எனக்கு கடிதம் எழுதுவான். சகோதரன் சகோதரி வுட்ஸுக்கு நெருங்கின நண்பன். அவன் அங்கு வருவதுண்டு. அவன் அதிக நீண்ட காலமாக இக்கூட்டங்களுக்கு வருகிறான். அந்த ஒருவனை மட்டும்தான் எனக்கு தெரியும். சகோதரன் டவ் எனக்கு தெரிந்த மட்டில் நல்ல சுகம் இல்லை என்றால் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டார். அந்த ஒரு நாள் அவர் மிகவும் சுகவீனமாக இருந்தார். கர்த்தர் அவரை சுகப்படுத்தினார். இந்த நபரை எனக்கு தெரியாது. கக்கதண்டங்கள் இங்கே வைத்துள்ளது. அது யாருடையது என்று எனக்கு தெரியாது. ஒரு கால் அங்கே நாற்காலியில் உட்கார்ந்திருக்கின்ற அவருடையதாயிருக்கலாம். உங்களில் அநேகர் எனக்கு தெரியும், ஆனால் உங்களுடைய தேவை என்னென்பது எனக்கு இந்த நேரத்தில் தெரியாது என்று பரலோகத்தின் தேவன் அறிவார். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த ஜெபக்கூடாரத்தில் அது சற்று கடினமான காரியம். ஏனென்றால் பாருங்கள், இங்கு எனக்கு அநேகர் தெரியும். இப்பொழுது அந்த காரியம் இப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு இடத்திற்கு வரும்போது, நான் இங்கே வருகிறேன், சில நேரங்களில் நான், சரி நாம் யாவரும் ஜெப அட்டைகளை கொடுப்போம், அவர்களை வரிசையில் வைத்து மேடைக்கு வர வைக்கலாம் என்று கூறுகிறேன். சில பேர் போய்விடுவார்கள், அதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? இப்பொழுது நண்பர்களே, நான் என் இருதயத்தை திறந்து சில காரியங்களை உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை மறைக்க முடியாது. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறதை தான் நான் அதை அறிவேன். அது சரிதானே? நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். புரிகின்றதா? சில நேரங்களில் சகோதரனே, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஏன்? ஒரு அளவுக்குத்தான் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். புரிகின்றதா? எனக்கு தெரியும். இப்பொழுது இந்த இடத்திலேயே அந்த அபிஷேகம் என்மேல் வர துவங்கிவிட்டது. பாருங்கள், என்னால் அந்த துடிப்பை உணர முடிகின்றது. அதாவது பல இடங்களில் உண்டாக துடிப்பை கொண்டு அதை அறிந்து கொள்வேன். புரிகின்றதா? இப்பொழுது இனி ஒருபோதும் அவிசுவாசியாதீர்கள். இப்பொழுது எல்லா செய்தியையும் விசுவாசியுங்கள். அதை விசுவாசியுங்கள். அது வேத வார்த்தைகளில் எழுதப்பட்டிராவிட்டால் அப்பொழுது அது விசுவாசியாதேயுங்கள். ஆனால் அது வேதத்தில் எழுதப்பட்டிருந்து நாம் அதை விசுவாசிப்போமானால் நமக்குள்ளாக ஜீவிக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை நடப்பிக்க கடமைப்பட்டுள்ளார். அது சரிதானே? அது கடினம் என்று எனக்கு தெரியும். பாருங்கள், எதுவும் எளிதாக கிடைத்து விடாது. இந்த காரியமானது நமக்கு உண்டாயிருக்கும்படியாக அவர் மாறிப்பதும் அவருக்கு கடினமான காரியம்தான். கல்வாரிக்கு போவதும் அவருக்கு கடினமான காரியம்தான். அவர் போகாமல் இருந்துவிட மனமுள்ளவராய் அவ்வளவாய் பாரப்பட்டு, பிதாவே என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று கதறும் அளவிற்கு போனது. பாருங்கள் பாருங்கள், அவருக்கு போய்விட மனமில்லை. அவர் ஒரு வாலிபமான மனிதனாயிருந்தார். அவருக்கு சகோதரர்கள் இருந்தனர். நான் உங்களை நேசிப்பது போன்று அவர் அவர்களை நேசித்தார். ஆனால் அவரும் ஜீவித்துக் கொண்டு அவர்களும் ஜீவித்துக் கொண்டு இருக்க முடியாது. எனவே அவர்கள் ஜீவிக்கும்படியாக அவர் மறித்தார். அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆனால் அவர் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. என்ன விதமான ஒரு மரணம் அவருக்கு முன்பாக இருந்தது என்று பாருங்கள். பிதாவே, வேலை வந்து விட்டது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படியாக நான் ஜெபிக்கலாமா? இல்லை, அவர் அதை செய்ய விரும்பவில்லை. தேவனுடைய சித்தம் நிறைவேறவே அவர் விரும்பினார். அந்த அரிய காரியத்தை நீங்கள் விசுவாசித்தால் அதை அவிசுவாசியாதேயுங்கள். சந்தேகப்பட வேண்டாம். அதை அப்படியே முற்றிலுமாக விசுவாசியுங்கள். சந்தேகிக்க வேண்டாம், அதை விசுவாசியுங்கள். எண்ணங்களை நான் ஜெபவரிசையில் கொண்டு வந்து, சரி இப்பொழுது இந்த மனிதனை உங்களுக்கு தெரியும், உங்களை எனக்கு தெரியாது என்று நான் சொல்வதாக வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு தெரியாதுதான், அது சரி சகோதரன் வெண்ணாம் என்பீர்கள். அப்போது சரியாக அங்கே மத்தியிலிருந்து ஒருவர் ஜெப அட்டையில் எழுதி இருக்கிறதை அவன் அப்படியே வாசித்து விடுகிறான். அது மனோவசியம். கூறுகிறவரை நீங்கள் கேட்கலாம், அது மெய்யாகவே அதை செய்யும். பின்னர் நான், சரி இந்த வாரம் நாங்கள் ஜெப அட்டைகள் கொடுக்க போவதில்லை, நீங்கள் யாவரும் இங்கு இருக்க வேண்டும், அதாவது அந்நியர்களாய் இருப்பவர்கள், இதற்கு முன்பு இங்கு வராதவர்கள் எழுந்து நில்லுங்கள் என்பேன். புரிகின்றதா? அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அப்படியே திரும்பி அவர்கள் எல்லோருடைய சிந்தனைகளையும் பகுத்தறிந்து கூறுகிறார். பாருங்கள், அது சரிதானே? நீங்கள் இரண்டு விதமாயும் பார்த்திருக்கிறீர்கள். ஓ சரி, அதில் ஏதோ தவறு இருக்கிறது என்று கூறுகின்றனர். பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? வேறு வழியே கிடையாது. உங்களால் அதை செய்யவே முடியாது. பிசாசினால் உங்களை ஆண்டு கொள்ளும் மட்டாய் உங்களை எதையும் நம்ப வைக்க அவனால் முடியும். என்னிடத்தில் இருக்கின்ற தவறுகளை உங்களுக்கு எடுத்து காட்டுவான். அவன் எடுத்து காட்டும்படியாக என்னிடத்தில் நிறைய இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை பார்க்க வேண்டாம், அதை நீங்கள் பார்க்காதீர்கள். நான் ஒரு மனிதன். புரிகின்றதா? ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையானது சத்தியமாய் இருக்கிறது. அதன்படி ஜீவிக்க நான் பிரயாசிக்கிறேன் என்பதை நினைவில் வையுங்கள். நான் இங்கே வெளியே போய் தவறாக காரியங்களை செய்ய துவங்கினால் அது சரியானதல்ல. அவன் செய்கிறதும் குடிக்கிறதும் புகைக்கிறதும் அல்லது சரியானதல்லாத காரியங்களை செய்கிறதும் நீங்கள் வந்து எனக்கு அதை அறிவியுங்கள், அவைகள் சரியானவைகள் அல்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இந்த உலகத்தை விட்டு போய்விட விரும்புகிறேன். அது சம்பவிக்கும் முன்பே நான் போய்விட வேண்டும். அதை நான் விரும்புகிறேன். புரிகின்றதா? நான் அதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் சரியானது செய்யவும் சரியானபடி ஜீவிக்கவும், பாருங்கள், ஒரு கிறிஸ்தவன் ஜீவிக்க வேண்டிய விதமாக ஜீவிக்கவும் நான் முயற்சித்து, பின்னர் தேவன் தம்முடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு நான் அதன்படியாய் வாழ்வதற்கு அருள் செய்வாராக. அதன் விளைவாக நான் அநேக நண்பர்களையும் உலகத்தின் புகழ் முதலான காரியங்களையும் நான் இழக்கவும், அநேக ஸ்தாபனங்களால் வெறுக்கப்பட்டு உதைத்து வெளியே தள்ளப்படவுமே நேரிட்டாலும் நான் இந்த வார்த்தைக்கு உண்மையாய் இருப்பதையே விரும்புகிறேன். இது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. நான் தேவனை நேசிக்கிறேன். எனவே இது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அவர் நேற்று மீண்டும் என்று மறந்தவராய் இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் இப்பொழுது நமக்குள்ளாக இருக்கின்றார். ஷேக்ஸ்பியரின் ஜீவன் எனக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருந்தார். ஷேக்ஸ்பியர் எனக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருந்தார், நான் ஷேக்ஸ்பியரின் கிரியைகளை செய்வேன் அல்லவா? பெசோவன் எனக்குள்ளாக இருந்தால் நான் பெசோவின் கிரியைகளை செய்வேன் அல்லவா? டெலிஞ்சரின் ஆவி எனக்குள் இருந்தால், ஜான் டெலிஞ்சர் எனக்குள் ஜீவித்தால் நான் ஒரு டான் டெலிஞ்சராக இருக்க மாட்டேனா? பெத்தோவன் எனக்குள்ளாக இருந்தால் நான் ஒரு பெத்தோவனாக இருக்க மாட்டேனா? புரிகின்றதா? காஸ்ட்ரோ எனக்குள்ளாக இருந்தால் நான் ஒரு காஸ்ட்ரோவாக இருப்பேன் அல்லவா? பாருங்கள், இயேசு கிறிஸ்து எனக்குள் இருப்பாரானால் அவருடைய கிரியைகளை நானும் செய்வேன். ஏனென்றால் அது அவராய் இருக்கிறது. அதே விதமான கிரியைகள் சம்பவிக்கும் என்று அவர் சொல்லவில்லையா? பாருங்கள், அவர் நேற்று மீண்டும் என்று மறந்தவராய் இருந்து நம் முன்னால் அவர் இங்கே நின்று கொண்டிருப்பாரானால் அவர் என்ன செய்வார்? பிதா செய்ய என்னால் காண்கிறது எதுவோ அது மட்டுமே என்னால் செய்ய முடியும் என்று கூறுவார். சரிதானே? அந்த வண்ணமாகத்தான் அவர் நேற்று கிரியை செய்தார். இப்போதும் அவர் அதே மாறாதவராய் இருக்கிறார். அப்படியானால் வியாதியை குறித்து என்ன? உன்னுடைய கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டாயிற்று. உங்கள் ஒவ்வொருடைய வியாதிக்கான கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டாயிற்று. அது சரிதானே? உங்கள் ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பு கொடுக்கப்பட்டாயிற்று, ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் சுத்தமாக்கப்பட்டாயிற்று, ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க, அவர் இங்கு நின்று கொண்டிருப்பாரானால் அவரால் உங்களை சுகப்படுத்தவே முடியாது. உங்களுடைய அவிசுவாசத்துடன் அவரால் அதை செய்யவே முடியாது. இப்பொழுது அதை விசுவாசிக்கிறது போலவே நீங்கள் அதை விசுவாசிக்கத்தான் வேண்டும். அது அதே விதமாகவே தான் இருக்க வேண்டும். பாருங்கள், அவிசுவாசத்தின் காரணமாக அநேக மகத்துவமான கிரியைகளை அவருடைய நாளில் அவரால் செய்ய முடியாமல் போயிற்று. சரிதானே? அவிசுவாசத்தின் காரணமாக இன்றைக்கு அவரால் அநேக மகத்துவமான காரியங்களை செய்ய முடியவில்லை. அதை முன்னறிவிக்க கூடியவன் யார்? தேவன். இதை சொல்லக்கூடியவர் யார்? தேவன். அதை செய்தது யார்? தேவன். அந்த கரடி, மான், கிளைமான் முதலானவைகள் எங்கு இருக்கும் என்று சொன்னதும் சம்பவித்த காரியங்களையும் முன்னறிவித்ததும் யார்? அதை கூறினது யார்? நமக்குள்ளாக இருக்கின்ற அவர் கிறிஸ்து. நம் மூலமாக தம்மை தாமே தீர்க்க தரிசனமாய் கூறி தாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். காற்றுகளை நிறுத்தினது யார்? அணில்களை சிருஷ்டித்தது யார்? ஆபிரகாமுக்கு ஆட்டுக்கடாவை யெகோவா ஈரே என்று அழைக்கப்பட்ட போது சிருஷ்டித்தவரே இதையும் சிருஷ்டித்தார். அந்த மீட்பின் கூட்டு நாமங்கள் இன்றைக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. அவர் இன்னமும் ஏகாவா ஈரவாக இருக்கிறார். அதாவது கர்த்தரால் தமக்கு ஒரு பலிக்கானதை ஆயத்தம் செய்யக்கூடியவராயிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் ஆழமான உத்தமத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் அப்படியே உங்கள் இருதய பூர்வமாக விசுவாசிப்பீர்களே ஆனால் இன்னும் 5 நிமிடங்களுக்குள் உங்கள் மத்தியில் ஒரு பிளவீனன் கூட இருக்க மாட்டான். நீங்கள் மட்டும் விசுவாசித்தால் சுகம் பெற்று எழுந்து நிற்காத ஒருவன் கூட இங்கு இருக்க மாட்டார்கள். உங்களால் விசுவாசிக்க கூடுமா? நாம் தலைகளை வணங்கினவாறு இருக்கையிலே அவர் நம்மிடையே வந்து வெளிப்படுத்துவாரா என்று பார்ப்போம். கர்த்தராகிய இயேசுவே, இப்பொழுது எனக்கு நீர் உதவி செய்யும். எனக்கு தெரிந்த எல்லாவற்றின் படியையும் நான் உமக்கு கீழ்ப்படிவேன் கர்த்தாவே. என்னுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது நாம் இந்த பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கு யாராவது இருக்கிறீர்களா? நம்புங்கள், விசுவாசம் வையுங்கள், சந்தேகப்படாதீர்கள். என்னை அறியாத யாராவது இருந்தால் கூடுமானவரை நல்லது. தரிசனம் எங்கு செல்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் வெறுமனே அதை கவனிக்க வேண்டியதுதான். அப்படியாய் அது செய்யுமானால் அப்பொழுது அது உண்மையா அல்ல தவறா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் விசுவாசிக்க மட்டும் செய்யுங்கள், சந்தேகப்படாதீர்கள். அவர் அதை செய்வாரானால் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? பாருங்கள், இவை எல்லாவற்றையும் இன்றைக்கு செய்த பிறகுமா? புரிகின்றதா? உங்கள் சுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், கர்த்தாவே இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை தொடுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். இப்பொழுது பரலோகத்தின் தேவன் தாமே அதை அருளுவாராக. உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் கிறிஸ்து பெரியவராயிருக்கிறார். கூட்டங்களில் நாம் அவரை தொடும் போது அவர் தம்மை திருப்பி பிரதிபலிக்கிறார். அந்த ஸ்திரியானவள் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை தொட்ட போது அவருடைய தேவைகளை அவர் பிரதிபலித்தார். இப்பொழுது நான் அதை இங்கே ஒரு மூலையில் காண்கிறேன். அது ஒரு மனிதனை போன்று காணப்படுகின்றது. அவர் மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறார். இல்லை, அப்படி இல்லை. அது ஒரு மனிதனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ. அந்த மனிதன் இப்பொழுது இங்கு இல்லை. ஆனால் அது ஒரு ஸ்திரீ. நான் அந்த ஸ்திரீயை பார்க்கிறேன். அது அவளுடைய தகப்பனார். அவர் புற்று நோயினால் மறித்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறார். அந்த மனிதன் இங்கு இல்லை. அவர் இன்னொருடத்தில் இருக்கிறார். அது இந்த நாடும் அல்ல, அவர் ஜார்ஜியாவில் இருக்கிறார். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அந்த ஸ்திரீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய பெயர் திருமதி ஜார்டன். அவள் ஜார்ஜியாவை சேர்ந்தவள் அல்ல. அவள் வடக்கு கரோலினாவில் இருந்து வருகிறாள். அது உண்மை என்றால் ஸ்திரீயே நீ எழுந்து நில். சரியா? எல்லாம் உண்மை. நீ அப்படிப்பட்ட காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? சரி. உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? பாருங்கள், இன்னும் ஏதோ இங்கு இருக்கிறது. உங்களுடைய முதிர நாட்களின் மகத்தான பயிற்சி அல்லது அந்த விதமாக வேறு ஏதோ பெற்றிருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஏதோ விதமான கிறிஸ்தவ காரியங்களில் குழம்பி இருப்பது போல் காணப்படுகிறது. உங்களுடைய தகப்பனால் ஒரு ஊழியக்காரனாகவோ அல்லது உங்களுடைய ஜனங்களில் யாராவது அப்படியாய் அல்லது ஏதோ காரியம் ஒன்று காணப்படுகிறது. உங்களுடைய புருஷன் தானா உன் பக்கத்தில் நின்று கொண்டு யாரோ சுவிசேஷம் பிரசங்கி போல் காண்கிறேன். நீங்கள் ஒரு சபையில் இருக்கிறீர்கள், அவருக்கு உங்களுடன் தொடர்பு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதுதான் காரியம். இந்த ஸ்திரியை எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அந்த ஸ்திரியை அறிவார். உங்கள் பாக்கெட் புத்தகத்தில் அல்லது ஏதாவது சிறிய கைகுட்டை இருக்கிறதா? சரி, அப்படியானால் நீங்கள் உட்காரும் போது சிறிதும் சந்தேகப்படாமல் உங்கள் கரத்தை அந்த கைகுட்டல் மேல் வையுங்கள். உங்கள் தகப்பனாரை கொன்று கொண்டிருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அமிதமாகவே இருக்கும் என்று உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். எனக்கு அந்த ஸ்திரியை தெரியாது. எனக்கு தெரிந்த மட்டும் இதுதான் முதல் முறையாக நான் அவளை காண்கிறேன் என்று நினைக்கிறேன். ஆனால் அவளோ ஒரு பதட்டமான நிலைமையில் இருந்து கொண்டு அங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். பெரும்பாடுள்ள ஸ்திரீடமாய் திரும்பி அவளுடைய உதிர போக்கை கூறின அதே தேவன் தான் இங்கே இருந்து கொண்டு உங்களில் இருக்கிறவரே இந்த உலகத்தை ஜெயித்தவர் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்களிடத்தில் விசுவாசம் இருந்தால் போதும், சந்தேகப்படவே வேண்டாம். புற்று நோயை குறித்து பேசிக் கொண்டிருக்கையிலே அந்த கருத்த நிழலை நான் மறுபடியும் காண்கிறேன். அது ஒரு ஸ்திரீயின் மேல் இருக்கிறது. அவள் இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு புற்றுநோய் தொண்டையில் இருக்கிறது. அவள் மோசமான நிலைமையில் இருக்கிறாள். அவளுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டுள்ளது. அவளுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்ள முயற்சிக்கிறாள். திருமதி பர்டன், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். எனக்கு அந்த ஸ்திரீயை தெரியாது, ஆனால் முழு இருதயத்தோடு உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் அதாகும். இதை நான் உங்களுக்கு சற்று விளக்கட்டும். அதாவது நீங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்று, இந்த வியாதினால் உங்களுடைய சத்தத்தை இழந்து விட்டீர்கள். அந்த சத்தம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க முயற்சிக்கிறீர்கள். சரிதானே? உங்களுடைய கருத்தை இந்த விதமாக செய்யுங்கள். இந்த ஸ்திரீ எனக்கு அந்நியல், எனக்கு அவளை தெரியாது. அவளை பார்த்தீர்களா? அது சரியே. ஆம், அது அவள் இருக்கிறாள். புரிகின்றதா? உங்களுடைய தொண்டையில் இருக்கிறவனை காட்டிலும் அவரை தொடக்கூடிய விசுவாசமும் உங்களில் இருக்கிறவரும் பெரியவராயிருக்கிறார். உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? சிஸ்டர் லார்சன், எனக்கு உங்களை தெரியும். என் வீட்டு சொந்தக்காரி. ஆனால் சகோதரி லார்சன், நீங்கள் ஒரு வைத்தியரிடமோ அல்லது வேறு யாரோ ஒருவரிடம் போயிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடக்கப் போகிறது. அது உண்மை. அது சரிதானே? உலகத்தில் இருக்கிறவனிலும் சகோதரி லார்சன், உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். இயேசு சொன்னார், நான் அந்நியனாய் இருந்தேன், என்னை நீங்கள் சேர்த்துக் கொண்டீர்கள். இந்த என் சிறீரில் ஒருவருக்கு நீங்கள் எது செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னார். ஓ பரலோக பிதாவே, இரக்கமாயிரும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சையும் கூட நடக்கப் போகிறது. நீங்கள் எனக்கு ஒரு அந்நியலாய் இருக்கிறீர்கள். அது சரிதானே? நீங்கள் அந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. உங்களுக்கு என்னை தெரியும், எனக்கு உங்களை தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சைக்காக ஆயத்தமாகுகிறீர்கள். நீங்கள் இங்கே ஜீவிப்பவள் அல்ல. நீங்கள் ஸ்பிரிங்வில்லில் அருகில் உள்ள பெட்ஃபோர்டில் ஜீவிக்கிறீர்கள். திருமதி பெர்டன், உங்கள் மன்னிப்பை கோருகிறேன். அந்த பெயரை கூற நான் நினைக்கவில்லை. உங்கள் பெயர் திருமதி பார்க்கர் ஆகும். சரிதானே? உங்களை கொல்ல முயற்சிக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். உங்கள் முடி இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் அறுவை சிகிச்சை உங்களுக்கு அவசியமில்லை. இதெல்லாவற்றை குறித்து சகோதரியை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களை எனக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு ஒரு அந்நியர். அவருடைய தீர்க்க தரிசி என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. தேவன் அதை கனப்படுத்துவார். உங்கள் பெயர் திருமதி ஒயிட். டெக்சாஸில் உள்ள ஃபோர்ட் வொர்த்தில் இருந்து வருகிறீர்கள். உங்களுக்கு தசை சம்பந்தமான வியாதி இருக்கிறது. நரம்பு தளர்ச்சி நிலைமை. நீங்கள் மோசமான நிலையில் இருக்கிறீர்கள். மருத்துவ விஞ்ஞானத்தை பொறுத்த ரீதியில் உங்களுக்கு சுகம் பெற வழியே இல்லை. உங்களுடைய புருஷனுக்கு ஒரு ஆவிக்குரிய தேவை இருக்கிறது. அதற்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவனுக்கு முதுகில் தொந்தரவு, இருதய நோய். அவனுடைய மடியில் உங்களுக்கு ஒரு சிறு பையன் இருக்கிறார். அவனுக்கு பேச்சில் ஏதோ கோளாறு இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். அது சரி என்றால் உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் முழு இருதயத்தோடும் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவை எல்லாவற்றோடுமா? இப்பொழுது நாம் தலைவணங்குவோம். அவர் இந்த கட்டிடத்தின் ஊடாக சென்றார். அவர் தேவன் என்று உங்களுக்கு நிரூபித்து காட்டினார். உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் இந்த அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் தேவனாகிய கர்த்தர். உங்களில் இருக்கின்ற அவர் தாமே முதன்மை ஸ்தானத்தை வகிப்பாராக. அவர் கூறுவது எல்லாவற்றுக்கும் முடிவாக உங்களுக்கு இருப்பதாக. இப்பொழுது இங்கே உங்கள் முழுது இருதயத்தோடும் அதை விசுவாசித்து உங்கள் இருதயத்திற்குள் என்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற இந்த வியாதி நீங்கி போயிற்று என்று சொல்லுங்கள். புரிகின்றதா? இனி நான் அவதி உறுவதில்லை, இனி எனக்கு வியாதி இல்லை. என் சரீரத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். என் மாம்சத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என் இருதயத்தில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். ஆகையினால் என் இருதயத்தில் இருக்கிறவர் தான் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். சாத்தானால் என் மாமிசம் கரைப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியானவர் ஜீவிக்கும்படியாக நான் ஒரு ஆலயமாயிருக்கிறேன். ஆகையினால் சாத்தானே சரீரத்தை விட்டு வெளியே போகும்படியாய் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியே வா. பார்த்தீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய சொந்த பாணியில் நாம் ஒவ்வொருவரும் ஜெபம் செய்வோம். அதே சமயத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, ஜீவனின் பிறப்பிடமே, இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவரே, தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் நினைவுகளை வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அக்காரணத்தினால் தான் வார்த்தை மாம்சமான போது அவர்களுடைய சிந்தனையை பகுத்தறிந்து அவர்கள் எதை குறித்து சிந்திக்கிறார்கள் என்பதை அதனால் அறிய முடிந்தது. அவர் வார்த்தையாயிருந்தார். வார்த்தை அவர்களுடைய இருதயத்தின் ரகசியங்களை வார்த்தை அறிந்திருந்தது. அந்த வார்த்தை இன்னமும் அதே வார்த்தையாயிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு பின்னரும் அது தன்னைத்தானே நமக்குள்ளாக இன்றளவு வெளிப்படுத்துகிறதை நாம் காண்கிறோம். ஏனென்றால் அவரே காகிதத்தில் எழுதி அதை இங்கே இருந்து உறுதிப்படுத்திக் கொண்டு அது சரி என்றும் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். இதோ இங்கே கைகுட்டைகள் இருக்கின்றன. வியாதியாய் உள்ள ஜனங்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். இங்கு பிரசன்னராய் இருந்து கொண்டு இந்த காரியங்களை எல்லாம் காட்டிக்கொண்டும் இந்த காரியங்களை எல்லாம் கூறிக்கொண்டும் எப்பொழுதும் தவறாமல் சரியானதையே எடுத்து கூறும் அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒருமுறை கூட தவறினதில்லை. ஏனென்றால் அவர் தேவனாயிருக்கிறார். இந்த உருமார்களை அவருடைய பிரசன்னத்தினால் அவர் அபிஷேகித்து அது எந்த வியாதியத்தின் மேல் வைக்கப்படுகின்றதோ அவர்கள் அனைவரும் சுகமடைய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜீவனோடு இருக்கக்கூடிய அந்த தேவன் தாமே 2000 ஆண்டுகளுக்கு பின்பும் கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் மீட்டுக் கொள்ளப்பட்ட பாவிகளின் இருதயங்களுக்குள் தம்மை தாமே உருவாக்கிக் கொண்டு அடிவுள்ள உதடுகளின் மூலமாக அவருடைய சொந்த வார்த்தைகளை பேசி அவர் என்ன வாக்களித்துள்ளாரோ அதன்படியாகவே சம்பவிக்கும்படி அதை கண்காணிக்கிறார். ஓ தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் மேல் இரக்கமா இருக்கும்படி நான் உம்மை கேட்டுக் கொள்கிறேன். இங்கு வியாதியாயும் அல்லது பாடுகளோடும் கூட உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் மோசே ஜனங்களுக்காக வேண்டி குறுக்கே விழுந்து உம்மண்டை கெஞ்சினது போன்று இன்றிரவு கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தை உமக்கு முன்பாக வைக்கிறேன். எனக்கு உம்பரில் உள்ளதும் நீர் எனக்கு தந்ததுமான என்னிடத்தில் உள்ள என்னுடைய எல்லா விசுவாசத்தையும் நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். அலங்கார வாசலண்டை பேதுரு சொன்னது போல, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நடை என்றார். அந்த மனிதன் முடமானவனாய் இருந்தான், சற்று நேரம் பலவீனம் உள்ளவனாய் இருந்தான். ஆனால் அவர்கள் அவனை தூக்கிவிட்ட போது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் தேவனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டும் ஆசீர்வதித்துக் கொண்டும் இருந்தான். நீர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறீர். அவருடைய அப்போஸ்தலர்கள் என்னிடத்தில் உள்ளதை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்றார்கள். அது விசுவாசமே. நான் சொல்லுகிறேன், என்னிடத்தில் உள்ளதை இந்த கூட்டத்தாருக்கு நான் கொடுக்கிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய வியாதிகளை அகற்றுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஜீவனை எடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கும் சாத்தானை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். சாத்தானே, இந்த ஜனங்களை விட்டு போகும்படியாய் நான் கட்டளையிடுகிறேன். அன்றொரு நாள் புயலையே கலைந்து போக பணிந்த தேவன் தாமே, காற்றையும் அலைகளிலும் அமர பண்ணின தேவன் தாமே, இந்த ஜனங்களிடத்தில் உள்ள எல்லா வியாதியும் நீங்கும்படி செய்து கிறிஸ்துவனுடைய வல்லமையானது அவர்களுடைய ஜீவியத்தில் இந்த மணி வேளையிலே வெளிப்பட செய்வாராக. ஒவ்வொரு பாவியும் மனம் திரும்புவாராக. உமக்கு நெருக்கமாக இல்லாத ஒவ்வொருவரும் இந்த வேளையிலே நெருங்கி வருவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்படியே நிறைவேறுவதாக. நான் உங்களுடைய போதகன் என்ற முறையில், உங்கள் சகோதரன் என்ற முறையில் என்னிடத்தில் உள்ள விசுவாசத்தோடு அதை உங்கள் மேல் வைக்கும்படியாய் நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டேன். நான் கேட்டதை பெற்றுக் கொள்வேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் என்னோடு சேர்ந்து கொண்டு அதை விசுவாசிப்பீர்களானால் என்னிடத்தில் என்ன விசுவாசம் இருக்கிறதோ அதை நான் இந்த வேலைக்காக உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் பாடுகளையும் வியாதியையும் புறக்கணித்து நீ போகத்தான் வேண்டும் என்று அதனிடம் கூறுங்கள். ஏனென்றால் உங்கள் சொந்த விசுவாசமும் அதனோடு என்னுடைய விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையும் இருக்கிறது. மட்டுமல்லாமல் அதை ரூபகாரப்படுத்தவும் அவர் இங்கே இருக்கிறார் என்று நிரூபிக்கவும் அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. அது இந்த நேரத்தில் உங்களை சுகமாக்கும். அந்த கட்டிலில் படுத்திருக்கம்மாலே நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் தசைகள் கடினப்பட்டிருப்பதாலும் நலவீனமாய் இருப்பதாலும் நீங்கள் முயற்சிப்பீர்களானால் உங்களால் நடக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நில்லுங்கள். அவளுக்கு உதவி செய்யுங்கள். அதோ அவள் நடந்து செல்கிறாள். நீங்கள் விசுவாசிப்பதில்லையா? மற்ற யாவரும் விசுவாசித்தால் எழுப்பி நில்லுங்கள். அதை விசுவாசியுங்கள். அவளுடைய கால்கள் பலன் கொண்டது. இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மகத்தான யெகோவா தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகத்திற்காக நாங்கள் எங்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆமென்.